மாலை வணக்கம் நண்பர்களே, நீங்கள் விரும்பினால் நாம் எல்லோரும் ஜெபத்திற்காக சற்று நேரம் எழுந்திருப்போமாக.
Our heavenly Father, we have assembled again in this solemn assembly tonight.
Hallelujah.
In the service. எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் மறுபடியுமாக கர்த்தருடைய ஊழியத்தில் இன்றிரவு பயபக்தியுடன் இக்கூடாரத்தில் கூடியுள்ளோம்.
எங்களில் இருவர் அல்லது மூவர் எங்கு கூடினாலும் அவர்கள் மத்தியில் பிரசன்னராய் இருப்பதாக நீர் வாக்குரைத்திருக்கிறீர். உமது நாமத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறபடியால் எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர் என்ற நிச்சயம் எங்களுக்கு உண்டு.
Now we pray, Father, that you will come tonight and will break this second seal.
இப்பொழுதும் பிதாவே, இன்றிரவு நீர் வந்து எங்களுக்கு இந்த இரண்டாம் முத்திரையை உடைத்து தருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த புலவன் தான் காலமாகி திரைக்கு பின்னால் இருப்பதை காண விரும்பியது போல, கர்த்தாவே, நாங்களும் காலத்தின் திரைக்கப்பால் என்ன உள்ளது என்பதை காண வேண்டும் என்பதே எங்கள் வாஞ்சையாய் உள்ளது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் தாமே இப்பொழுது எங்கள் மத்தியில் வந்து முத்திரையை உடைத்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவர்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தருமாறு வேண்டுகிறோம்.
There be some here, Lord, who has not yet
கிறிஸ்துவின் இந்த மகத்தான ஐக்கியத்தில் இதுவரை பிரவேசிக்காத யாராவது இன்றிரவு இங்கிருந்தால், கர்த்தாவே, அவர்கள் இன்றிரவே நித்தியத்திற்கேற்ற அந்த தீர்மானத்தை செய்து தேவ ஆவியினால் நிறையப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, வியாதியஸ்தர் யாராவது இங்கிருந்தால் நீர் அவர்களை சுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கு அநேக உருமாள்கள் வைக்கப்பட்டுள்ளன. பரிசுத்த பவுலின் காலத்தில் அவருடைய தேகத்தில் இருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் எடுத்து பிசாசு பிடித்தவர்கள் மேல் போட அசுத்த ஆவி அவர்களை விட்டு நீங்கி போய் அவர்கள் சுகமடைந்ததாக நாங்கள் வேதத்திலிருந்து அறிகிறோம். அதை நினைவுபடுத்திக் கொண்டு என் கரங்களை இவ்வுருமாள்களின் மீது வைக்கிறேன். கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் காண்கிறோம். அந்த நேரம் அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். 1900 வருடங்களுக்கு பின்பு இவையாவும் மறுபடியும் சபைக்கு திரும்ப வந்திருக்கிறது. இப்பொழுதும் பிதாவே, நாங்கள் கேட்கிறவைகளை நீ அருளி செய்ய வேண்டுமாய் நாங்கள் உம்மிடம் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, உம் தாசனை பலப்படுத்தும். எல்லாவிடங்களிலும் உள்ள உமது ஊழியக்காரருக்கு ஒத்தாசி செய்யும். விசேஷமாக இன்றிரவு இங்கு கூடி வந்திருக்கிற எங்களை பலப்படுத்தி நாங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இன்றிரவு கர்த்தருடைய வீட்டுக்கு மறுபடியும் வந்திருப்பது மிகவும் நல்லது. அநேகர் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். நான் அதற்காக வருந்துகிறேன். ஆனால் இதை குறித்து நாங்கள் வேறொன்றும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம். முன்னூறு அல்லது 400 பேர் அதிகம் கொள்ளத்தக்கதாய் இக்கூடாரத்தை நாங்கள் விஸ்தரித்தோம். ஆனால் இத்தகைய விசேஷித்த கூட்டங்கள் நடைபெறும் போது கூட்டம் சற்று அதிகமாகவே இருக்கிறது. இப்பொழுது முத்திரைகளை குறித்து படித்து ஜெபிப்பதனால் எனக்கு இது ஒரு நல்ல தருணமாக அமைந்துள்ளது. உங்களுக்கும் அது அவ்வாறு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அது உங்களுக்கு அவ்வாறு இருக்கிறது என்று நான் நிச்சயம் உள்ளவனாயிருக்கிறேன். இது எனக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமாக உங்களுக்கும் இருக்கும் என்று கருதுகின்றேன். ஆகையால் இது உங்களுக்கு ஒரு மகத்தான தருணம். ஆராதனை முடிந்தவுடன் என்னுடைய பெண் சிநேகிதி ஒருவளை முன்னால் வரும்படி அழைக்க விரும்புகிறேன். இன்று அவளுடைய பிறந்தநாள். அவள்தான் என் மகள் சாராள். அவளுக்கு இன்று 12வது பிறந்தநாள். அதன் பின்னர் அடுத்தபடியாக நாளை கழித்து பெக்கியின் பிறந்தநாள். அவளையும் நான் முன்னால் வர அழைக்க வேண்டும். இன்றிரவு நாம் இந்த இரண்டாம் முத்திரையை படிக்கப் போகிறோம். முதல் 4 முத்திரைகளுக்கு குதிரை சவாரி செய்யும் நால்வர் உண்டு. இன்று சம்பவித்த ஒன்றை நான் உங்களுக்கு மறுபடியும் எடுத்துக் கூற விரும்புகிறேன். அநேக வருடங்களுக்கு முன்பு நான் செய்தியளித்த பழைய குறிப்புகளை ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு நோக்கியவாறு என்னால் முயன்றவரை அப்பொழுது நான் செய்தியளித்தேன் என்று நினைத்துக் கொண்டேன். புத்தகங்களை எழுதிய அநேக ஆசிரியர்களையும் மற்றவைகளையும் குறித்து நல்லது, நான் சிறிது நேரம் படித்து ஆராய்ந்து இதையும் அதையும் பார்ப்பேன் என்று நான் எண்ணினேன். அப்பொழுது முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அப்பொழுது ஒரு காரியம் சம்பவித்தது. அது முற்றிலும் வித்தியாசமாயிருந்தது. அது வித்தியாசமாகவே வருகின்றது. நான் உடனே ஒரு பென்சிலை எடுத்து அவர் அங்கு இருக்கும் போதே என்னால் முடிந்த அளவு வேகமாக எழுத தொடங்கினேன். ஓ, அரை மணி நேரத்துக்கு முன்பு முக்கியமான ஒன்று சம்பவித்தது. நான் இங்கு வரும்போது சகோதரன் வுட் என்பவரிடம் சில நிமிடங்களுக்கு முன்பாக அதை கூறிக்கொண்டிருந்தேன். ஆனால் ஏதோ ஒன்று நீங்கள் அறிவீர்களா? நான் உங்களுக்கு எடுத்துரைக்க கூடாத அரே காரியம் சம்பவிக்கின்றன என்று நீங்கள் அறிவீர்கள். ஆனால் சம்பவித்த ஏதோ ஒன்று எனக்கு அதிகமாக உதவி செய்தது. இக்கட்டிடத்தில் இங்கே என் நண்பர் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் எல்லோருமே என் நண்பர்கள் தான். நான் குறிப்பிடும் இந்த நண்பர் சகோதரன் லீவேயில். அவர் ஒரு விலையேறப்பட்ட சகோதரர். மேலும் அவர் வேதத்தை மிகவும் நன்றாக படித்தவர். டாக்டர் வேயில் பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்ற பாப்டிஸ்ட். நான் இதை வெறும் புகழ்ச்சியாக கூறவில்லை, உண்மையாகவே நான் அவ்வாறு கருதுவதனால் இதை கூறுகிறேன். நம் வரிசையில் நான் அறிந்தவரையில் அவர் வேதத்தில் அதி நிபுணத்துவம் பெற்றவர்களில் ஒருவராக இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர் ஒரு சிறு குறிப்பு எழுதி பில்லியின் மூலம் எனக்கு அனுப்பினார். ஆனால் பில்லியோ எனக்கு சிறிதளவும் படித்து காண்பிக்க முடியாதவனாயிருந்தார். நான் நினைக்கிறேன் நான் இதை இன்னும் படிக்கவில்லை, ஆனால் அவர் என்ன எழுதியுள்ளார் என்பதை உங்களிடம் கூற விரும்புகிறேன். அவர் இங்கு இருப்பாரானால் சகோதரன் லீவேயில் நான் அதை 6 மாதங்களுக்கு முன்பே படித்திருக்கிறேன். சகோதரன் வேயில் இவ்விதம் குறிப்பிட்டுள்ளார், எனக்கு திட்டவட்டமாய் தெரியாது, பாலிக்ராம் பரிசுத்த யோவானின் மாணாக்கன் என்று நினைக்கிறேன். அது உண்மைதான்.
இரேனியஸ்
பாலிக்ராப்பின் மாணாக்கன் என்று நினைக்கிறேன். அது மிகவும் சரியே. தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவின் சரீரத்தின் கடைசி அங்கத்தினர் அதில் உட்பிரவேசித்த பிறகு இயேசு மறுபடியும் வருவார் என்று இரேனியஸ் கூறியுள்ளார். கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு ஏறக்குறைய 400 வருடங்களுக்கு பின்னர் இரேனியஸ் இவ்வாறு கூறியிருந்தார். அவர் முடிவு காலம் வரும்போது என்றார். இப்பொழுது அது நிசாயா மாநாட்டிற்கு முன்பு என்னும் தலைப்பு கொண்ட புஸ்தகத்தில் இருக்கிறது. வேதத்தை ஆராய்கின்ற இங்குள்ளவர்களுக்கு, வேத வரலாற்றை ஆராய்கின்றவர்களை நான் என் கருத்தில் கொண்டு கூறுகிறேன். நீங்கள் இதை நிசாயா மாநாட்டிற்கு முன்பு என்னும் தலைப்பு கொண்ட புஸ்தகத்தில் 1 அல்லது 2 பகுதியில் காணலாம். இப்பொழுது இரேனியஸ் அநேக வருடங்களுக்கு முன்பு அதை கண்டு தெரிந்து கொள்ளப்பட்ட கடைசி அங்கத்தினன் உட்பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்படுதல், அழைக்கப்படுதல் என்பது சமீப காலத்தில் எழுந்த ஒரு போதகம் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள். என்ன, உண்மையாகவே தெரிந்து கொள்ளப்படுதல், அழைக்கப்படுதல் என்பது பழமையான போதகங்களில் ஒன்றாகும். உண்மையான வேதமானாக்கர் இரேனியஸ் தெரிந்து கொள்ளுதல் என்பதில் எப்பொழுதும் விசுவாசம் கொண்டிருந்தார். நாம் ஆராய்ந்தது போல இரேனியஸ் சபையின் தூதர்களில் ஒருவர் என்பதை நாம் பார்த்தோம். நாம் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது அவைகள் யாவும் உண்மையாகவே ரகசியங்களாயிருந்தன. நீங்கள் பாருங்கள், தேவ ரகசியங்கள் யாவும் இந்த முத்திரைகளின் கீழ் மறைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் பாருங்கள், கடைசி நாட்களில் அவைகள் முழுமையாக வெளிப்பட வேண்டும். அவைகள் பவுலின் காலத்தில் ஆரம்பித்து இரேனியஸ் மார்ட்டின் இன்னும் மற்றவர் வழியாக வந்து இந்த கடைசி காலத்திற்கு வந்திருக்கிறது. இப்பொழுது நமது முயற்சியை கர்த்தர் இன்றிரவு ஆசீர்வதிப்பார் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். 1 முத்திரை, நான் நிச்சயமாகவே அதை கண்டு மகிழ்ச்சியுற்றேன். 1 முத்திரை, அது எனக்கு ஆசீர்வாதத்தையும் அளித்தது. ஆகையால் இப்பொழுது நான் நீண்ட நேரம் உங்களை பிடித்து வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. ஆனால் சில நாட்கள் கழித்து இக்கூட்டங்கள் முடிவு பெற்ற பின்னர் இன்னும் சில இரவுகள் கழித்து நான் மீண்டும் இங்கிருந்து போய்விடப் போகிறேன். நீங்கள் பாருங்கள், ஆகையால் நீங்கள் சிறிது கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை. நான் பாராட்டுகிறேன் சகோதரன் ஜூனியர் ஜாக்சன் அங்கு நின்று கொண்டிருப்பதை காண்கிறேன். நான் சில வினாடிகளுக்கு முன்பு இங்கு எங்கோ சகோதரன் ரடில் அவர்களை கண்டேன் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் நம்முடன் ஐக்கியம் கொண்ட சபைகளின் போதகர்கள். அவர்கள் தங்கள் ஆராதனைகளை விட்டுவிட்டு இங்கு வந்து கலந்து கொள்வதை நான் உண்மையாகவே பாராட்டுகிறேன். சகோதரன் ஹூப்பர் சுபற்றில் சாய்ந்த வண்ணம் அங்கு நின்று கொண்டிருக்கிறார். அவர் ஊடிகா சபையில் நின்று வந்திருக்கிறார். இதற்கான உங்களுடைய அருமையான ஒத்துழைப்பை நான் மிகவும் பாராட்டுகிறேன். இப்பொழுது நாம் சபையின் காலங்களை குறித்து போதித்தவாறே கடந்த மாலையிலிருந்து 7 முத்திரைகளை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறோம். சென்ற முறை நான் சபையின் காலங்களை போதித்து முடித்த பின்பு பிரசங்க பீடத்தில் இருந்து அதை விவரிக்க கரும்பலகில் இங்கே வரைந்து காண்பித்த போது என்ன நிகழ்ந்தது என்பது உங்களில் எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? அவர் இறங்கி வந்து ஒரு ஒளியின் ரூபத்தில் சுவற்றண்டை சென்று சுவற்றில் அவர்தாமே நம் எல்லோருக்கும் முன்பாக அதை வரைந்து காண்பித்தார். கர்த்தருடைய தூதன் அச்சமயம் இங்கு 100,000,000 ஜனங்களுக்கு முன்பாக நின்றார். இப்பொழுதும் கூட இயற்கைக்கு மேம்பட்டவைகளை அவர் செய்து கொண்டு வருகிறார். ஆகையால் மகத்தான காரியங்கள் சம்பவிக்கும் என்று நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக என்ன நிகழவிருக்கிறது என்பதை நாம் அறியோம். ஆனால் அதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நமக்கு அவர் எவ்வளவு மகத்தான தேவனாய் இருக்கிறார், எவ்வளவு அதிசயமானவர், நாம் அவரை அவ்வளவாய் பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். இப்பொழுது நான் முதல் 2 வசனங்களை படிக்கிறேன். அதன் பின்பு நாம் 2 முத்திரை குறித்த 3, 4 வசனங்களை படிக்கலாம். அதன் பின் 5, 6 வசனங்கள் 3 முத்திரையை பற்றியவை. பிறகு 7, 8 வசனம் குதிரை சவாரி செய்யும் ஒவ்வொருவனுக்கும் 2 வசனங்கள். இப்பொழுது இந்த நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மங்கீர நிறமுள்ள குதிரையின் மேல் இருப்பவனை நீங்கள் கவனியுங்கள். குதிரையின் மேல் இருக்கிறவன் குதிரைகளை மாற்றிக்கொண்டே வருகிறான். அதன் பின்பு தேவனுக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிறு இரவு அந்த மகத்தான திறக்கப்பட வேண்டிய ஏழாம் முத்திரை. அப்பொழுது நிகழ்ந்த ஒரே சம்பவம் பரலோகத்தில் அரை மணி நேர அமைதலாகும். அதை நாம் அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்வாராக. இப்பொழுது நான் மூன்றாம் வசனத்தை படிக்கிறேன். அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. நாலாம் வசனம், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியின் மேல் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது ஜீவனானது யோவானிடம் நீ வந்து பார் என்று சொன்னது. அது ஒரு ரகசியமான காரியம். அது என்னவா இருந்தது என்று யோவான் காணவில்லை. யோவான் ஒரு அடையாளத்தை மட்டுமே கண்டான். அந்த அடையாளம், அதன் காரணம் வந்து பார் என்று அவர் சொன்னார். ஆனால் அவன் ஒரு அடையாளத்தை கண்டான். அவன் அந்த அடையாளத்தை அவர்கள் கவனிக்கும் வகையில் சபைக்கு அளிக்க வேண்டும். கடைசி காலத்தில் முத்திரைகள் திறக்கப்படும் போது இதன் ரகசியம் வெளியாக வேண்டும். இப்பொழுது முத்திரைகள் யாவும் திறக்கப்படும் என்பது உங்கள் எல்லோருக்கும் புரிகின்றதா? பாருங்கள், இக்காலத்தில் வாழ்வதற்காக நீங்கள் மகிழ்ச்சி கூறுகின்றீர்கள் அல்லவா நண்பர்களே? அது மாத்திரமல்ல, பாருங்கள், அனைத்துமே எளிமையை அடிப்படையாக கொண்டுள்ளது என்று கடந்த ஞாயிறு காலை அளித்த செய்தியை நீங்கள் எப்பொழுதும் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். பாருங்கள், எளிமையில் தாழ்மையில் நிகழ்வதால் ஜனங்கள் அதை கடந்து சென்று அது நிகழ்வதை அறியாமற் போகிறார்கள். நாம் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கியிருக்கிறோம் என்பது நினைவிருக்கட்டும். அவர் எந்த நேரத்திலும் வரக்கூடும். எடுத்துக் கொள்ளப்படுதலும் அந்த விதமாகவே சம்பவிக்கும் என்று நான் உங்களிடம் கூறியிருக்கிறேன். அது சம்பவித்ததை யாருமே அறிய மாட்டார்கள். அது அவ்விதமாகவே வரும். பாருங்கள், சாதாரணமாக நாம் வேதத்தின் வாயிலாக அது எவ்விதமாக நிகழ்கிறது என்பதை கண்டுகொள்ளலாம். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் தோன்றிய அப்பெரிய நிகழ்ச்சியும் அவ்வாறு நிகழ்ந்தது. அவர் யார் என்பதை யாருமே கண்டுகொள்ள முடியவில்லை. அவர் பைத்தியக்காரன் என்று ஜனங்கள் கருதினார்கள். சபைகள் அவரை ஒரு மதவரியர் என்றும் உண்மையாகவே ஒரு பைத்தியக்காரன் என்றும் கூறினர். மேலும் நீ புத்தி சுவாதீனம் இல்லாதவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று கூறினார்கள். பைத்தியம் என்றால் அறிவிழந்தவன் என்று அர்த்தம். வேறு சிலர் உனக்கு பிசாசு பிடித்திருப்பதால் நீ பைத்தியக்காரனா இருக்கிறாய், நீ எங்களுக்கு போதிக்க முயற்சிக்கிறாயா, தவறான முறையில் பிறந்துள்ளாய், நீ வேசித்தனத்தில் பிறந்தாய், நீயா தேவாலயத்தின் ஆசாரியர்களாகிய எங்களுக்கு போதிப்பது என்று கேட்டனர். நல்லது, என்ன அவர்களோ அதை நிந்தையாக கருதினர். ஏசாயா தீர்க்கதரிசி தொடங்கி மல்கியா தீர்க்கதரிசி வரை 712 வருட காலமாக யோவான் ஸ்நானகன் வருவான் என்பதை கண்ட தீர்க்கதரிசிகள் அவ்விதமாக அவனை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்திருந்தனர். அவனுடைய வருகையை அவர்கள் எந்நேரமும் எதிர்நோக்கி இருந்தார்கள். ஆனால் அவனோ வந்து பிரசங்கித்து ஊழியம் செய்து மகிமையில் பிரவேசித்தான். அப்போஸ்தலர்களும் கூட அவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்களும் அவனை குறித்து கேட்டனர். மனுஷகுமாரன் எருசலேமுக்கு சென்று பாடுபட வேண்டும் என்று இயேசு கூறின போது அவர்கள் இயேசுவினிடத்தில் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதம் உரைக்கின்றது என்று கேட்டனர். அதற்கு இயேசுவோ, எலியா முந்தி வந்தாயிற்று, ஆனால் நீங்கள் அவனை அறிந்து கொள்ளவில்லை. அவன் என்ன செய்வான் என்று வேதம் கூறினதோ அவன் அதை அப்படியே செய்தான் என்றார். அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று குறிக்கப்பட்டிருந்ததோ அவர்கள் அதை அவனுக்கு செய்தார்கள். பாருங்கள், அவர்கள் அது யார் என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு அவன் தான் யோவான் ஸ்நானகன் என்றான். ஓ, அப்படியா என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். உடனே அவர்கள் விழித்தெழுந்தனர். அவ்வாறே இயேசுவும் அநேக அற்புதங்களை செய்த போதும் மக்கள் அவரை கண்டுகொள்ள தவறினர். அவர் அவர்களிடத்தில், என்னிடம் பாவம் அவிசுவாசம் உண்டென்று உங்களை யார் சொல்லக்கூடும்? நான் உலகில் வரும்போது என்னுடைய உத்தியோகம் இவ்வாறு செய்யும் என்று வேதம் உரைத்துள்ள செயல்களை நான் செய்யாமல் இருக்கிறேனோ, அப்படியானால் நான் எதில் பாவம் செய்துள்ளேன் என்பதை காண்பியுங்கள். பாருங்கள், இப்பொழுது நீங்கள் யார் என்பதை நான் பகுத்தறிந்து சொல்கிறேன். அப்பொழுதாவது நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா அல்லது இல்லையா என்று பார்ப்போம் என்றார். பாருங்கள், அவர் நான் வரும்போது நீங்கள் அந்த விசுவாசிக்க வேண்டியவராய் இருந்தீர்கள் என்று அவர் கூறியிருப்பார். ஆனால் அவர்களோ அவரை விசுவாசிக்கவில்லை. பாருங்கள், அவர் புரிந்த செயல்களை அவருடன் இணைத்து நோக்கி அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள அவர்கள் முயலவில்லை. ஆனால் அவரோ, என்னில் பாவம் உண்டென்று யாரால் குற்றம் சாட்டக்கூடும்? பாருங்கள், அது என்ன குறித்து அதை நான் செய்யாமல் போனேனோ என்று கேட்டார். அப்போஸ்தலர்களும் கூட அவருடைய செயல்களை கண்டு இடறி போனார்கள். வேதம் எப்படி அதை கூறுகின்றது என்பதை நாம் அறிவோம். ஆனால் அதன் பின்னர் முடிவில் அவர்கள், இப்பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும், எந்த மனிதனும் உமக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று கூறினர். இப்பொழுது நான் அவருடைய முகத்தை பார்த்திட விரும்பியிருப்பேன். அவர் அவர்களை நோக்கி, நல்லது, இப்பொழுது விசுவாசிக்கிறீர்களா? கடைசியில் அது உங்கள் மேல் உரித்து விட்டது என்று கூறியிருக்க வேண்டும். நல்லது. அந்த வேளை வரையில் அது அவர் தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கேதுவாக நடத்துகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் அதற்காக அவரை நேசிக்கிறேன். ஆனால் நாமோ இப்பொழுது நம்முடைய காலத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் குறித்து பேசிக்கொண்டே போனால் முத்திரைகளை பற்றி சிந்திக்க நமக்கு சமயமே இருக்காது. இப்பொழுது நினைவிருக்கட்டும், வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அநேக விண்ணப்பங்களை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வருகின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்காகவும் நான் எல்லா நேரங்களிலும் ஜெபித்துக் கொண்டு வருகிறேன். உருமாள்களையும் ஜெபித்து அனுப்புகிறேன். நாம் இந்த முத்திரைகளில் கடைசி முத்திரை வரையில் நாம் முடித்துவிட்டால், ஞாயிறு காலையில் கர்த்தருக்கு சித்தமானால், நாம் வியாதியஸ்தருக்காக நல்ல பழமைகால பாணியிலான சுகவளிக்கும் ஆராதனை ஒன்றை நடத்தலாம். காலை முழுவதையுமே அவர்களுக்காக ஜெபிப்பதில் நாம் செலவிடலாம். அது ஒரு வினோதமான சுகமளிக்கும் ஆராதனையாக இருக்கும் என்று நான் அதிக லட்சியமுடையவனாக இருக்கிறேன். பாருங்கள், நான் அவித உணர்வுடையவனாக இருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அது வினோதமாக இராது. அது சற்று விசித்திரமாக ஒரு சிலருக்கு தோன்றலாம் என்று நான் கருதுகிறேன். பாருங்கள், இப்பொழுது இந்த நாளில் அவருடைய ரகசியங்கள் நமக்கு வெளிப்படுவதற்கு தேவனுடைய கிருபை எவ்வளவு மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. இப்பொழுது நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் எல்லோரும் விசுவாசிக்கிறோம். நாம் அதை விசுவாசிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் தான் ரகசியங்கள் வெளிப்பட வேண்டும் என்று ஞாபகம் கொள்ளுங்கள். அவர் தமது வார்த்தையை, தமது ரகசியங்களை எவ்விதம் வெளிப்படுத்துகிறார்? வேதம் கூறியுள்ளது. அவர் எங்கே அதை கூறுகிறார் என்பதை வாசிக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? நாம் சற்று திருப்பி அவர் தமது ரகசியங்களை எவ்விதம் வெளிப்படுத்துகிறார் என்று பார்ப்போம். நீங்கள் ஆமோஸை படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமோஸ் புத்தகத்திற்கு வேதத்தை திருப்பி ஆமோஸ் 3:7 வாசிக்க நான் விரும்புகிறேன். அது சரி, நான் 6 கூட வாசிக்க விரும்புகிறேன்.
Shall a trumpet blow in the city and the people not be afraid?
ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். இப்பொழுது இக்கடைசி நாட்களில் ஒரு தீர்க்கதரிசி எழும்புவான் என்று தீர்க்கதரிசனமாக நமக்கு முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது பலவிதமானவைகள் நம்மிடையே இருந்தன என்று நமக்கு தெரியும். இப்பொழுது நான் இன்றிரவு இங்கு சுற்றிலும் பார்த்த பிறகு அநேக வேத மாணாக்கர் அமர்ந்துள்ள இடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று அறிகிறேன். என்னை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த ஒலிநாடாக்களும் ஏறக்குறைய உலகத்தின் எல்லா பாகங்களுக்கும் செல்கின்றன. பாருங்கள், நம் மத்தியில் காணப்படும் எலியாவின் சால்வைகள் அல்லது அங்கிகள் போன்ற மனித தத்துவம் ஒன்றை நான் எவ்விதத்திலும் உங்களுக்கு புகுத்த முனைகிறேன் என்று நினைக்க வேண்டாம். அந்த எல்லா காரியங்களும் நம்மிடையே ஏராளமாகவே இருந்தன. இவை யாவும் வரப்போகும் உண்மையான செயலுக்கு முன்பே நிகழ்ந்து ஜனங்களை வழிதவர செய்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். கிறிஸ்து வருவதற்கு முன் போலியான வழிகாட்டிகள், கள்ள மேசியாக்கள் நம்மிடையே எழும்பியிருந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அப்போஸ்தலர்களை அடித்து துன்புறுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்ட போது அக்காலத்தில் யூத மார்க்கத்தின் போதனைகளில் தலை சிறந்து விளங்கிய கமாலியல் அவர்களிடத்தில், இவர்களை விட்டுவிடுங்கள், இது தேவனால் உண்டாயிருந்தால் நீங்கள் தேவனோடு போர் செய்கிறவர்களாக காணப்படுவீர்கள், இது தேவனால் உண்டாகவில்லை எனில் என்றார். மேலும் அவன், ஒரு மனிதன் சில நாட்களுக்கு முன்பு 400 வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லவில்லையா என்று கேட்டான். இவ்விதமாக காரியங்கள் நம்மிடம் உண்டு என்றார். அது என்னவா இருந்தது? உண்மையான ஒன்று வருவதற்கு முன்னால் நிகழும் சம்பவங்கள். இப்பொழுது பாருங்கள், சாத்தான் அவர்களை எழுப்புகிறான். நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிற இந்த நபருடைய புத்தி சாதுரியத்தை கவனியுங்கள். சாத்தான், நாம் அவன் யார் என்பதை படிப்படியாக வெளிக்கொண்டு வருகிறோம். வேதத்தின் வாயிலாக முகத்திரையை கிழித்து அவன் யார் என்பதை நீங்கள் காணும்படியாக செய்து கொண்டிருக்கிறோம். செய்யப்பட வேண்டிய காரியமும் அதுதான். அவன் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்க முனையவில்லை என்பதை நீங்கள் ஞாபகம் கொள்ளுங்கள். சாத்தான் அவிதம் இருக்கவில்லை. அவன் ஒரு அந்திகிறிஸ்து. அவன் போதகம் சத்தியத்தை போன்றே காணப்படுவதால் உலக தோற்றத்திற்கு முன் ஜீவ புஸ்தகத்தில் முத்திரைகளில் மறைக்கப்பட்டு பெயரிடப்பட்டுள்ள தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட வஞ்சிக்கப்படலாம் என்று இயேசு கூறினார். அவன் மிகவும் சாமர்த்தியமுள்ள ஒட்டிநுட்பம் வாய்ந்தவன். உண்மையான ஒன்று வருவதை அவன் காணும் போது அது வருவதற்கு முன்னால் அதை கவிழ்ப்பதற்கு தன்னால் முடிந்த ஒவ்வொன்றையும் அங்கே
எறிகிறான்.
கடைசி நாட்களில் கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? எலியாவின் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு உண்மையாக வரவிருக்கின்ற இந்த சகோதரன் இந்த மகத்தான செய்தியை பேசின உடனே இவர்கள் உடனடியாக பின்தொடர வேண்டும். ஜனங்கள் அவனை தவறாக புரிந்து கொள்வார்கள். ஜனங்களில் சிலர் அவனை மேசியா என்று தவறாக எண்ணக்கூடும். ஆனால் அவனோ யோவான் ஸ்தானகனைப் போல நான் அவரல்ல என்று திட்டவட்டமாய் கூறுவான். ஏனெனில் அவன் யோவானைப் போலவே வரவேண்டியவனாயிருக்கிறான். யோவான் ஸ்தானகனுடைய நேரத்தில் அவன் அங்கே பிரசங்கிக்க வந்தபோது ஜனங்களோ அவனிடத்தில் நீ மேசியா அல்லவா, நீ அவரல்லவா என்று கேட்டனர். அதற்கு அவரோ நான் மேசியா அல்ல, அவருடைய பாதரட்சியின் வாரை அழுப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல, நான் தண்ணீரினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று கூறினான். அச்சமயம் இயேசு பூமியில் இருந்தார் என்பதை யோவான் நிச்சயமாகவே அறிந்ததினால் அவர் இப்பொழுது உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்று கூறினான். ஆனால் அந்த அடையாளம் அவர் மேல் இறங்கி வரும் வரையிலும் அவன் அவரை அறியாதிருந்தான். ஒளியானது புறாவை போல் சட்டைகளை விரித்து அவர் மேல் இறங்கி அவரை பிரகாசிக்க செய்த போது அவர் அங்கே இருக்கிறார், அதோ அவர் என்றான். யோவான் மாத்திரமே அதை கண்டான் என்று நீங்கள் அறிவீர்கள். அவன் மாத்திரமே அப்பொழுது உண்டான சத்தத்தை கேட்டான். அங்கு கூடியிருந்தவர்களில் வேறு யாரும் அதை கேட்கவில்லை. உண்மையான ஊழியக்காரன் எழும்பும் முன் அநேக கள்ள ஊழியக்காரர்களை சாத்தான் தோன்ற செய்து ஜனங்களின் மனதை குழப்ப செய்கிறான். சாத்தான் அதை செய்கிறான். சரியானது எது தவறு எது என்பதை பகுத்தறிய முடியாதவர்கள் இடறி விடுகிறார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ இடர்வதில்லை. ஏனெனில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட முடியாது என்று வேதம் கூறுகிறது. கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு அநேக கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி தங்களை கிறிஸ்து என்று அழைத்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. இதோ அவர் வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று ஜனங்கள் சொன்னால் அதை நம்பாதேயுங்கள். இதோ அவர் அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் சூரியன் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பாருங்கள், ஆம், அவர் பிரசன்னமாவார். அது உலகம் பூராவும் காணக்கூடிய ஒரே சம்பவமாய் இருக்கும். இப்பொழுது ஏதோ ஒன்று சம்பவித்து விட்டது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும் போது நீங்கள் பாருங்கள், இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், சபையானது தன் வீட்டுக்கு சென்றவுடனே எடுத்துக் கொள்ளப்படுதல் நிகழ்ந்தவுடன் இத்தகைய ஆள்மாறாட்டம் இருக்கும். இப்பொழுது எக்காலத்திலும் இந்த போலியான ஆள்மாறாட்டங்கள் இருக்கும். ஆனால் நமக்கும் அதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை, இல்லையா? முன்னறிவிக்கப்பட்ட அந்த ஒருவன் வரும்போது அந்த மனிதன் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்றே நான் விசுவாசிக்கிறேன். நான் அதை உங்களுக்கு வேத வசனங்களினால் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். அவன் நிச்சயமாகவே தீர்க்கதரிசியாக இருப்பான். தேவனுடைய வெளிப்பாட்டை அவன் பெற்றிருப்பான். ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகளிடத்தில் மாத்திரமே வரும். அது முற்றிலும் சரி. தேவன் தம்முடைய செயல்களை மாற்றுவதே கிடையாது. நீங்கள் பாருங்கள், அவருக்கு வேறொரு சிறந்த முறை இருந்திருந்தால் அவர் அதையே உபயோகித்திருப்பார். அவர் ஆரம்பத்திலேயே தலை சிறந்த முறையை தெரிந்து கொள்வதனால் அவர் அதை ஒருபோதும் மாற்றுகிறதில்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர் வேண்டுமானால் சூரியனை தெரிந்து கொண்டிருக்கலாம், அவர் சந்திரனை தெரிந்து கொண்டிருக்கலாம், அவர் காற்றை தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் மனிதனை தெரிந்து கொண்டார். அவர் இதற்கென்று குழுக்களை தெரிந்து கொள்ளவில்லை, தனிப்பட்ட நபரையே அவர் தெரிந்து கொண்டார். பாருங்கள், ஒரே சமயத்தில் இரண்டு பெரிய தீர்க்கதரிசிகள் பூமியில் எப்பொழுதும் இருக்கவில்லை. பாருங்கள், ஒவ்வொரு மனிதனும் வித்தியாசமானவனாக இருக்கிறார். மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்பட்டவன். ஆகையால் தேவன் ஒரே ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். அவருக்கு ஒருவன் போதும். அவனை அவர் கரத்திலேந்தி அவர் விருப்பத்திற்கேற்ப எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். அவருக்கு வேண்டியது ஒருவனே. நோவாவின் நாட்களிலே, எலியாவின் நாட்களில், மோசேயின் நாட்களில் இருந்தது போலவே ஆகும். மோசேயின் காலத்திலோ அநேகர் எழுந்தனர். அவர்கள் எவ்விதம் செய்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எங்களிடையே நீ ஒருவன் மாத்திரம் பரிசுத்தமானவன் அல்ல என்று கூற விரும்பினர். தாத்தானும் கோராகும் விரோதமாக எழுப்பினார்கள். அப்பொழுது தேவனோ, நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து போங்கள், நான் பூமியை பிளந்து அவர்களை விழுங்கி போடுவேன் என்றார். நீங்கள் பாருங்கள். ஆகையால் அப்பொழுது ஜனங்கள் முறுமுறுத்த போது அவர் நான் எல்லோரையும் அடித்து போடுவேன் என்று சொன்னார். ஆனால் மோசே கிறிஸ்துவின் ஸ்தானத்தை வகித்து அவர்கள் இருவரிடையே நின்று ஆண்டவரே இதை செய்யாதிரும் என்று மன்றாடினான். பாருங்கள், உண்மையாகவே மோசே மத்தியஸ்த ஊழியத்துக்கென்று நியமிக்கப்பட்டிருந்ததால் அவர் மோசேயை கடந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடித்து போடவில்லை. அவன் கிறிஸ்துவின் பாகத்தை அப்பொழுது ஏற்றிருந்தார். கிறிஸ்து மோசேக்குள் வாசம் செய்திருந்தார் என்பது முற்றிலும் உண்மையாகும். இப்பொழுது தேவன் தம்மை இக்காலத்தில் நமக்கு வெளிப்படுத்துகிறபடியால் நாம் மிகவும் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறோம். அந்த மகத்தான நாள் இப்பொழுது உதயமாக விடிய ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். வெளிச்சமோ விட்டுவிட்டு பிரகாசிக்க தொடங்கிவிட்டது. பரதேசியில் உள்ள பறவைகள் பரிசுத்தமான இதயங்களில் பாடத் தொடங்கிவிட்டன. அந்த நாள் சமீபித்து விட்டது என்பதனை அவர்கள் அறிவார்கள். ஏதோ ஒன்று வெகு சீக்கிரத்தில் நிகழவிருக்கிறது. அது நிகழ்ந்தாக வேண்டும். அவர் ஒன்றையும் செய்யாவிடில், இப்பொழுது வேத வாக்கியங்கள் யாவும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கின்றன. வேத வாக்கியங்கள் முற்றிலும் சத்தியமாகவும் இருக்க வேண்டும். வேறு வழியே இல்லை. ஆகவேதான் நம்முடைய கத்தோலிக்க சபையின் நண்பர்களோடு எனக்கு வேறுபாடு உண்டு. வேதமோ மனிதனால் எழுதப்படவில்லை, அது தேவ ஆவியினால் ஏவப்பட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். சிறு சிறு விஷயங்கள் அதனுடன் சேர்க்கப்பட்டன, அதனுடன் சேர்க்க முயற்சிக்கப்பட்டது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படுத்தி நோக்கும் போது சேர்க்கப்பட்டவர்களில் முரண்பாடு காணப்படுவதால் அவை தாமாகவே அகன்று
விடுகின்றன.
இந்த தத்ரூபமும் சத்தியமான வேத வாக்கியங்கள் யாவும் ஒன்றுடன் ஒன்று எங்கேயும் முரண்பாடின்றி ஒன்றுடன் ஒன்று சரியாக பொருந்துகின்றன. எழுதப்பட்ட வாக்கியங்களில் முரண்பாடு ஏதும் இல்லாத ஒரு இலக்கியத்தையாவது எனக்கு காண்பியுங்கள். ஆனால் வேதத்தில் எங்கேயும் எவ்வித முரண்பாடும் இல்லை. வேதத்தை விமர்சிப்பவர்கள் வேதத்தில் முரண்பாடு உள்ளதாக கூறியுள்ளனர். அவ்வித முரண்பாடுகளை சுட்டி காண்பிக்க நான் அவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளேன். ஆனால் இதுவரை அவர்கள் எதையுமே காண்பிக்கவில்லை. காண்பிக்கத்தக்கவாறு எவ்வித முரண்பாடும் வேதத்தில் கிடையவே கிடையாது. மனித சிந்தை குழப்பமற்றிருக்கும் காரணத்தால் முரண்பாடு உள்ளதாக தோன்றுகிறது. தேவன் குழப்பமற்றவர். அவர் என்ன செய்கிறார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அவர் அதை அறிந்திருக்கிறார். கத்தோலிக்க சபை கூறுவது போல தேவன் உலகத்தை ஒரு சபையை கொண்டு நியாயந்திருப்பார் என்றால் எந்த சபையை கொண்டு அவர் நியாயந்திருக்க போகிறார்? நம்மிடையே உள்ள சபைகளை பாருங்கள். நாம் 900 வித்தியாசமான ஸ்தாபன சபைகளை பெற்றுள்ளோம். இப்பொழுது எப்படி ஒரு ஸ்தாபனம் ஒரு விதம் போதிக்கின்றது, வேறொரு ஸ்தாபனம் வேறு விதமாக போதிக்கின்றது. அவர்களிடையே என்ன ஒரு குழப்பம்! யார் என்ன வேண்டுமானாலும் செய்து அதே சமயத்தில் உள்ளே பிரவேசிக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். நியாயத்திற்கு தேவனுக்கு ஒரு நியமம் அவசியம், அதுதான் அவருடைய வார்த்தை. கத்தோலிக்க சபையை மட்டும் நான் குறை கூறுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். புராட்டஸ்டன்ட்களும் அதே நிலையில் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் என்னோடு பேசின ஒரு கத்தோலிக்க பாதிரியார் என்னிடத்தில், திரு பிரணாம் அவர்களே, தேவன் தம்முடைய சபையில் இருக்கிறார் என்று கூறினார். அதற்கு நானோ, ஐயா, தேவன் தமது வார்த்தையில் தான் இருக்கிறார், அவர் வார்த்தையாயிருக்கிறார் என்று கூறினேன். ஆம் ஐயா. அவரோ, நல்லது, அவரதில் சபையானது பிழையற்றது என்று கூறினார். நான் அவர் அவ்விதம் கூறவில்லை, ஆனால் வார்த்தைதான் பிழையற்றது என்று அவர் கூறியிருக்கிறார் என்று. அவர், நாங்கள் அந்த ஞானஸ்தானத்தை அந்த வழியில் எடுத்து போதித்து வந்தோம், இன்னும் மற்றவற்றையும் என்று கூறினார். நான், எப்பொழுது என்று கேட்டேன். அதற்கு அவரோ, முன்பு ஆதி நாட்களில் என்று பதில் கூறினார். அப்பொழுது நான், அதுதான் அந்த கத்தோலிக்க சபையா இருந்தது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கின்றீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, ஆம் என்றார். அப்படியானால் நான் கத்தோலிக்கன், பழமையான நாகரிகம் கொண்ட கத்தோலிக்கன் என்று பதிலளித்தேன். மேலும் நான் ஆதி சபை கொண்டிருந்த பழமையான முறைகளில் விசுவாசம் கொண்டுள்ளவன். நீங்கள் எல்லாவற்றையுமே குழப்பியுள்ளீர்கள். நீங்கள் வேதத்தில் உள்ள ஒன்றையும் போதிப்பதில்லை. ஸ்திரீகள் மருத்துவர்களோடு பரிந்து பேசுதல், இந்த மற்றெல்லா காரியங்கள், ஓ என்னே, மாமிசம் உண்ணாமல் இருத்தல், ஓ அவை எல்லாம் எனக்கு தெரியாது, பாருங்கள் என்று கூறினேன். மேலும் நான், நீங்கள் அதை வேதத்திலிருந்து எனக்கு காண்பீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவரோ, அவை வேதத்தில் காணப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை, சபை அவண்ணமாக கூறும் வரை அது சரிதான், அது கூறுகிறதில் எந்த வித்தியாசம் உண்டு பண்ண முடியாது, அதுதான் சபை என்று கூறினார். நானோ உடனே, யாராவது வேதத்தில் உள்ளவர்களில் ஏதாவது ஒன்றை கூட்டினால் அல்லது குறைத்தால் அவனுடைய பாகத்தை தேவன் ஜீவ புஸ்தகத்திலிருந்து திருக்கி போடுவார் என்று வேதம் கூறியிருக்கிறது என்று பதிலளித்தேன். ஆகையால் தேவனுடைய வார்த்தையே முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இப்பொழுது ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகமும் மற்ற வேத வாக்கியங்களும் அவ்வாறு கூறினால், இதை குறித்து ஞாபகம் கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது அதன் விசேஷித்த பாகங்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம். சற்று நான் அந்த அறைக்குள் சென்று அபிஷேகம் என்பதில் வரும்போது அங்கு நடைபெறுவதையெல்லாம் என்னால் எழுத முடிந்தால் நான் ஒவ்வொரு முத்திரையை குறித்தும் 3 மாத காலம் செய்து கொடுக்க முடியும். ஆகையால் ஜனங்களை திணற செய்யாதபடிக்கு அது என்னவா இருக்கின்றது என்பதை காணும்படியாக முக்கியமான பாகங்களை மாத்திரமே நான் பிரசங்கித்துக் கொண்டு வருகிறேன். ஆனால் இருந்த போதிலும் நாங்கள் அவர்களை புண்படுத்தாததால் ஜனங்கள் அதை விசுவாசிக்கும் போது பக்குவப்படுவார்கள். நான் என்ன கருதுகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது இதை கவனியுங்கள். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று ஆமோஸ் கூறியுள்ளார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் காண்கிறோம். ஆகையால் இப்பொழுது அவர் வெளிப்படுத்திக் கொண்டு வருபவர்களை அவர் ஏதோ ஒன்றை செய்ய ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார் என்பதாய் அது இருக்க வேண்டும். நியாயம் தீர்க்க வருவதற்கு தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அவர் ஏதோ ஒன்றை செய்ய ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு காரியம் என்னவென்றால், நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். நாம் காலத்தின் முடிவில் லவோதிகேய சபையின் காலத்தில் இருக்கிறோம் என்று அவை நிச்சயமாகவே சாட்சி பகர்கின்றன. ஏனெனில் இந்த காரியங்கள் கடைசி நாட்களில் மட்டுமே வெளிப்பட வேண்டும். இப்பொழுது அதை சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் அறிய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புவதாக நாம் விசுவாசிப்பதை நன்றாக கிரகித்துக் கொள்ள முயற்சி செய்வோமாக. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் யாதொன்றையும் செய்யார் என்பதை இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள். அவர் ஒன்றை செய்யும் முன்பு அதை அவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் அங்கனம் அதை வெளிப்படுத்தும் போது ஏதோ ஒன்று சம்பவிக்கிறது என்பது அதன் அர்த்தம். பாருங்கள், அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் யாவும் கடைசி நாட்களில், கடைசிய காலம் துணிக்கு முன்பு, கடைசி சபையின் காலத்தில் அளிக்கப்படும் செய்தியின் முடிவில் வெளிப்பட வேண்டும். அது சரி. அதை நீங்கள் படிக்க வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷம் 10 ஒன்று முதல் 7 வரையிலான வசனங்களை படியுங்கள். சென்ற இரவு 3 அதை நான் குறிப்பிட்டேன். 7 தூதனுடைய செய்தியின் சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் வெளிப்படும், நிறைவேறும். ஒரே ஒரு காரியம்தான் விடப்பட்டுள்ளது. 7 முத்திரைகள் கொண்ட புஸ்தகம் திறக்கப்படும் போது தேவ ரகசியம் முழுவதும் வெளியரங்கமாகும். அநேக வருட காலமாக அதில் அடங்கியுள்ள ரகசியங்கள் என்னவென்று ஜனங்கள் ஆராய தலைப்பட்டன, வேதத்தின் பிரகாரமாக அப்பொழுது. ஆனால் அவை கடைசி காலம் வரைக்கும் மறைக்கப்பட்டிருப்பதால் அவைகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் அடையாளங்களாகவே பார்த்திருக்கிறோம். அடையாளங்களாகவே அளிக்கப்பட்டுள்ளதால் அவைகளின் அர்த்தம் என்னவென்பது கடைசி காலம் வரைக்கும் சரியாக வெளிப்படுத்தப்படவில்லை. பாருங்கள், அவைகளின் ரகசியம் இப்போது வெளிப்படுவதன் காரணத்தால் நாம் கடைசி காலத்தில் இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. இப்பொழுது அவர் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் யாதொன்றையும் செய்ய மாட்டார் என்பதை நினைவு கூறுங்கள். நீங்கள் அதை இப்பொழுது மறந்து விடாதீர்கள். அவர் அதை எளிமையான விதத்தில் நிகழ்த்துவதால் புத்திமான்களும் கல்விமான்களும் அதை காணக்கூடாமல் போகிறார்கள் என்பதையும் கூட நீங்கள் மறக்க வேண்டாம். வேண்டுமாயின் மத்தேயு 11:25-26 குறித்துக் கொள்ளுங்கள்.
Remember, he does nothing till he reveals it, and he reveals it in such a way that the smart, educated
அவர் அதை வெளிப்படுத்தாமல் ஒன்றையும் செய்யார் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அவர் அதை எளிய வழியில் வெளிப்படுத்துவதால் நுண்ணறிவாளர்களும் கல்விமான்களும் அதை இழந்து விடுகின்றார்கள். ஞாபகம் கொள்ளுங்கள், பாவம் முதன் முதலாக உலகில் கிரியை செய்த போது வார்த்தைக்கு பதிலாக ஞானம் விரும்பப்பட்டது. அதை இப்பொழுது மறந்து போக வேண்டாம். இப்பொழுது ஓ, அதை நினைத்து பார்த்து நாமோ எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது சம்பவிக்கும் காரியங்களை சற்று நோக்குங்கள். அவர் நமக்கு கூறியிருக்கிற காரியங்களை சற்று நோக்குங்கள். இக்கூடாரத்தில் உள்ள ஜனங்களே, இந்த கூடாரத்துடனே வளர்ந்தவர்களே, நோக்கி பாருங்கள். இப்பொழுது நான் ஒலிப்பதிவு செய்வர்களை கேட்கப் போகிறேன். நல்லது, இதை தொடர்ந்து ஒலிப்பதிவு செய்யுங்கள். ஆனால் பாருங்கள், இதை நான் என் கூடாரத்தின் மக்களுக்கு, இங்கு இருந்து வருகிற உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கு தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான காரியங்களில் ஏதாவது ஒன்று நிகழவில்லை என்று உங்களால் சுட்டிக்காண்பிக்க முடியுமானால் அப்படி செய்யுங்கள் என்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு
கட்டளையிடுகிறேன்.
அவர் எனக்கு இந்த மேடையின் மீதோ வேறெங்கேயோ அளித்தவைகளில் யாதொன்றாவது நிகழாமல் போகவில்லை என்று யாராவது இடத்தில் சொல்லுங்கள். எப்படி ஒரு மனித சிந்தை அந்த விதமாக அமைந்திருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. 33 முன்னர் ஒரு ஜூன் மாதம் அவர் நதியின் அருகில் ஒளியின் ரூபத்தில் தோன்றின போது நான் சிறு பையனாய் இருந்தது முதற்கொண்டே எனக்கு தேவனுடைய சத்தம் கேட்பதையும் அந்த ஒளி தோன்றுவதையும் நான் கூறியிருக்கிறேன் என்பதை உங்களில் வயது சென்றவர்கள் அறிவீர்கள். எனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்று ஜனங்கள் எண்ணிக்கொண்டார்கள். உண்மையிலேயே யாராவது என்னிடத்தில் இவையெல்லாம் சம்பவிக்கின்றன என்று கூறியிருந்தாலும் கூட நானும் அவ்வாறு நினைத்திருப்பேன். ஆனால் இப்பொழுது அதை குறித்து வியப்படைய அவசியமில்லை. ஆனால் சபையோ 1933 முதற்கொண்டு அதை குறித்து வியப்படையவில்லை. அன்றுதான் நூற்றுக்கணக்கானவருக்கு அந்த நதியில் ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருக்கும் சமயம். அப்பொழுது மாரா என்னும் பையன் என்னிடத்தில், பில்லி, சிறங்களை நீ தண்ணீரில் அமிழ்த்தவா கொண்டு செல்கிறீர் என்று பரிகாசமாக கேட்டான் என்பதை நான் நினைவு கூறுகிறேன். அந்த ஜிம் மாரா மறித்துவிட்டான் என்று நினைக்கிறேன். அவன் அங்கே கொல்லப்பட்டான் என்றும் யாரோ ஒரு பெண் அவனை சுட்டுக் கொண்டு விட்டதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அவன், நீர் அந்த ஜனங்களை தண்ணீரில் அமிழ்த்தப் போகிறீரா என்று இடத்தில் கேட்டான். அதற்கு நானோ, இல்லை ஐயா, நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப் போகிறேன் என்று கூறினேன். ஞானஸ்தானம் பெறுவதற்கென குடும்பியிருந்தவர்களில் ஒரு பெண்மணி இருந்தார். அவள் மற்றொரு பெண்மணியிடம், நான் தண்ணீரில் அமிழ்த்தப்பட்டால் பரவாயில்லை, அதை குறித்து கவலை இல்லை என்று அலட்சியமாக சொன்னாள். நான் அவளிடத்தில், நீ அவ்விதம் கூறினதால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள நீ தகுதியற்றவள், நீ மனம் திரும்பவும் வா என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டேன். பாருங்கள், அது விளையாட்டுக்குரியதல்ல. இது ஒரு கட்டளையாக வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவின் சுவிசேஷமாகிய வார்த்தையாகும். நீங்கள் அதை அர்த்தமற்றவை என்றும் மூடத்தனம் என்றும் இப்பொழுது சற்று கூறுவீர்களேயானால் அதை வேறெங்காவது பொறுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இது சம்பவிக்கும் என்றும் அது சரியாக என்னவாக இருக்கும் என்றும் வார்த்தையில் வாக்களிக்கப்பட்டுள்ளது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அவ்விதமே அது இங்கே உள்ளது. ஜனங்கள் ஞானஸ்தானம் பெற நதியின் கரையில் அன்று நின்று கொண்டிருந்த போது கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்தார். தூரத்தில் அவருடைய வருகையோ ஒரு நட்சத்திரத்தை போல தோற்றம் அடித்தது. அவர் அருகாமையில் வந்தபோது அந்த ஒளி மரகதம் போன்ற நிறம் கொண்டதாக இருந்தது என்றெல்லாம் நான் உங்களிடத்தில் முன்பே கூறியிருக்கிறேன். நான் ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருந்த போது அது இறங்கி வந்து நதியின் மேல் நின்றது. அப்பட்டணத்தில் இருந்த வியாபாரிகள் இது என்ன என்று கேட்டனர். அதற்கு நான், அந்த காட்சி எனக்காக அல்ல, அது உங்களுக்காக அளிக்கப்பட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். வாருங்கள், நானோ சத்தியத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு அறிவுறுத்தவே தேவன் இதை நேரடி செய்தார். அது உங்கள் நிமித்தமாகவே அவ்வாறு செய்தார் என்றே. அப்பொழுது ஏறக்குறைய 21 வயது நிறைந்த வாலிபனாய் இருந்தபடியால் அவர்கள் அதை விசுவாசிக்காமற் போயினர். நீங்கள் பாருங்கள், ஏனெனில் ஒரு வாலிபனுக்கு இது நேரிடுவது மிகையான காரியமாகும். அதன் பின்பு நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இங்கு அமர்ந்திருக்கும் நம் தர்மக்கத்தாக்களில் ஒருவரான சகோதரன் ராபர்ட்சன் அவர்களை நான் இங்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் கண்டேன். ஹூஸ்டன் பட்டணத்தில் அந்த புகைப்படம் எடுக்கப்பட்ட போது அவர் அங்கிருந்ததை அவர் இடத்தில் அன்று நாள் சொல்லிக் கொண்டிருந்தார். நீங்கள் பாருங்கள், அன்று நடந்த விவாதத்தின் போது நானும் அங்கிருந்தேன். அன்று ஒரு இரவு நான் அதை குறித்து ஏதோ ஒன்றை கூற துவங்கினேன். சகோதரன் ராயும் அவருடன் கூட வேறொருவர் மாத்திரமே அந்த ஒலிப்பதிவு கருவிகளை வைத்திருந்தனர். அவை பழைய காலத்து மின்சார ஒலிப்பதிவு கருவிகள். சகோதரன் ராய் ராபர்ட்சனும் அவர் மனைவியும் இப்பொழுது அங்கு அமர்ந்திருப்பதை காண்கிறேன். அப்பொழுது திருமதி ராபர்ட்சன் வியாதிப்பட்டிருந்தார். சகோதரன் ராய் அவர்களோ போரில் அனுபவம் வாய்ந்த ஒருவர். அவர் இரண்டு கால்களும் போர்க்களத்தில் காயம்பட்டன. அவர் மரித்தவர் போல கடத்தப்பட்டார். அவர் ராணுவத்தில் ஒரு அதிகாரியாக இருந்தவர். ஜெர்மானிய படைகள் அவர் உபயோகித்திருந்த பீரங்கி வண்டியை தாக்கி அவரை காயப்படுத்தி குத்துயிராக்கினர். அவர் மரித்தவர் போல் அதே காலம் கிடத்தப்பட்டிருந்தார். நரம்புகள் பாதிக்கப்பட்டதால் அவர் இனி ஒரு காலம் நடக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். ஆனால் இப்பொழுதோ அவர் என்னை காட்டிலும் வேகமாக நடக்கிறார். ஆனால் அது என்ன? அவர் ஹூஸ்டனில் முக்கியமான ஒன்றை கண்டுகொண்டார். அவர் தன் மனைவியை குறித்து என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார். அன்று அவர் பதிவு செய்த ஒரு ஒலிநடாவை போட்டு காண்பிப்பார். இங்கே ஆராதனைகள் முடிவுற்றவுடன் அவர் அதை உங்கள் எல்லோருக்கும் போட்டு காண்பிக்கப் போகிறார் என்று நான் நம்புகிறேன். ஹூஸ்டனில் நடைபெற்ற என்னுடைய ஆராதனையை அவர் தன்னுடைய பழைய மின்சார ஒலிநாடாவில் பதிவு செய்துள்ளார். வியாதியாய் இருந்த அவர் மனைவி ஹூஸ்டனில் நடந்த அந்த ஆராதனைக்கு கொண்டுவரப்பட்டார். அவர் அன்று நாள் அதை கேட்கும் வரை அதை ஒருபோதும் அவரே கவனிக்கவில்லையா? அவள் வியாதிப்பட்டு ஓ அதிக விசனமுள்ளவளாய் இருந்தார். அவள் ஜெப வரிசையில் வர வேண்டும் என்று விரும்பினாள். அவர்கள் என்னை ஒருபோதும் அறியாதவளாய் இருந்தனர். நானும் என்னுடைய ஜீவியத்தில் அவர்களை ஒருபோதும் கண்டதே இல்லை. எனவே அவள் அந்த நாளில் ஒரு ஜன்னல் அருகே அமர்ந்து கொண்டு ஒரு ஜெப அட்டையை பெற்றுக் கொண்டு ஜெப வரிசையில் வர வேண்டும் என்று மிகுந்த ஆவலாய் இருந்தார். அவள் மிகுந்த துக்கமும் நிலைகுலைந்தும் காணப்பட்டாள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அஞ்சிரவு அல்லது அடுத்த நாளிரவு அல்லது வேறொரு நாளிலோ, அது அஞ்சிரவுதான் என்று நான் நம்புகிறேன், அவ்வரிசையில் அவள் கலந்து கொண்டாள். அவள் மேடை மீது ஏறினவுடன் பரிசுத்த ஆவியானவர் அவளிடத்தில், நீ இந்த பட்டணத்தை சேர்ந்தவள் அல்ல, நியூ ஆல்பனியின் பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறாய். இன்று ஜன்னலின் அருகில் உட்கார்ந்தவாறு எப்படியும் ஜபாட்டை கிடைக்க வேண்டும் என்று கவலை கொண்டிருந்தாய் என்று என் மூலம் அறிவித்தார். அநேக வருடங்களுக்கு முன்பு நடந்த இச்சம்பவம் அந்த ஒலிநாடாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தின் துவக்கத்தில் பரிசுத்த ஆவியானவர் அங்கே அப்பொழுது நிகழ்ந்த அந்த கூட்டங்களில் முதலாம் நாளன்று 3000 பேர் மாத்திரமே வந்திருந்தனர். அதன் பின்பு 8000 பேராக பெருகி முடிவில் 30000 பேர் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். நான் முதல் நாள் கூட்டத்தில் பேசின போது நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. அதுவும் ஒலிநாடாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இது என் வாழ்க்கையில் நேர்ந்த முக்கியமான காரியங்களில் ஒன்றாக இருக்கும். இக்கூட்டத்தில் இதுவரை யாரும் காணாத ஒரு மகத்தான சம்பவம் நிகழப்போகிறது என்று கூறினேன். 8 அல்லது 9 10 நாட்களுக்கு பின்னர் 30000 பேருக்கு முன்பாக கர்த்தருடைய தூதன் தோன்றினார். அப்பொழுது புகைப்படமும் எடுக்கப்பட்டது. அது இப்பொழுது வாஷிங்டனில் தனி பிரசுர உரிமையை பெற்றிருக்கிறது. உலகிலேயே தெய்வீகமான ஒன்றை புகைப்படம் எடுத்தது இதுவே முதன்முறையாகும். உங்களுக்கு தெரியும், நான் சில நேரங்களில் ஒருவர் மரணத்தினால் நிழலிடப்பட்டிருக்கிறார், ஒரு கருத்த முகமூடி அவர் மேல் இருக்கிறது, அவர் மரிக்கும் தருவாயில் இருக்கிறார் என்று பகுத்தறிந்து கூறுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நான் கிழக்கு பைன்ஸ் அல்லது தெற்கத்திய பைன்ஸ் என்னும் இடத்தில் கடைசி நாள் கூட்டம் நடத்திக் கொண்டிருந்த சமயம் என்று நான் நம்புகிறேன். அப்பொழுது நான் ஒரு பெண்மணி இடத்தில் பகுத்தறிந்து கூறிக்கொண்டிருந்த போது அப்பொழுது அருகில் இருந்த பெண்மணியிடம், அதை புகைப்படம் எடு சீக்கிரம் என்று ஏதோ ஒன்று கூறிற்று. அதோ அது அங்குள்ளது. அந்த அறிவிப்பு பலகையில் தொங்கவிடப்பட்டுள்ளது என்று நான் நினைக்கிறேன். சிறிது காலமாகவே அது அங்கே இருக்கின்றது. அந்த படத்தில் அவள் தலையை கருமை நிறமுள்ள நிழல் மூடியிருப்பதை நீங்கள் காணலாம். அதன் பின்னர் பரிசுத்த ஆவியானவர் அவள் சுகமடைந்து விட்டாள் என்று அறிவித்தவுடனே அவள் மற்றொரு புகைப்படம் எடுத்தாள். அப்பொழுது அந்த முகமூடி மறைந்துவிட்டிருந்தது. அப்பொழுது அவர், நீ சுகமடைய போகிறாய், கர்த்தருடனை குணப்படுத்தி விட்டார், புற்றுநோய் போய்விட்டது என்று கூறினார். அதோ அங்கே அது உள்ளது. அவள் குணமடைந்தாள். பாருங்கள், அங்குதான் காரியம். பாருங்கள், அந்த நாளின் நாழிகை என்னவா இருக்கிறது என்பதை தேவன் அறிவார் என்பதையே இது காட்டுகிறது. நாமோ அதை அறிவோம். நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாய் மாத்திரமே இருக்கின்றோம். நாம் இவ்விதமாக பேசிக்கொண்டே போகலாம், ஆனால் முதல் முத்திரையை பற்றி அறிந்துள்ளதை இப்பொழுது நாம் ஒரு சில நிமிடங்கள் விமரிசனம் செய்து இதனுடன் ஒருங்கிணைப்போம். முதலாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது சாத்தான் மத சம்பந்தமான ஒரு பராக்கிரமசாலியை கொண்டிருந்தான் என்று நாம் கவனித்தோம். அந்த வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்தவனை நீங்கள் கவனித்தீர்களா? அவ்விதம் சென்றது ஆதி சபையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டனர். ஆனால் ஓ என்ன, வருடங்கள் முழுவதுமாக அது அவ்விதமாகவே போதிக்கப்பட்டு வந்தது. ஆனால் அது அவ்விதம் இருக்க முடியாது. மீதி உள்ளவைகளையும் நீங்கள் சற்று கவனியுங்கள். நாம் இவைகள் யாவையும் ஒன்றாக படைக்கும் பொழுது அது எங்கே உள்ளது என்பதை நீங்கள் அப்பொழுது நோக்கி பாருங்கள். பாருங்கள், இப்பொழுது எல்லா முத்திரைகளின் ரகசியங்களும் என்னவென்பதை இதுவரை அறியேன், ஆனால் ஒன்று மாத்திரம் அறிவேன். அவை யாவும் தேவனுடைய சத்தியமாய் இருப்பதால் எல்லாம் பரிபூர்ணமாய் பொருந்த வேண்டும். அது சத்தியமாய் இருக்கிறது. வெள்ளை குதிரையின் மேல் ஏறியிருப்பவன் ரோம குருக்கள் ஆட்சியின் சபை என்பது சரியே. யூதர்கள் தான் அந்திகிறிஸ்தியன் நம்புகிறவர்கள் உண்மைக்கு அநேக மைல்கள் அப்பாற்பட்டவர்களாய் இருக்கின்றனர். யூதர்களை அந்திகிறிஸ்துவாக நீங்கள் ஒருபோதும் கருத வேண்டாம். நாம் மனம் திரும்பி காரியாட்சிக்குள் உட்பிரவேசிக்கத்தக்கதான தருணம் அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டனர். ஆனால் அந்திகிறிஸ்துவோ ஒரு புறஜாதியாக இருக்கிறான். சத்தியத்தை போலியாக ஆள்மாறாட்டம் செய்யும் ஒருவனாய் இருப்பான். நிச்சயமாக ஆன்டை என்ற ஆங்கில பதத்திற்கு எதிரான என்று பொருள்.
This great Superman. Oh, how!
வெள்ளை குதிரையின் மேல் இருக்கிறவன் பராக்கிரமசாலியாய் மாறி கடைசியில் சிங்காசனத்தில் அமர்த்தப்படுகிறான். அதன் பின் அவன் சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்ட பின் முடிசூட்டப்படுகிறான். இப்பொழுது அதன் பின் அவன் தேவனுக்கு பதிலாக
ஆராதிக்கப்படுகிறான்.
இப்பொழுது நோக்கி பாருங்கள், அது வருவதற்கு முன்பாகவே நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். அவன் யார்? ஒரு மனிதன் தோன்றுவான் என்று பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2:3 உரைத்த அவன் யார்? அவன் ஏன் காலங்களின் வழியாக எதிர்காலத்தில் நடக்கப் போவதைக் கண்டான்? பவுல் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தான். நிச்சயமாக அவன் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று கூறினார். வஞ்சிக்கிற ஆவி என்பது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் சபையில் காணப்படும் வஞ்சக ஆவி, அதுதான் குருவானவர்கள். குருவானவர்களின் வஞ்சக ஆவி, பிசாசின் கிரியைகள் சபையில் காணப்படும் மாய்மாலம், துணிகரம் உள்ளவர்கள், இருவாப்புள்ளவர்கள், அறிவு, நீங்கள் பாருங்கள், சாமர்த்தியம் உள்ளவர்கள், அறிவு படைத்தவர்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பவர்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து பரிசுத்தாவின் வல்லமையையும் கிரியையும் வெளிப்பாடுகளையும் வருதளிப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாருங்கள், இப்பொழுது கவனியுங்கள். மேலும் பவுல் இப்படிப்பட்டவர்கள் பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் நுழைந்து பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கும் பெண் பிள்ளைகள் அல்ல, பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு சுற்றித் திரிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்வார்கள் என்றான். பற்பல இச்சைகள், அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகள் எல்லாவித சமுதாயத்திலும் நுழைந்து விருப்பம் போல வாழ்க்கை நடத்தி நாங்கள் சபைக்கு செல்கிறோம், ஆகையால் மற்றவர்களைப் போல நாங்களும் நல்லவர்கள் என்று கூறிக்கொள்வார்கள். நடன கச்சேரிகள், களியாட்ட விருந்துகள், முடியை கத்தரித்தல், வர்ணம் திட்டிக் கொள்ளுதல், விருப்பம் போல உடைவெடுத்துக் கொள்ளுதல் போன்ற காரியங்களில் வாஞ்சையா இருக்கின்றனர். அப்படி இருந்தும் நாங்கள் பெந்தேகோஸ்தேக்காரர், நாங்கள் மற்றவர்களைப் போல நல்லவர்கள் என்று கூறிக்கொள்ளுகிறார்கள். ஓ, உங்கள் சொந்த கிரியைகளே உங்களை அடையாளம் காண்பிக்கின்றது, உண்மை. ஆனால் பவுல், இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர், சத்தியத்துக்கு எதிர்த்திருப்பவர்கள் என்றான். சத்தியம் என்பது என்ன? அதுதான் கிறிஸ்துவாகிய வார்த்தை. சத்தியத்தை குறித்து ஓ, நீ பெண்களை வசைபடுபவர், நீ பெண்களை வெறுக்கிறவன் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். நீங்கள் இதை செய்கிறீர்கள், அதை செய்கிறீர்கள் என்று கூறுகின்றார்கள். இல்லையா, அது உண்மை என்று, அது வெறும் பொய். நான் பெண்களை வெறுக்கிறதில்லை. இல்லையா, அவர்களின் சகோதரிகள், அவர்கள் சகோதரிகளாய் இருந்தால். ஆனால் எனக்கு அந்த காரியம் என்னவென்றால், அன்பு கண்டித்து சீர்படுத்துகிறது. அது அவ்வாறு திருத்தாபடி அது அன்பல்ல, அது மாம்ச பிரகாரமான அன்பு, தெய்வீக அன்பு அல்ல. நான் அதை உங்களுக்கு கூறுவேன். அதாவது, ஒரு அழகான பெண்ணை காணும் போது மாம்ச பிரகாரமான அன்பு ஒரு கால் உங்களில் உண்டாகக்கூடும், ஆனால் தெய்வீக அன்போ வித்தியாசப்பட்டது. அந்த அன்பு கோணலானவைகளை நேராக்கி தேவனை சந்திக்க செய்து நாம் அவரோடு நித்திய காலமாக வாழ செய்கிறது. பாருங்கள், அது தொனித்த வழியில் நான் அதை கருதாமல் இருக்கலாம், ஆனால் நான் என்ன, அதாவது நீங்கள் அறிவீர்கள், நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். அது சரி. ஆனால் இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், மேலும் பவுல் என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய மதிகேடு சீக்கிரத்தில் வெளிப்படும் என்கிறார். ஏன்? முக்கியமான ஒன்றை செய்ய கர்த்தர் மோசேக்கு கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் அவனால் கூடிய மட்டும் உத்தமமாக அங்கு சென்றான். அவன் தன் கோலை தரையில் போட்டால் அது சர்மமாக மாறும் என்று தேவன் அவனிடத்தில் கூறினார். அப்பொழுது என்ன சம்பவிக்கும் என்று அவனுக்கு காண்பிக்கும்படி தேவன் அதை செய்தார். அவனும் உத்தமமாக அதை பின்பற்றி பார்வோனின் முன்னிலையில் தேவன் கட்டளையிட்டபடி செய்ய அங்கு நின்று தன்னுடைய கோலை போட அப்பொழுது அது சர்பமாக மாறினது. அப்பொழுது பார்வோன், இது மலிவான மந்திரவாதியின் தந்திரம் என்று சொன்னான் என்பதில் சந்தேகமே இல்லை. அவன் தன்னுடைய எண்ணையும் எம்பிரேயும் வரவழைக்கிறான், நாங்களும் கூட காரியங்களை செய்கிறோம் என்று கூறி அவர்கள் தங்கள் கோல்களை தரையில் போட அவைகள் சர்பமாக மாறின. இப்பொழுது மோசேயினால் என்ன செய்ய முடியும்? அது என்ன? தேவனுடைய உண்மையான கிரியை ஒவ்வொன்றுக்கும் சாத்தான் அதற்கு ஒப்பான ஒரு போலியான ஒன்றை வைத்திருக்கிறான் என்பதையே அது காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் போலித்தனம் செய்து ஜனங்களை வழி தவறி போக செய்கிறார்கள். அப்பொழுது மோசே, நான் தவறு செய்து விட்டேன் என்று நான் இருக்கிறேன், ஆகையால் நான் போய்விடுவது நல்லது என்று கூறினானா? அவன் தேவனுடைய கட்டளைக்கு முற்றிலுமாக எழுத்துக்கு எழுத்து கீழ்ப்படிந்தவனாய் அங்கு அசையாமல் நின்றான். அதன் பின்னர் நீங்கள் அறிந்து கொள்கிற முதற் காரியம் என்னவென்றால், மோசேயின் சர்பம் மற்ற சர்பங்களை விழுங்கியது. பாருங்கள், அந்த மற்ற சர்பத்திற்கு என்ன ஆயிற்று என்பதை நீங்கள் எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? அது எவ்விடத்திற்கு சென்றது? மோசே தன் கோலை எடுத்து அதனுடன் வெளியே சென்றான். அக்கோலை கொண்டு அவன் அங்கே அநேக அற்புதங்களை செய்தான். அந்த கோலுக்குள் அந்த சர்பம் இருந்தது. அதுதான் அற்புதம். பாருங்கள், அது அற்புதம் அல்லவா? ஆமையா. இப்பொழுது அந்த கிறிஸ்து படிப்படியாக வெளியரங்கமாகிறான். நீங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் கேள்விப்படும் பொழுது, இப்பொழுது என் கத்தோலிக்க நண்பர்களே, ஒரு நிமிடம் அமைதியாயிருங்கள். புராட்டஸ்டன்ட்கள் மற்றும் நாம் எல்லோருமே எங்கே இருக்கிறோம் என்பதை நாம் காணப்போகிறோம். பாருங்கள், முதலாம் சபையை கவனியுங்கள். கத்தோலிக்க சபை தங்களை முதலாம் சபை, மூல சபை என்று அழைத்துக் கொள்வது ஒரு விதத்தில் முற்றிலும் சரியே. அவர்கள் எவ்விதம் இருந்தனர்? அவர்கள் பெந்தேகோஸ்து நாளில் தான் ஆரம்பித்தனர். அங்குதான் கத்தோலிக்க சபை துவங்கினது. சபையின் சரித்திரம் அவர்கள் பெந்தேகோஸ்து காலத்தில் ஆரம்பித்தது உண்மைதான் என்று நான் படித்து கண்டுபிடிக்கும் வரை என்னால் அதை நம்ப முடியவில்லை. அவர்கள் பெந்தேகோஸ்து நாளில் தான் துவங்கினர். ஆனால் அவர்கள் அகன்று போக தொடங்கினர். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் காணலாம். பெந்தேகோஸ்து ஸ்தாபனமும் தற்போதைய வேகத்தில் அகன்று செல்லுமானால் கத்தோலிக்க சபையை போன்றே அதற்கு 2000 வருட காலம் அவசியமில்லை. இன்றிலிருந்து 100 வருடங்களுக்குள்ளாக அவர்கள் கத்தோலிக்க சபையை காட்டிலும் மிகுதியாக அகன்று சென்று விடுவார்கள். அது உண்மை. ஆனால் இந்த வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்பவன் எப்படி என்று கவனியுங்கள். இரண்டாம் முத்திரையை தியானிப்பதற்கு அவசியமான சூழ்நிலை உண்டாக்குவதற்காக இவைகளை கூறுகிறேன். இப்பொழுது வெள்ளை குதிரையின் மேல் இருப்பவன் புறப்பட்டு சென்றபொழுது கவனியுங்கள், அவன் 3 கட்டங்களில் கிரியை செய்கிறான். நான் நேற்று இரவு உங்களுக்கு நிரூபித்து காண்பித்தது போல பிசாசும் தேவனை போன்று ஒரு கிறித்துவத்தில் 3 கட்டங்களில் காணப்படுகிறான். ஆனால் அந்த 3 கட்டங்களிலும் அதே பிசாசுதான். அவருடைய 3 கட்டங்களையும் கவனியுங்கள். முதல் கட்டத்தில் அவன் வருவது பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களின் மேல் ஊற்றப்பட்ட பின்னர் அவர்கள் எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவித்து வந்தனர். தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் மேல் தங்கியிருந்தார். அப்போஸ்தலர்கள் வீடுகள் தோறும் சென்று அவர்களோடு அப்பம் பெற்றனர். அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் அப்போஸ்தலர்களால் அக்காலத்தில் செய்யப்பட்டன. அப்பொழுது முதலாவது நீங்கள் அறிவது என்னவெனில், சாத்தான் அவர்களிடையே ஒரு முறுமுறுப்பை உண்டு பண்ண ஆரம்பித்தான். அதன் பின்னர் தேசத்தில் பரிசுத்தாவியை பெற்றிருந்த எளியவரும் அடிமைகளும் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று சாட்சி பகர்ந்தனர். அவர்கள் எஜமான்களுக்கு அவர்கள் சாட்சி பகர்ந்தனர். ஓ, சில காலம் கழித்த பிறகு ராணுவ தலைவர்களும் வித்தியாசமான ஜனங்களும் வருகை தர ஆரம்பித்தனர். மற்றும் பல கௌரவம் வாய்ந்தவர்களும் இந்த மனிதர்கள் நிகழ்த்தும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண துவங்கி அவர்களும் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டனர். நல்லது. அதன் பின் நீங்கள் பாருங்கள், அவன் கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவிக்கொண்ட போது கிறிஸ்தவர்கள் எங்கு கூடினார்களோ அங்கே பழைய இருளடைந்த அறைகளில் தங்கள் கைகளை தட்டி சத்தமிட்டு அந்நிய பாஷையில் பேசி செய்திகளை பெற்றுக் கொண்டார்களோ அங்கே சென்றான். ஏன்? அவன் தன் சக வியாபாரி, போட்டியாளர். அவன் இதை போன்றதை ஒருபோதும் விசுவாசிக்க மாட்டான் என்பதால் அதை அவனால் அவர்களிடம் ஒருபோதும் கொண்டு செல்ல முடியாமல் போயிற்று. உண்மையாகவே முடியவில்லை. ஆகவே அவர் அம்முறையை மாற்றியமைக்க எண்ணினான். அதனால் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இப்பொழுது நாம் சிறிது வித்தியாசமான ஒன்றை உருவாக்குவோம் என்று யோசிக்க ஆரம்பித்தனர். இயேசுவும் சரியாக தாமதமில்லாமல் வெளிப்படுத்தல் 2 அதிகாரத்தில் முதலாம் சபைக்கு செய்தியை அளிக்கும் போது, நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளின் நிமித்தமாக நான் உங்களை சற்று எதிர்க்கிறேன் என்று கூறினார். நிக்கோலா என்பது சபையின் மேல் ஜெயங்கொள்ளுதல் என்று பொருள்படும். அதாவது நாம் அனைவரும் ஒருவர் என்பதற்கு பதிலாக அவர்கள் பரிசுத்த மனிதனும் ஒருவரை சபையில் ஏற்படுத்த முயன்றனர். அவர்கள் ஒருவிதமாக அதை ஏற்படுத்த விரும்பினர். அவர்கள் விட்டு வந்த அஞ்ஞான மதத்தின் மாதிரியின்படியே கிறிஸ்தவ மார்க்கத்தையும் அமைக்க தலைப்பட்டனர். அதை செய்து முடித்து விட்டனர். இப்பொழுது கவனியுங்கள், முதலாவதாக நிக்கோலாய் என்பது வேதத்தில் அண்டிகிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அது கிறிஸ்துவின் மூல உபதேசங்களுக்கும் அப்போஸ்தலர் உபதேசங்களுக்கும் விரோதமாயிருந்தது. சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு புகழ்வாய்ந்த மனிதன் நடத்தும் கூட்டத்திற்கு நான் சென்றிருந்தேன். அவருடைய பெயரை அறிவிக்க நான் விரும்பவில்லை. அவரோடு நான் கைகுலுக்கினேன். ஆகையால் நான் கூட்டத்தில் இருக்கிறேன் என்பதை அவர் அறிந்திருந்தார். அப்பொழுது அவர், ஓ, உங்களுக்கு தெரியுமா, தங்களை பெந்தேகோஸ்தேக்காரர் என்று அழைத்துக் கொள்பவர்கள் இன்று நம்மிடையே இங்கிருக்கிறார்கள் என்று கூறினார். மேலும் அவர்கள் அப்போஸ்தலருடைய நடவடிக்கையின் புத்தகத்தை ஆதாரமாக கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் பாருங்கள். ஆனால் அதுவோ சபை கட்டப்படுவதற்கென தற்காலிகமான சாரமாய் அமைந்த ஒன்றாகும் என்று கூறினார். வேதத்தை நன்கு படித்து அறிந்திருந்த அந்த தீரமுள்ள வயோதிபர் இவ்வாறு குறிப்பிடுவதை பற்றி நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? அதன் கருத்து, அந்த சொற்கள் பரிசுத்த ஆவியினால் உண்டானவை அல்ல. நல்லது, அது எங்கேயும் பொருந்தாது. ஏனென்றால் சாதாரண அறிவை பெற்றிருக்கும் மனிதனும் கூட அப்போஸ்தலர் செய்த கிரியைகள் அவை அப்போஸ்தலருடைய கிரியைகள் அல்லவென்றும் அவை அப்போஸ்தலருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் நடப்பித்த கிரியைகள் என்பதை அறிவான். சபையின் காலங்களை பற்றி நாம் சிந்திக்கும் போது எவ்வாறு நான்கு ஜீவன்களான மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்பவர்களின் சுவிசேஷ புத்தகங்கள் சூழ நின்று மத்தியில் உள்ள அப்போஸ்தலருடைய நடவடிக்கை புத்தகத்தை காவல் காக்கின்றன என்று உதாரணப்படுத்தினோம் அல்லவா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷங்களின் விளைவினால் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் உண்டாயின. அதுதான் மரத்தில் தோன்றிய முதல் கிளையாகும். சம்பவித்ததும் அதுவேயாகும். அம்மரத்தில் வேறொரு கிளை தோன்றுமாயும் அப்பொழுது நடைபெறும் கிரியைகள் அப்போஸ்தலருடைய நடவடிக்கை புத்தகத்தை போன்று வேறொரு புத்தகத்தில் எழுதப்படும். ஏனெனில் நீங்கள் பாருங்கள், ஒரே வகையான ஜீவன் தான் அவைகளில் காண முடியும். ஆனால் இன்றைக்கோ நாம் இந்த ஸ்தாபன சபைகளை நோக்கும் போது மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரஸ்பிடேரியன், லூத்தரன், கிறிஸ்துவின் சபை, பெந்தேகோஸ்தே சபை என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் ஸ்தாபனங்களில் இந்த ஜீவன் காணப்படுகின்றதா? அதை ஒரு காலம் நீங்கள் இத்தகைய ஸ்தாபனங்களில் காணவே முடியாது. பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்திலோ இது சிறிதளவாகிலும் காணப்படுகிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஏனென்றால் அவர்கள் லவோதிக்கேயா சபையின் காலத்தில் தோன்றினவர்கள். அவர்கள் சத்தியத்தை கடைபிடித்திருந்தனர். ஆனால் இப்பொழுதும் அதை புறக்கணித்து விட்டனர். அவர்கள் வெறுவெறுப்பாக ஆனபடியால் தேவன் அவர்களை தம் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போட்டு விட்டார். அது சரியாக வேதத்தின்படியாக உள்ளது. உங்களால் வேதத்தை பொய்யுரைக்க செய்ய முடியாது. பாருங்கள், அவைகள் எப்பொழுதுமே சத்தியமாகவே இருக்க போகின்றவர்களாகும். வேதம் உங்கள் சிந்தனைக்கு இணங்க வேண்டும் என்று நீங்கள் ஒருபோதும் எண்ண வேண்டாம். அதற்கு மாறாக உங்கள் சிந்தனை எப்பொழுதும் வேத வாக்கியங்களுடன் ஒத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் தேவனோடு நடைபெற முடியும். அதற்காக உங்கள் சிந்தையை நீங்கள் எவ்வளவாக மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, உங்கள் சிந்தனையோ வேதத்துடன் இணைந்திருக்கட்டும். பாருங்கள், பரிசுத்தாவி முதன்முறையாக மக்களின் மேல் விழுந்தபோது என்ன சம்பவித்தது என்று பாருங்கள். நல்லது, தேவன் முதன்முறை என்ன செய்தாரோ அவ்வாறே இரண்டாம் முறையும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறையும் அவர் அதையே செய்ய வேண்டும். இல்லையெனில் அவர் முதலில் தவறு செய்தார் என்று அர்த்தமாகிறது. பாருங்கள், நாம் மானிடராய் இருக்கின்ற காரணத்தால் நம்மால் தவறுகள் செய்ய முடியும். தேவனால் தவறுவது கூடாத காரியம். தேவனின் முதல் தீர்மானம் பரிபூர்ணமானது. அவர் செய்ய தீர்மானித்திருக்க முறையை காட்டிலும் சிறந்த முறை இருக்க முடியாது. அதன் மேல் அவர் திருத்தங்களை செய்ய முடியாது. ஏனெனில் அது ஆரம்பத்திலேயே பரிபூர்ணமாக இருக்கின்றது. இல்லை என்றால் அவர் முடிவற்றவர் அல்ல. அவர் முடிவற்றவராயிருந்தால் அவர் எல்லாம் அறிந்தவராயிருத்தல் வேண்டும். அவர் எல்லாம் அறிந்தவராயிருந்தால் அவர் சர்வ வல்லமை புரிந்தவராயிருத்தல் வேண்டும். ஆமென். அவர் தேவனாய் இருப்பதற்கு இத்தகைய தன்மைகளை பெற்றிருத்தல் அவசியம். பாருங்கள், அவர் பின்னர் அதிகமாக அறிந்து கொண்டார் என்று நீங்கள் கூற முடியாது. ஏனெனில் அவர் அறிந்திருப்பதை காட்டிலும் அதிகம் அறிந்து கொள்ள முடியாது. அவரே எல்லா ஞானத்திற்கும் ஊற்றானவர். பாருங்கள், நம்முடைய ஞானம் இங்கே சாத்தானத்திலிருந்து தோன்றியது. நாம் அதை ஏதேன் தோட்டத்திலிருந்து சுவீகரித்துக் கொண்டோம். அங்கேதான் நாம் விசுவாசத்திற்கு பதிலாக ஞானத்தை மாற்றிக்கொண்டோம். ஏவாள் அதை செய்தாள். இப்பொழுது அவன் முதலில் அண்டிகிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறான். இரண்டாம் கட்டத்தில் அவன் கள்ள கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறான். ஏனெனில் அதுவரை மக்களிடையே காணப்பட்ட ஆவி அப்பொழுது ஒரு மனிதனுக்குள் வாசம் செய்கிறது. வெள்ளை குதிரையின் மேல் இருந்தவன் புறப்பட்டு சென்ற போது அவனுக்கு கிரீடம் இல்லை என்பது நினைவிருக்கிறதா? பின்பு அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. ஏன்? அவன் துவக்கத்தில் நிக்கோலாய் ஆவியாயிருந்து பின்னர் ஒரு மனிதனுக்குள் வாசம் செய்து பின்னர் அவன் கிரீடம் சூட்டப்பட்டு ஒரு சிம்மாசனத்தில் வீற்றிருந்தான். அந்த சிம்மாசனத்தில் அவன் வெகு காலமாக வீற்றிருந்தான் என்பதை முத்திரைகள் உடைக்கப்படுவதில் நாம் காணலாம். வெகு காலம் கழித்து பின்னர் சாத்தான் பரலோகத்திலிருந்து வெளியே உதைத்து தள்ளப்பட்டான். அவன் வேத வாக்கியங்களின் படியாய் கீழே வந்து அரியணையில் தன்னை அமர்த்திக் கொண்டான். அவன் அந்த மனிதனுக்குள் தன்னை அரியணையில் அமர்த்திக் கொண்டு மிருகமாக மாறுகிறான் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அவன் மிகுந்த வல்லமை கொண்டவனாய், மேலான வல்லமை கொண்டவனாய், அவன் செய்தது போன்று எல்லா அற்புதங்களையும் செய்து யுத்தத்தில் அநேகரை கொன்று போடுவான். ஆம், ரோமாபுரி தன்னால் இயன்றவரை இவை அனைத்தையும் செய்யும். அது உண்மை. அவன் கொடூரமான ரோம தண்டனையை அநேகருக்கு விதித்து அவர்களை கொன்றான். ஓ, இப்பொழுது சில வேத வாக்கியங்களை படிக்க முடிந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் அறையப்படுதல் என்னும் ரோம தலையாய தண்டனை விதிக்கப்பட்டு மரித்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்த பெரிய வெள்ளிக்கிழமை பிற்பகல் அன்று நான் பிரசங்கிக்க என் இருதயத்தில் தீர்மானித்திருக்கும் செய்தி, அங்கே அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்னும் தலைப்பு கொண்டதாயிருக்கும். பாருங்கள், அங்கே உலகத்திலேயே பரிசுத்தமான மத சம்பந்தமான காரியங்களில் ஈடுபட்டிருந்த ஸ்தலம் எருசலேம். அவர்கள் உலகிலேயே மிகவும் பரிசுத்தம் உள்ளவர் என்று கருதப்பட்ட யூதர்கள் அங்கே அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். ரோமாபுரி கொண்டிருந்த மிக கொடூரமான தண்டனை அங்கே அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். என்ன, இதுவரை வாழ்ந்தவர் எல்லோரிலும் மிகவும் மகத்தானவர், அவரை அவர்கள் சிலுவையில் அறைந்தனர். ஓ என்ன, வியாபாரிகளின் சங்கத்தில் நாளை செய்தி அளிக்கும் போது தங்கள் நிலையை அவர்கள் அறிந்து கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்வாராக. சரி, இப்பொழுது வித்தியாசப்பட்டவர்கள் என்பதற்காக அல்ல, அவர்களை தாக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்ல. அவர்கள் பிரசுரிக்கும் வியாபாரிகளின் பத்திரிகையில் பரிசுத்த பிதாக்களை குறித்தும் முக்கியஸ்தர்களை குறித்தும் அவர்கள் எழுதுபவை அனைத்துமே அர்த்தமற்றவை என்பதை அறிவுறுத்தவே, கிறிஸ்தவர்கள் எந்த ஒரு மனிதரையுமே பிதா என்று அழைக்க கூடாது. அவர்கள் அதை தொடங்கிவிட்டனர். என்னால் முடிந்தவரை அவர்களுக்கு நான் ஒவ்வொரு காரியத்திலும் உதவி செய்ய முயன்றிருக்கிறேன். இந்த பிரசங்கம் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒளிநாடாக்கள் அங்கு செல்கின்றன என்பதை நீங்கள் கவனிக்கவும். நான் அதை முடித்துவிட்டேன். ஆகையால் இனிமேல் அவர்களுக்கு நான் நிச்சயமாக புத்தி கூறப்போவதில்லை. அது உண்மை. முதலாவது கிறிஸ்துவை நினைவு கூறுங்கள். முதலாவதாக நிக்கோலாய். அந்த நிக்கோலாய் காலம் கேட்டுக்கொண்டது என்ன? அக்காலத்து மக்கள் கூச்சலிட்டு கைகளை தட்டி பாடி பரிசுத்தாவியினால் நிறையப்பட்டு இகழ்ச்சிக்குரியவர்கள் போல் காணப்பட்டு பெந்தேகோஸ்தே நாளில் இருந்தது போன்று குடிகாரர்களைப் போல் நடந்து கொண்ட கூட்டத்திலிருந்து விலக வேண்டும் என்று கூறினது. இதை கௌரவம் வாய்ந்த அவர்கள் இதை சகிக்க முடியாமல் அவர்களிடத்திலிருந்து பிரிந்து போக விழுந்தனர். அவர்கள் குடிகாரர் என்று அவர்கள் அழைத்தனர். அந்த வேட்டுக்குடியினர் கவனியுங்கள், இதை தவறவிட வேண்டாம். இது உங்களுக்கு முட்டாள்தனமாக துணித்தாலும் இது சத்தியமாய் உள்ளது. அந்த கௌரவம் வாய்ந்தோர் அங்கு வர ஆரம்பித்த பொழுது அவர்களால் தங்களை தாழ்த்திக் கொண்டு அங்கனம் பணிந்து நடந்து கொள்ள முடியவில்லை. தேவன் தம்மை பணிவான நிலைக்கு தாழ்த்துவதனால் அது அவரை மிகவும் மகத்தானவராக்குகிறது. அதுதான் அவரை மகத்தானவராக்குகிறது. அவரை காட்டிலும் மகத்தானவர் யாருமே இல்லை. ஆனால் எந்த மனிதனும் தன்னை தாழ்த்திக் கொள்ள முடியாத அளவுக்கு பணிவான நிலைக்கு அவர் தம்மை தாழ்த்திக் கொண்டார். அவர் பரலோகத்தின் ராஜாவாயிருந்தார். ஆனால் பூமியிலேயே மிகவும் எளிமையான பட்டணமாகிய எரிகோவுக்கு அவர் வந்தார். அங்கு பட்டணத்தில் மிகவும் குள்ளனான சகேயும் கூட கீழே குனிந்து தம்மை காணத்தக்கவாறு அவர் தம்மை அந்த நிலைக்கு தாழ்த்திக் கொண்டார். சரிதானே, சகேயு, அது சரி. அவர் மந்திரவாதி என்றும் பிசாசு என்றும் பெயல்செபூல் என்றும் மிகவும் மோசமான பெயர்களால் அழைக்கப்பட்டார். உலகம் அவரை அவ்வாறுதான் எண்ணியிருந்தது. அவர் கொடூரமான மரணம் எய்தினார். அவருக்கோ தலைசாக்கி இடமில்லாதிருந்தது. எல்லா ஸ்தாபனங்களாலும் அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஆனால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினால் இப்பொழுது அவர் பரலோகத்தை காண குனிந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தேவன் எவ்வளவா எளிமையில் உள்ளார் என்பதை காணுங்கள். பாருங்கள், தேவன் அவருக்கு மகத்தான நாமத்தை அளித்து அவர் இப்பொழுது வானோர் பூதலத்தோர் இவர்களின் நாமக்காரனாயிருக்கிறார். வானோரின் குடும்பங்களுக்கும் பூதலத்தோரின் குடும்பங்களும் இயேசு என்று பெயரிடப்பட்டுள்ளன. முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும்படிக்கும் நாவுகள் யாவும் இங்குள்ளவரும் பாதாளத்தில் உள்ளவரும் அவரை கத்திரண்டு அறிக்கை பண்ணும்படிக்கு அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பெற்றிருக்கிறார். பாதாளம் அவருக்கு முன்பாக முழங்காப்படிய வேண்டும். எல்லாமே அவருக்கு முன்பாக படிய வேண்டும். பாருங்கள், முதலில் அவர் எளிமை உள்ளவராயிருந்து பின்னர் மகத்தான ஸ்தானத்திற்கு தேவனால் உயர்த்தப்படுகிறார். பாருங்கள், தேவன் உயர்த்தட்டும், தன்னை தாழ்த்துகிறவனவரும் உயர்த்தப்படுவார். பாருங்கள், இப்பொழுது இந்த நிக்கோலாய் ஆவி ஞானத்தை பெற்று சாமர்த்தியம் உள்ளதாக இருக்க விரும்பியது என்று நாம் காண்கிறோம். ஏதேனில் நடந்தது போன்றே இந்த ஆவியும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஞானத்தினால் ஆலோசனை செய்தது. அதில்தான் சபையானது வீழ்ச்சியுற்றது. அது என்னவாக இருந்தது? இப்பொழுது நம் சபையை ஒரு உதாரணமாக எடுத்துக் கொள்வோம். அதே போல நம்மில் சிலர் உண்மையாகவே ஆவியினால் நிரப்பப்படாதவர்களை போன்றவர்களாக இருப்பதாக உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்வோம். இப்பொழுது நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள, இப்பொழுது நம்முடைய நகராண்மை கழக தலைவரிடம் நமக்கு எந்த விரோதமும் கிடையாது. எனக்கு திரு பாட்டாப் அவர்கள் தெரியாது என்று நினைக்கிறேன். திரு பாட்டாப் அவர்கள் இன்னமும் நகராண்மை கழக தலைவராக இருக்கின்றாரா? பாருங்கள், திரு பாட்டாப் என்னுடைய அருமையான ஒரு நண்பர், பாருங்கள். ஆனால் இந்த பட்டணத்தில் நகராண்மை கழக தலைவரும் காவல்துறை அதிகாரிகளும் ராணுவ உயர் அதிகாரிகளும் இங்கே வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். முதலாவது சம்பவிக்கும் காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் செயற்குழுவையும் மற்ற அங்கத்தினரையும் சந்தித்து, இப்பொழுது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? இவையெல்லாம் வித்தியாசமா இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு எண்ணம் தோன்றும். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாமல் இருந்து பிரசங்க பீடத்தின் பின்னால் உள்ள மனிதன் உண்மையாகவே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க நேரிடும். ஒருவேளை இது இந்த தலைமுறையில் இல்லாவிடனும் அடுத்த தலைமுறையில் ஒருவேளை நேரிடலாம். அவ்வாறு முதலாம் சபையின் காலத்திலும் துவங்கிறது. பாருங்கள், ஏன் அவர்கள் இங்கே பாருங்கள், அது நியாயமாய் தோன்றுகிறது என்று கூறிக்கொண்டிருந்தனர். நீங்கள் செவி கொடுப்பீர்கள். ஒரு மனிதர் இங்கு வந்து, இந்த சபையோ சிறியதாக இருக்கிறது, நாம் இங்கு ஒரு பெரிய சபையை கட்டுவோம், நான் உங்களுக்கு ஒன்றை கட்டித்தருகிறேன், அதன் மதிப்பு $500,000 இருக்கும், அது இவ்விடத்தில் கட்டப்படும், அதற்கு பணம் சேமிக்க நான் வானொலி மூலம் அறிக்கை விடுகிறேன் என்று கூறினார் வைத்துக் கொள்வோம். அவர்கள் அதை செய்யும் பொழுது அவர்கள் வெட்டுவதற்கு ஒரு கோடாரியை பெற்றுக் கொண்டது போலாகும். அவ்வாறாயின் 90% அவர் தன்னயமான சிரத்தை கொண்டுள்ளார் என்பதை முதற்காரியமாக நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்கள். முதலாவது காரியம் என்னவென்று தெரியுமா? அப்பொழுது அவர் அதை செய்யும் பொழுது அவர் அதை தனக்கு ஏற்புடையதாக அமைத்துக் கொள்கிறார். எனவே உங்களால் அவருக்கு விரோதமாக ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏனென்றால் அங்கே பின்னால் உள்ள ஜான் டோயி, அவர் இந்த சபையில் நிதி உதவியாளராக இருக்கிறார். பாருங்கள், அதன் பின்னர் தேவனை குறித்து ஒன்றுமே அறியாத ஒரு ரிக்கி வேத பள்ளியில் இருந்து கொண்டு வரப்பட்டு போதகனாக நியமிக்கப்படுவார். எப்படி ஒரு ஹாட்னத் என்ற தென்னாப்பிரிக்க பழங்குடியின வகையை சேர்ந்த ஒருவன் எகிப்தில் உள்ள ராஜகுமாரனை பற்றி அறியாதிருக்கிறானோ, அதே போன்று இந்த போதகனும் அந்த மனிதன் விருப்பத்திற்கேற்ப இணங்குவான். ஏனெனில் அவர் போதகனுக்கு ஒரு புதிய கார் ஒன்றை வாங்கி கொடுப்பார். மேலும் அவர் அங்குமிங்கும் சென்று அவருக்கு இதை அதை மற்றதை வாங்கி கொடுப்பார். இப்பொழுது அது சரியாக இவ்விதமாகவே ஆரம்பித்தது. சரி, ஞானம் சாமர்த்தியம், அவர்கள் இப்பொழுது இங்கே கவனியுங்கள், இது மெச்சத்தகுந்ததல்லவா? நம்முடைய பெண்மணிகள் இப்பொழுது அவருடைய தலைமுடியை எப்படி வைத்திருந்தால் என்ன, அதில் என்ன வித்தியாசம் உள்ளது என்று கேட்கிறார்கள். ஆனால் வேதமோ அதில் வித்தியாசம் உள்ளதாக கூறுகிறது. 100 காரியங்கள் இருந்த போதிலும் இந்த ஒரு காரியத்தை பாருங்கள், அதில் வித்தியாசம் உண்டு. தேவன் அதில் வித்தியாசம் உண்டு என்றால் அதில் நிச்சயமாக வித்தியாசம் உண்டு. ஆனால் நீங்கள் பாருங்கள், அதிகமான வித்தியாசம் சபையில் தர்மகர்த்தாக்களின் குழு உதவியாளர்கள் இன்னும் மற்றவரால் ஆரம்பிக்கப்பட்டால், முதலில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், போதகன் அதை ஆட்சேபித்து வெளியேற வேண்டும் அல்லது அதை ஆமோதித்து அங்கு நிலைத்திருக்க வேண்டும். அவ்வளவுதான். பாருங்கள், சபையின் மக்கள் தான் அதற்கு சம்மதம் தெரிவித்து அதை சபையில் நுழைத்தனர். சரி, இப்பொழுது கவனியுங்கள், இந்த நிக்கோலாயாவி கௌரவம் வாய்ந்தவர்கள் அங்கத்தினராய் இருந்த சபையானது அசைவாட துவங்கிறது. அதிக பணமும் அவர்களால் சபைக்கு கிடைத்தது. ஆகையால் மக்கள் இவர்கள் சொற்கேட்டு பணிந்தனர். பிசாசின் குரூரத்தன்மை, ஏவாளும் இதைத்தான் ஏதேன் தோட்டத்தில் செய்தாள். இப்பொழுது அதை கேளுங்கள், அது உண்மை. கவனியுங்கள், ஆதாமின் சரீரப்பிரகாரமான மனவாட்டியான ஏவாள் ஆதாமின் மனைவியாவதற்கு முன்பே பிசாசின் உபாயத்திற்கு பணிந்தாள். அவள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஞானத்தை உபயோகித்தாள். ஆதாம் ஏவாளுடன் கணவனும் மனைவியுமாக வாழ்வதற்கு முன்னமே சாத்தான் அவளை தோற்கடித்தான். அது உண்மை. நான் பிரசங்கித்த மனவாட்டி மரம் என்னும் செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அது இதை போதிக்கிறது. பாருங்கள், சரி, இப்பொழுது கவனியுங்கள், அங்கே ஏவாள் ஞானத்திற்கு பணிந்து விட்டாள். இப்பொழுது அவன் சாத்தான் அதை காரணிக்க முயற்சித்தான். அவள் சாத்தானிடம், கர்த்தர் இவ்விதம் உரைத்திருக்கிறாரே என்று கூறினான். அவனோ, ஓஹோ, உனக்கு தெரியுமா, கர்த்தர் நிச்சயமாக அவ்விதம் சொல்லியிருக்கவே மாட்டார் என்றான். பாருங்கள், நீ ஞானத்தை பெற விரும்புகிறாய், சிலவற்றை அறிந்து கொள்ள நீ விரும்புகிறாய். ஏன், நீ ஒரு ஊமை குழந்தையே அல்லாமல் வேறொன்றுமில்லை. பார்த்தாயா, நீ சிலவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினான். அது சாத்தானே அல்லவா? ஓ, என்ன அது, இந்த நாகரிகமான சிலவற்றை போன்றது அல்லவா? பாருங்கள், அவர்கள் ஓ, அவர்கள் பரிசுத்த உடலையர் கூட்டம், அவர்கள் மேல் எந்த கவனமும் செலுத்த வேண்டாம், நீங்கள் பாருங்கள், அங்கு போக வேண்டாம், பாருங்கள் என்று கூறுகிறார்கள். Now, the natural first bride of the human race before her husband come to her, இப்பொழுது மானிட வர்க்கத்தின் முதலாம் மனவாட்டி தேவன் அவளை அரணாக்கப்பட்ட தம்முடைய வார்த்தைக்கு பின்னே வைத்திருந்த பிறகும் அவனுடைய கணவன் அவளோடு சேர்வதற்கு முன்பு சாத்தானின் பொய்க்கு செவி கொடுத்து கிருபையிலிருந்து விழுந்து போனாள். தேவனுடைய வார்த்தையின் பின்னால் மறைந்திருந்தால் அவள் ஒருபோதும் விழுந்திருக்கவே மாட்டாள். இது மாம்ச பிரகாரமான மனவாட்டிக்கு நேரிட்டது என்பதை கவனியுங்கள். அவளுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் என்ன? தேவனுடைய வார்த்தையின் பின்னிருந்து வெளியே வந்ததற்காக அவளுக்கு கொடுக்கப்பட்ட உண்மையான சாபம் என்ன? அவள் தேவனுடைய வார்த்தையை 98% விசுவாசித்தாள். இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை விட்டுவிட்டால் பாருங்கள், அவள் முதலில் கர்த்தர் கூறிய அனைத்தையும் விசுவாசித்தாள். ஓ ரட்சகமாக, அவர் கூறின யாவையும் அவள் சாத்தானுக்கு தெரிவித்தாள். சாத்தானும் அது சரியென்று ஆமோதித்தான். குறிவைத்து சுடும்போது துப்பாக்கி சற்று அகன்று போனால் எவ்வாறு குறி தவறிவிடுமோ அதுபோன்றே சாத்தானும் உங்களை ஏதாவது ஒன்றில் மடக்கி வார்த்தையிலிருந்து சற்று அகன்படி செய்கிறான். பாருங்கள், அவன் விரும்புவதெல்லாம் அது ஒன்றே, அவ்வளவே. இப்பொழுது ஏவாள் தேவன் கூறின வார்த்தையை பெரும்பாலும் விசுவாசித்தாள் என்றாலும் அவள் தவறிவிட்டாள். இப்பொழுது சிறிது விவேகத்தை ஏற்றுக்கொண்டு ஏவாள் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்ததன் விளைவோ நல்லது? ஸ்திரீகளை குறித்து என்ன? அல்லது நீர் ஏன் பெண்களை குறித்து எப்பொழுதுமே குறை கூறி கொண்டிருக்கிறீர் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும், அது முதல் அடையாளமாக இருந்தாலும், அது என்ன வித்தியாசம் உள்ளது என்று நீங்கள் கேட்கலாம். உண்மையாகவே அதில் வித்தியாசம் உண்டு. அவையெல்லாம் இக்காலத்தில் சரிபடுத்தப்பட வேண்டும். ஏழு சபையின் காலங்கள் தோறும் இவையெல்லாம் யூகிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்தன. ஆனால் தேவனே அதை பேசுகின்ற நேரம் வந்துள்ளது. அவர் அதை பேசுவது மட்டுமல்ல, தேவனே உண்மையை விளக்கி காண்பித்து அதை உறுதிப்படுத்தி நிரூபிக்கிறார். அது உண்மை. அவ்வாறு செய்யாவிடி அவர் தேவன் அல்ல. அவ்வளவுதான், தேவன் தம் வார்த்தையை ஆதரிக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், மாம்ச பிரகாரமான ஸ்திரீ தான் தேவனுடைய வார்த்தையின் பின்னால் நின்று கொண்டிருப்பதற்கு பதிலாக, தேவன் அவளுக்கு செய்யக்கூடியதை செய்வதற்கு பதிலாக, அவள் தான் ஞானமடைய விரும்பி சாத்தானுடைய விவேகத்துக்கு செவி கொடுத்தாள். மானிட வர்க்கத்துக்கு மரணத்தை இழைத்தாள். அவள் ஞானத்தை விரும்பினாள். ஞானமாயிருக்க அவள் விவேகத்துக்கு செவி கொடுத்ததால் முழு மானிட வர்க்கத்தையுமே இழந்து விட்டாள். பாருங்கள், இப்பொழுது இந்த நேரத்திலே ஆவிக்குரிய ஸ்திரீயும் கிறிஸ்துவின் மனவாட்டி ஆதி அப்போஸ்தல சபையோடு பெந்தேகோஸ்து நாளில் தோன்றி நிசாயாவின் மாநாட்டில் தேவனுடைய வார்த்தையை இழந்து போனாள். அது சரி என்று உமக்கு தெரியும். நிசாயா மாநாட்டில் அவள் தன்னுடைய ஆவிக்குரிய பிறப்புரிமையை விற்று போட்டு கான்ஸ்டன்டைன் அரசின் பிரம்மாண்டமான ஆலயங்களையும் அவன் அவர்களுக்கு அளித்த காரியங்களையும் ரோமாபுரி ஏற்படுத்தின கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டாள். நான் கூறுவதோ கத்தோலிக்கர்களை பின்படுத்தும், ஆனால் ப்ரோடெஸ்டன்ட்களும் அதையே செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தேசிய குமார்த்திகள் என வேதத்தில் அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் சரியாக அப்படியே இருக்கிறார்கள். எவ்வித சாக்கு போக்கும் கிடையாது. ஆனால் அவர்களை சேராத ஒரு சிறு கூட்டம் மனவாட்டியின் ஸ்தானத்தை எப்பொழுதும் வகித்து வந்துள்ளது. கவனியுங்கள், ஆம், அவள் கணவன் அவளை சேரும் முன்பு பிறப்புரிமைகளை இழந்தாள். பாருங்கள், அவளுக்கு கல்யாணமாகும் முன்பே அவள் தன் கற்பை இழந்து போனாள். பாருங்கள், லவோதிக்கேயா சபையின் காலத்தில் அவள், நான் அரசியை போல இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, நான் திரவிய சம்மணன், எனக்கு ஒரு குரலும் இல்லை என்று சொல்வது உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஓ, முழு உலகமே என்னை நோக்கி பார்க்கிறது, நான் தான் மிகப்பெரிய பரிசுத்த சபை, நாங்கள் எந்த வழியாக இருக்கிறோம் என்று அவள் கூறுகின்றாள். முழு காலமே அவ்விதம் கூறுகிறது. ஆனால் தேவனோ அவளை நோக்கி, நீ நிர்பாக்கியம் உள்ளவளும் பரிதபிக்கப்படத்தக்கவளும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருப்பதை அறியாமல் இருக்கிறாய் என்கிறார். அதுதான் அவளுடைய நிலைமை. இக்கடைசி நாட்களில் அவளுடைய நிலைமை அவ்வாறாக இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் கூறியிருப்பதால் அது நிச்சயமாக அவ்வாறு இருக்க வேண்டும். வேறு எவ்விதத்திலும் அதை காண முடியாது. அது அவ்விதமே இருக்கின்றது. இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது அவள் ஆதியிலே அங்கே தன்னுடைய பிறப்புரிமைகளை தேவனுடைய வார்த்தையின் கற்பின் உரிமையை விற்று போட்ட போது அவள் என்ன செய்தாள்? ஏவாள் பாவத்தில் விழுந்த போது அவள் சிருஷ்டியை இழந்தாள். சர்வ சிருஷ்டியுமே அவளுடன் பாவத்தில் விழுந்து போயிற்று. இப்பொழுது கவனியுங்கள், சபையும் தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய ஆவியையும் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக ரோம சபையின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட போது முழு ஸ்தாபன முறையையும் அது சாபத்துக்கு உட்படுத்தினது. அன்று முதல் நிறுவப்பட்ட எல்லா ஸ்தாபனங்களும் இனி இருக்கப்போவதும் சபிக்கப்பட்டு அதனோடு பாவத்தில் விழுவதை தவிர வேறு வழியே இல்லை. ஒரு கூட்ட மக்கள் ஒரு விஷயத்தை குறித்து ஆலோசிக்கும் போது ஒருவன் ஒரு விதமாகவும் மற்றொருவன் வேறு விதமாகவும் சிந்திப்பான். இவை எல்லாவற்றையும் ஒன்றுபடுத்தும் போது அதன் விளைவு குழப்பமே. அபிதமாகத்தான் நீங்கள் குழப்பத்தோடு பெற்றுக் கொள்வீர்கள். அதைத்தான் சரியாக நிசாயா மாநாட்டில் அவர்கள் செய்தார்கள். அதுவேதான் மெத்தோடிஸ்டுகள், கிறிஸ்து சபை ஸ்தாபனத்தார், இன்னும் ஏனைய ஸ்தாபனத்தார் அனைவரும் செய்தனர். ஸ்தாபனத்தை சேர்ந்த எந்த ஒரு மனிதனும் தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினாலும் அதை பொருட்படுத்தாமல் அவருடைய ஸ்தாபனத்தின் கொள்கையை கூறுவதையே பிரசவிக்க வேண்டும். இல்லையே அவன் வெளியே உதைத்து தள்ளப்படுவான். இப்பொழுது நான் கூறுவது தவறு என்று நீங்கள் இதை கூறாதீர்கள். நான் ஸ்தாபனத்தில் இருந்திருக்கிறேன், பாருங்கள், நான் அதை அறிவேன். அது சரியாக அந்த விதமாகவே சம்பவிப்பதால் அவை யாவுமே சபிக்கப்பட்டுள்ளது. என் ஜனங்களே, அவளுக்கு நேரிடும் பாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று தூதன் உரைத்ததில் வியப்பொன்றுமில்லையே. ஏனெனில் அவள் சபிக்கப்பட்டிருக்கிறாள். அவளுடைய பிறப்புரிமையும் கற்பையும் அவள் விற்றுப்பட்ட காரணத்தினால் தேவனுடைய சாபத்தின் கோபாக்கினை அவள் மேல் தங்கியுள்ளபடியால் அவள் துன்பப்பட வேண்டும். பாருங்கள், ஆனால் ஓ என்ன, ஆனால் ஞாபகம் கொள்ளுங்கள், ஆயினும் இத்தகைய நிலைமையிலும் கூட கடைசி காலத்தில் அவளுக்கு எல்லாவற்றையும் திரும்ப அளிப்பதாக கர்த்தர் யோவேல் 2:25 வாக்களித்துள்ளார். உங்களுக்கு வேண்டுமானால் அவ்வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பச்சைப்புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இவ்விதம் ஒவ்வொரு பூச்சியும் சபையை தின்று போட்டு முடிவில் அடிமரம் மாத்திரமே மீந்திருக்கிறது. கவனியுங்கள், ரோமர்கள் விட்டதை லூத்தரன் ஸ்தாபனத்தார் தின்றார்கள். லூத்தரன்கள் விட்டதை மெத்தோடிஸ்ட் ஸ்தாபனத்தார் தின்றனர். மெத்தோடிஸ்டுகள் விட்டதை பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தார் தின்று முடிவில் அடிமரம் மாத்திரமே எஞ்சியுள்ளது. பாருங்கள், நீங்கள் அது என்ன என்று அறிவீர்களா? முசுக்கட்டை பூச்சி, வெட்டுக்கிளி, இவை யாவையும் ஒரே பூச்சி தன் வளர்ச்சியில் வித்தியாசமான நிலையை அடைதலாகும் என்று நாம் புத்தகங்களின் வாயிலாக அறியலாம். அந்த குறிப்பை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு முத்திரைகளுக்கு வாருங்கள். ஒரே பூச்சிதான் வித்தியாசமான நிலைகளில் காணப்படுகிறது என்பதை நாம் முத்திரைகள் ஒன்றன் பின் ஒன்றாக சிந்திக்கும் போது அறிந்து கொள்ளலாம். ஒரே பூச்சி தன் வளர்ச்சியில் 4 வித்தியாசமான நிலைகளை அடைகின்றன. முத்திரைகளிலும் ஒரே ஆவி 4 வித்தியாசமான கட்டங்களில் காணப்படுகிறது. ஒன்று தின்னாமல் விட்டதை மற்றொன்று தின்று முடிவில் அடிமரம் மாத்திரம் இருக்கிறது. ஆனால் யோவே, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்கிறான். அது என்ன? கர்த்தர் அதை எவ்விதம் செய்ய போகிறார்? அது கிறிஸ்துவின் போதனைகளுக்கு விரோதமான அந்தி கிறிஸ்துவாக தோன்றி தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக ஸ்தாபனத்தின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டது. காலங்கள் கடந்து போகும்தோறும் வேதம் கூறியவாறு சீர்திருத்தக்காரரும் அதில் ஈடுபட்டனர். ஆனால் கடைசி நாட்களில் எக்காலம் வெளிப்படுத்தின விசேஷம் 10:1-7 அவர் 7 தூதனுடைய சட்டத்தின் நாட்களில் அவர் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்றார். சூளையை போல் எரியும் பெரியும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே கர்த்தர் எலியா தீர்க்கதரிசி அனுப்புவார் என்றும் மல்கியா 4 அவர் கூறினார். அவன் பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாக்கள் கொண்டிருந்த மூல அப்போஸ்தல பெந்தேகோஸ்தே விசுவாசத்திற்கு திரும்ப கொண்டு வருவார். இப்பொழுதோ வேதம் அதை கூறுவது அவ்வளவு தெளிவாக உள்ளது. இப்பொழுது அது வாக்களிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் நாம் வாழ்வது கடைசி நாட்களாயிருக்குமானால் ஏதோ ஒன்று இப்பொழுதே சம்பவித்தாக வேண்டும். பாருங்கள், அது இப்பொழுது நிகழ்ந்து கொண்டு வருவதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தானின் திருத்துவத்தை கவனியுங்கள். ஒரே ஆள் ஒன்றன் பின் ஒன்றாக மனிதருக்குள் வாசம் செய்கிறார். சபையை தின்ற பூச்சிகளும் அவ்வாறே ஒன்றன் பின் ஒன்றாக மாறுகிறது. நிக்கோலாய் அந்தி கிறிஸ்துவின் ஆவி, போப்பாண்டவர் கள்ளத்திற்கு தரிசி, மிருகம், பிசாசே மனிதருக்குள் வாசம் செய்தல். இப்பொழுது இதை நீங்கள் மனதில் கொண்டால் குதிரையின் மேல் சவாரி செய்பவர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக அந்நிலையை அடைவதை காணலாம். பாருங்கள், நான் உங்கள் முன்னிலையில் இதை ஒரு படமாக சித்தரிக்க போகிறேன். கரும்பலகில் வரைந்தால் இதை நீங்கள் இன்னும் நன்றாக புரிந்து கொள்ளலாம். பாருங்கள், நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். முதலாவதாக இப்பொழுது இதை ஞாபகம் கொள்ளுங்கள், அவன் அந்தி கிறிஸ்துவின் ஆவியா இருக்கிறான். யோவானும் பிள்ளைகளே, அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்து கொண்டு வருகிறது என்றான். பாருங்கள், அப்பொழுதே வித்து முளைக்க தொடங்கிவிட்டது. அடுத்த சபையின் காலத்தில் அது வழக்காக பேச்சாக, அதற்கு அடுத்த சபையின் காலத்தில் அது போதகமாக மாறி, அதற்கு அடுத்த சபையின் காலத்தில் அவள் முடிச்சூட்டப்பட்டாள். இப்பொழுது இதை வாசிக்கிற உங்களுக்கு இது மிகவும் வெளிப்படையாய் அமைந்திருக்கவில்லையா? பாருங்கள் பாருங்கள், அவ்விதமே அவன் வருகிறான். இப்பொழுது முதலாவதாக அவன் என்னவென்று அண்டி கிறிஸ்துவின் ஆவி என்று அழைக்கப்பட்டான். ஏனெனில் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருந்தான். அதுதான் அதை துவங்கியது. அந்தி கிறிஸ்துவின் ஆவி தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் முழுமையாய் கிரியை நடப்பித்து மக்களை வசனத்திலிருந்து விலகும்படி செய்தது. ஏவாள் காயினை கண்டிக்காதனால் இது ஏற்படவில்லை. பாருங்கள், அதை செய்தது அதுவல்ல. முதலாவதாக ஏவாள் வார்த்தை நின்று திருப்பப்பட்டாள். அவள் வார்த்தையிலிருந்து
திரும்பினாள்.
அதுதான் எல்லாவற்றுக்கும் ஆரம்பம். தேவனுடைய வார்த்தையை விட்டகன்று ரோமாபுரியின் தத்துவங்களை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக ஜீவனுள்ள தேவனுடைய சபை கிறிஸ்துவின் மனவாட்டி ஆவிக்குரிய உபச்சாரம் செய்தார். ஒவ்வொரு ஸ்தாபனத்திற்கும் சம்பவித்தது என்ன? எல்லா ஸ்தாபனங்களும் அவ்விதமே செய்தன. இப்பொழுது ஆனால் கடைசி நாட்களிலே திரும்ப அளிப்பதற்கு ஒரு வழியை உண்டாக்குவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்துள்ளார். ஆதியிலே கர்த்தருடைய வார்த்தை பூமியிலே எவ்விதம் விழுந்ததோ ஓ அப்படியே வார்த்தைக்கு எதிரானதிலிருந்து ஆதி நிலைக்கு திருப்புவார். தேவனுடைய ஆவியினாலே அபிஷேகம் பெற்ற இந்த மனிதன் என்ன செய்ய வேண்டியவராக இருக்கிறான்? அவன் பிள்ளைகளின் விசுவாசத்தை பிதாக்களின் விசுவாசத்திற்கு கொண்டு வருகிறான். அவன் இவ்விதமாக திரும்ப அளிப்பான். தேவனுடைய வார்த்தையை அது இங்கு உள்ளபடி அதன் ஸ்தானத்தில் பொருத்தும் போது அது முன்பு செய்த கிரியைகளையே இப்பொழுதும் செய்யும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வார் என்று இயேசு கூறியுள்ளார். சில கிரியைகளை நடப்பிக்க அவர்கள் அவரிடம் கேட்டுக்கொண்ட போது அவரோ, பிதாவானவர் காண்பிக்கிறதை மாத்திரமே நான் செய்கிறேன், அதை நான் முதலில் காணாமல் எதையும் செய்வதில்லை. பிதாவானவர் செய்ய காண்கிறதோ அதையே என்று வேறொன்றையும் நான் செய்ய மாட்டேன். பிதாவானவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை நானும் அந்தப்படி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் அதை காணவில்லையா? ஒரு பத்திரிகையை படிப்பது போன்று அவ்வளவு தெளிவாய் இது காணப்படுகிறது அல்லவா? பாருங்கள், இப்பொழுது அவன் ஆரம்பத்தில் அந்திகிறிஸ்துவின் ஆவியாக இருந்தான். இப்பொழுது அவன் ஆவியில் மட்டும் அந்திகிறிஸ்துவாக இருக்க முடியாது. அதன் பின் அவன் அந்திகிறிஸ்துவாகிறான். அந்திகிறிஸ்துவின் ஆவி போதிப்பதையே போதிக்கும் ஒரு மனிதனை அந்த ஆவி ஆட்கொண்டு அந்த அந்திகிறிஸ்துவின் ஆவிக்கு அவன் கள்ள தீர்க்கதரிசியாகிறான். அப்படியானால் ஸ்தாபனத்தில் அங்கத்தனாய் இருப்பவனை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்களே யோசித்து ஒரு முடிவுக்கு வாருங்கள். அதை குறித்து நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. அது சரி, இப்பொழுது முடிவாக அவன் மிருகமாக மாறுகிறான். இப்பொழுது பொறுத்திருங்கள், நாம் சிறிது நேரத்துக்கு பிறகு அதை காணப்போகிறோம். பாருங்கள், அது சரி. இப்பொழுது சாத்தானின் திருத்துவம் இவ்வாறு உள்ளது. எல்லா நேரத்திலும் அது சாத்தான் தானே. சாத்தான் அந்திகிறிஸ்துவின் ஆவி கள்ளத்திற்கு தரிசிக்குள் குடிகொள்வது. அதன் பின்பு அவன் மிருகமாக வருகிறான். பாருங்கள், அந்திகிறிஸ்துவுக்குள் ஒரு பிசாசாக அல்ல, சாத்தான் தாழ தள்ளப்படும் போது அந்த பிசாசு இருந்த இடத்தை அவன் எடுத்துக் கொள்கிறான். அதன் பின்னர் அந்த பிசாசு மனிதனுக்குள் குடிகொள்கிறான். அது மீண்டும் மீண்டும் தன்னையே காண்பித்துக் கொள்கிறது. யூதாஸ் காரியோத்தும் அப்படிப்பட்டவனாகவே இருந்தான். அவன் என்ன செய்தான்? அவன் கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தவர்களில் ஒருவனா? ஏன், அவன் பொக்கிஷதாரியாக இருந்தான். அவருடன் அவன் நடந்து சென்றான். நிச்சயமாக அவர்களுடனேயே அவன் நடந்து சென்றான். அவர்கள் செய்தது போன்றே அவனும் பிசாசுகளை துரத்தினான். தேவன் கிறிஸ்துவுக்குள் வாசம் செய்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு இம்மானுவேலானார். யூதாஸ் கேட்டின் மகனாக இருந்தார். இயேசுவோ தேவகுமாரனாக இருந்தார். ஒன்று தேவன் வாசம் செய்தல், மற்றொன்று பிசாசு வாசம் செய்தல். சில ஜனங்களோ அந்த நேரத்தில் இருந்த மூன்று சிலுவைகளை மாத்திரமே காண்கிறார்கள். ஆனால் உண்மையில் அப்பொழுது நான்கு சிலுவைகள் இருந்தன. கொல்கத்தாவில் மூன்று சிலுவைகள் இருந்தன என்று காண்கிறோம். மத்தியில் இயேசு தொங்கினார். அவர் வலது பாரசத்தில் ஒரு கள்ளனும் இடது பாரசத்தில் வேறொரு கள்ளனும் தொங்கினார். கவனியுங்கள், ஒரு கள்ளன் மற்ற கள்ளனிடத்தில் இல்லை, இயேசுவினிடத்தில். இயேசு வார்த்தை என்பது உங்களுக்கு தெரியும். நீர் வார்த்தையாக இருந்தால் உண்மை ஏன் நீர் ரட்சித்துக் கொள்ளக் கூடாது? அதை குறித்து ஏதாவது ஒன்று நீ செய்யக்கூடாதா என்று கேட்டார். இன்றைக்கும் அதுவே சம்பவிக்கிறது. அந்த பழைய பிசாசுகள் வந்து, நீவி தெய்வீக சுகமடத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தால் இங்குள்ள குருடன் கண்களை ஏன் திறக்க கூடாது? கூடுமானால் என்னை குருடாக்கும், கூடுமானால் என்னை குருடாக்கும் என்று கூறுவதை நீங்க கேட்டதில்லையா? அதே பழைய பிசாசு தான் அது. பாருங்கள், நீர் சிறுவையிலிருந்து இறங்கி வாரும், அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம் என்றும், நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் என்றும் சொன்ன அதே பிசாசு தான் இதுவும். அவர்களை விட்டு அகன்று செல்லுங்கள். பாருங்கள், இல்லை, இயேசுவும் அதையே செய்தார். அவர்களுக்காக அவர் கோமாளித்தனம் செய்யவில்லை. அவர் முகத்தையோ அவர்கள் ஒரு கண்டை துணியினால் மூடி, விலை மதிக்க முடியாத அவர் கண்களை இவ்விதமாக மறைத்து, ஒரு கோலினால் அவர் தலையில் அடித்து, நீர் தீர்க்கதரிசியானால் உம்மை அடித்தது யார் என்று இப்பொழுது எங்களுக்கு சொல்லும் என்று கூறினார்கள். அவர்கள் கோலை ஒருவருக்கு ஒருவர் மாற்றிக்கொண்டார்கள். உம்மை அடித்தது யார் என்று எங்களுக்கு சொன்னால் அப்பொழுது நீர் தீர்க்கதரிசி என்று நாங்கள் விசுவாசிப்போம் என்று கூறினார்கள். அவர் தம்முடைய வாயை திறவாமல் இருந்தார். அவர் அங்கே அமர்ந்திருந்தார். பாருங்கள், அவர் அப்பொழுது கோமாளித்தனம் செய்யவில்லை. பிதாவானவர் காண்பித்ததை மாத்திரமே அவர் செய்கிறார். நீங்கள் பாருங்கள், பாருங்கள், அவர்கள் என்ன செய்தாலும் செய்யட்டும், அவர்களுடைய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் கவலை கொள்ள வேண்டாம். ஆமையா, இப்பொழுது அவர்கள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டார்கள். ஆனால் அவர்கள் எந்த வல்லமையும் உணரவே இல்லை. ஆனால் ஒரு ஏழையான ஸ்திரீ சுகமாக வேண்டும் என்று கருதி அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். அப்பொழுது அவர் திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அது என்ன, என்னே வித்தியாசமான தொடுதல். நீங்கள் எவ்வாறு அவரை தொடுகிறீர்கள்? நீங்கள் பாருங்கள், பாருங்கள், நீங்கள் எவ்விதம் தொடுகிறீர்கள், எத்தகைய விசுவாசம் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையே அது சார்ந்தது. இப்பொழுது நீங்கள் காண்கின்றீர்களா, இப்பொழுது சாத்தான் அவனே அந்த கிறிஸ்துவின் ஆவியிலிருந்து இப்பொழுது கள்ளத்திற்கு தரிசிக்குள் குடிகொள்கிறான். யூதர்களின் காலத்தில் ஆதிசபையின் மத்தியில் அவன் அந்தி கிறிஸ்துவாயிருந்தான். இருண்ட காலங்களில் அவன் உலகத்திற்கோ கள்ளத்திற்கு தரிசியாக வருகிறான். அவனுடைய அக்கிரமத்தின் கோப்பையுடன் அவனை அங்கே காண்கிறீர்களா? இப்பொழுது அது சபையின் காலத்திற்காகும். ஆனால் சபையானது வீட்டிற்கு சென்ற பிறகு அவன் ஒரு மிருகமாகிறான். அந்த வலு சர்ப்பமாகிய பிசாசே மிருகமாகிறான். ஓ, என்னை நான் என்ன கருதுகிறேன் என்று உங்களால் காண முடிகிறதா? அவன் அப்பொழுது தன் ஜனங்களுக்குள் குடிகொள்கிறான். அவன் தன் வல்லமையினால் கட்டப்பட்ட ஜனங்களை கொண்டிருக்கிறான். அந்த கள்ள தீர்க்க தரிசியின் தீர்க்க தரிசனம் அவர்களை சரியாக அதற்குள் கொண்டு வருகிறது. அவர்கள் பொய்யை விசுவாசித்து ஆக்கிரத்தில் படையும்படி கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு கொடுப்பார். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவனுடைய வார்த்தையை மறுதளிப்பார்கள். தேவனும் தம் ஸ்தலத்தில் திருத்துவத்தில் கிரியை செய்கிறார். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலம் அவர் ஜனங்களுக்குள்ளே வாசம் செய்தார். கிறிஸ்துவை போலவே சாத்தானும் தன்னை திருத்துவத்தில்
வெளிப்படுத்துகிறான்.
ஓ, சாத்தான் தானே வாசம் செய்தல். இப்பொழுது கவனியுங்கள், சாத்தான் இயேசு தம்முடைய ஜனங்களுக்குள் வாசம் செய்யும் போது கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஜீவன் அப்பொழுது அந்த நபருக்குள் வருகிறது. ஒரு திராட்சை செடியில் உள்ள ஜீவனை எடுத்து அதை பூசணிக்காய் கொடியில் புகுத்தினால் என்னவாகும்? அதில் இனி ஒருபோதும் பூசணிக்காய் காய்க்காது. அது திராட்சை பழங்களை தான் கொடுக்கும். ஒரு பீச்சு மரத்தின் ஜீவனை எடுத்து அதை பேரிக்காய் மரத்தில் புகுத்தினால் என்னவாகும்? அது பேரிக்காயை அளிக்குமா? இல்லை, அது பீச் பழத்தையே கொடுக்கும். உங்களில் உள்ள ஜீவன் நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. பாருங்கள், ஜனங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதாக கூறிக்கொண்டு அதே சமயத்தில் இந்த தேவனுடைய வார்த்தையை மறுதளிப்பார்களேயானால் அவர்களில் ஏதோ தவறு உண்டு என்று அர்த்தமாகிறது. பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த வார்த்தையை எழுதினார். இயேசு, ஒரு மனிதன் என்னுடைய ஆவி அவனுக்குள் பெற்றிருந்தால் என் கிரியைகளை அவனும் செய்வார் என்று கூறினார். நீங்கள் அதை வாசிக்க விரும்புகின்றீர்களா? நீங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்பினால் அது யோவான் 14:12 காணப்படுகிறது. ஆம், அது சரி. நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் அதிகமான கிரியைகளையும் செய்வான். பாருங்கள், அவர் அம்மனிதனை பரிசுத்தமாக்கி சுத்திகரித்து தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமாராகும்படி செய்கிறார். அந்த துணிமை வெண்மையாக்கும் திரவத்தில் விழுந்து பிளவின் மற்ற எல்லைக்கு அவனை கொண்டு செல்கிறது. பாருங்கள், இப்பொழுது கவனியுங்கள், சாத்தான் தன் பிரஜைகளுக்குள் குடிகொள்ளும் போது அவன் செய்த கிரியைகளை அவர்களும் செய்கிறார்கள். உங்களுக்கு புரிகிறது அல்லவா? அவன் என்ன செய்தான்? ஒன்றுமறியாத பெண்ணிடம் அவன் வந்து அவளை வஞ்சித்தான். அதைத்தான் சில பிசாசுகள் இன்றைக்கும் செய்கின்றன. ஊழியத்தை அப்பொழுதுதான் தொடங்கியிருக்கும் ஒரு போதகத்தில் அவர்கள் சென்று எங்களுடன் சேர்ந்து விடுங்கள் என்று அழைப்பிடுகிறார்கள். அதே பிசாசின் கிரியைதானது. இப்பொழுது அதுதான் உண்மை. சாத்தான் தன் சபைக்குள் பிசாசாக குடிகொள்ளும் பொழுது அவர்கள்தான் கொலைகளை செய்ய ஆரம்பிக்கின்றனர். ஏனெனில் சாத்தான் ஆதி முதல் கொலைகாரனும் பொய்யனும் கள்ளனுமாயிருக்கிறான். பாருங்கள், அது சரி. சாத்தான் அவன் ஜனங்களிடையே வாசம் செய்யும் போது, அவன் வாசம் செய்யும் போது சாத்தான் என்ன செய்கிறான்? அவன் சாமர்த்தியமாய் புத்திநுட்பமாயிருப்பது அவனுடைய கடமையாகும். அவன் சாமர்த்தியசாலியாயிருக்கிறான். கூர்மையான அறிவு படைத்த ஜனங்களோடு தேவன் எப்போது தொடர்பு கொண்டிருந்தார் என்பதை நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து எனக்கு காண்பியுங்கள். அறிவு படைத்தவர்கள் தான் பிசாசினால் பிடிக்கப்படுகின்றனர் என்பதை ஆராய்ந்து கண்டுபிடியுங்கள். இது உத்தரவாதம் உள்ள ஒரு பெரிய வார்த்தை தான், ஆனால் அது முற்றிலும் உண்மையாகும். ஆபேலின் சந்ததியையும் காயீரின் சந்ததியையும் நீங்கள் எடுக்கும்படி நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். அந்த 14 சந்ததிகளை நீங்கள் ஆராய்ந்து எது ஞானம் படைத்த சந்ததி என்றும் எது தாழ்மை உள்ள சந்ததி என்றும் கண்டுகொள்ளுங்கள். இயேசு ஏன் புத்திமான்களை தெரிந்து கொள்ளவில்லை? அவர் மீன்பிடிப்பவர்களையும் தங்களுடைய சொந்த பெயரை கூட கையெழுத்தாய் போட அறியாதவர்களையும் தன்னுடைய சபையின் தலைவராக தெரிந்து கொண்டார். அது சரி, ஞானம் என்பது ஒன்றுமற்றது. அது கிறிஸ்துவுக்கு விரோதமாய் அமைந்துள்ளது. உலக ஞானம் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்கு பகையாயிருக்கிறது. வேத பள்ளிகளை நிறுவ இயேசு ஒரு காலம் நம்மிடம் கூறவில்லை. வேத பள்ளிகள் வைத்திருக்க வேண்டும் என்று அவர் ஒருபோதும் கூறவில்லை. அவரோ தேவனுடைய வார்த்தையை பிரசங்கியுங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று மாத்திரமே கூறினார். விசுவாசிகளை பின்தொடரும் அடையாளங்கள் ஆவன என்று அவர் கூறி, பாருங்கள் என்னென்ன அடையாளங்கள் காணப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது வேறு விதமாக கூறினால், நீங்கள் எல்லா தேசங்களிலும் தேவனுடைய வல்லமையை இவ்வடையாளங்களின் மூலம் நிரூபித்து காண்பீர்கள் என்று அவர் சொன்னார். இப்பொழுது கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு தாறுமாறாக அர்த்தமளித்து ஜனங்கள் வார்த்தையை நிராகரிக்க செய்து ஞானத்தை மக்களிடையே புகுத்துவதே சாத்தானுடைய கடமையாகும். ஓ என்ன, ஓ அதன் பின்னர் மூல தேவ வசனத்தை புறக்கணித்த தன் பிரஜைகளுக்கு அவன் அடையாளம் போடுகிறான். இப்பொழுது இதை நீங்கள் புரிந்து கொள்ள எனக்காக சற்று நேரம் பொறுத்துக் கொள்வீர்களா? நீங்கள் இதை தவறப்பட்டுவிட நான் விரும்பவில்லை. நீங்கள் இதை புரிந்து கொள்ளும்படியாய் நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கட்டும். எல்லா மாதிரிகளுமே வார்த்தையில் உள்ளன. எனவே நீங்கள் எக்காரணத்தைக் கொண்டும் குழப்பமுற்று செல்லக்கூடாது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அடிமைத்தனத்திற்கு விற்கப்பட்ட ஒருவன் 50 வருடங்களில் ஒருமுறை யூபிலி வருகின்றது. 49வது வருஷம் அதன் பின் யூபிலி வருஷம் வருகின்றது. ஒரு அடிமையானவன் இதை கேட்டு விடுதலை பெற விருப்பம் கொண்டால் விடுதலையாகலாம். சுதந்திரமாவதற்கு எதுவும் அவனை தடை செய்ய முடியாது. அவனோ தான் வேலை செய்யும் கருவியை எரிந்துவிட்டு இவ்வளவு நாட்களாய் அடிமையாயிருந்தேன், நான் என் வீட்டுக்கு போகிறேன் என்று கூறலாம். அந்த யூபிலி வருடத்தில் எக்காலம் முழங்கும், அது சரி. ஆனால் அடிமையானவன் விடுதலையாவதற்கு விருப்பம் கொள்ளாமல் தன் எஜமானோடு திருப்தி கொண்டிருந்தால் அவனை அவர்கள் ஆலயத்திற்கு கொண்டு செல்வர். அவன் எஜமான் ஒரு கம்பியை எடுத்து, அது என்னவென்பதை நீங்கள் அறிவீர்கள், அந்த கம்பியை அவர்கள் எடுத்து அவன் காதை குத்தி ஒரு துவாரத்தை போடுவார்கள். அவன் இனி ஒருபோதும் விடுதலையாக முடியாது என்றும் அவன் வாழ்நாள் முழுவதும் தன் எஜமானை சேவிக்க வேண்டும் என்பதற்கு அதுவே அடையாளம், அது சரியல்லவா? அதன் பிறகு எத்தனை யூபிலி வருடங்கள் தோன்றி எது நிகழ்ந்த போதிலும் எக்காலம் முழங்கினாலும் அவன் விடுதலையாக முடியாது. அவன் காலம் முழுவதும் இந்த எஜமானுக்கென்று சேவை செய்தாக வேண்டும். ஏனெனில் விடுதலையின் பிறப்புரிமையை அவன் விற்று போட்டு விட்டான். அவ்வாறே ஒருவன் சுவிசேஷமாகிய சத்தியத்தை புறக்கணிக்கும் போது சாத்தான் அவனுக்கு அடையாளம் இடுகிறான். எங்கே அவன் காதில் சத்தியத்தை கேட்கக்கூடாதவாறு அவனை சாத்தான் செவிடாக்குகிறான். அத்தோடு அவன் முடிந்து விடுகிறான். அவன் சத்தியத்தை கேட்க மறுத்தால் சாத்தானுடைய குழுவில் தான் அவன் நிலைத்திருக்க வேண்டும். இல்லை, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்கள், சத்தியமே விடுதலையாக்குகிறது. அவர்கள் வரும்போது தேவன் தம்முடையவர்களை அடையாளம் இடுகிறார். தேவன் தாம் வாக்குத்தத்தம் செய்த வார்த்தையை அவர்கள் மூலம் நிரூபிப்பதால் அவர் தம்முடையவர்களை அடையாளம் இடுகிறார். அது சரியாக யோவான் 14வது அதிகாரம் 12 ஆகும். இன்னும் ஒன்றை நீங்கள் குறித்துக் கொள்ள விரும்பினால் அது மார்க் 16 ஆகும். விசுவாசிக்கிறவர்களை பின்தொடரும் அடையாளங்கள் ஆவன என்று இயேசு கூறினார். நாம் ஒரு நிமிடம் அதை எடுப்போம். அவர் அதை கேலியாக கூறிக்கொண்டிருந்தாரா, அல்லது சிலர் கூறுவது போன்று அவர் அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம் அதை அளிக்கிறாரா? அதன் முன் வசனத்தை சற்று கவனியுங்கள். நீங்கள் சென்று எங்கே, உலகெங்கிலும் இந்த சுவிசேஷத்தை, என்ன, சர்வ சிருஷ்டிக்கும் அந்த கட்டளையில் 1/3 பாகத்தை கூட நாம் இதுவரை நிறைவேற்றி முடிக்கவில்லை. இந்த சுவிசேஷம் உலகின் எல்லா பாகங்களிலும் சர்வ சிருஷ்டிக்கும் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவ்வடையாளங்கள் பின்தொடரும் என்பதாகும். விசுவாசிக்கிறவர் அனைவருமே இவ்வடையாளங்களை செய்வார்கள். ஒரு சிலருக்கு மாத்திரம் அல்ல. ஒருமுறை ஒருவர் என்னிடத்தில் சுகமாக்கும் மரங்களை தேவன் 12 அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமே அருளினார் என்று கூறினார். ஓ, அவர் எழுமின்று அதை சொல்ல கேட்டவர்கள் இங்கு அநேகர் இருக்கிறார்கள். பாருங்கள், ஆனால் சில நிமிடங்களுக்குள்ளாகவே போதுமான அளவுக்கு அவருக்கு பதிலளிக்கப்பட்டது. ஆகவே உலகின் எல்லா பாகங்களிலும் சர்வ சிருஷ்டிக்கும் இவ்வடையாளங்கள் காணப்படும் என்பதை இப்பொழுது கவனியுங்கள். அவிசுவாசம் என்னும் சாத்தானின் அடையாளத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளாதீர்கள். இப்பொழுது அவனும் செய்ய முடிந்தால் அவனதை இந்திரமே உங்கள் மேல் போடுவான். அவன் உங்களை சுவற்றுக்கு நேராக நிறுத்தி உங்கள் காதுகளை குத்தி போடுவான். நீங்கள் கூட்டத்திற்கு வெளியே சென்று அதை பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவீர்கள். நீங்கள் வீட்டிற்கு சென்று அதை படித்து பாருங்கள். அதன் பின்னர் உத்தம இருதயத்துடன் ஜெபம் செய்யுங்கள். ஏனெனில் இந்த காலத்திலேயே, இந்த புனிதமான நேரத்திலேயே எல்லாம் வேதபூர்வமாக பரிபூர்ணமாய் அமைந்திருக்கின்றன. அநேக வருடங்களாக நிகழ்ந்தவை நிரூபிக்கப்பட்டு சரியாக இங்கு வந்திருக்கிறது. இதுவே இந்த நேரம், இதுதான் அந்த காலம். ஆகவே இப்பொழுது அவன் உங்கள் காதுகளை துளைத்து அவிசுவாசம் என்னும் தன்னுடைய அடையாளத்தை போட அனுமதிக்க வேண்டாம். பாருங்கள், காரணம் அவன் ஆரம்பம் முதல் அவிசுவாசியாயிருக்கிறான். அவன் ஆதியிலேயே சந்தேகம் கொண்டான். சரி, ஓ விட வேண்டாம். அவன் வேத வாக்கியங்களை எடுத்து தன்னுடைய அறிவினால் புரட்டவும் தாறுமாறான அர்த்தம் அளிக்கவும் அனுமதிக்க வேண்டாம். நீங்கள் தாழ்மையுள்ளவர்களால் தேவன் விதம் முறைத்துள்ளார், அத்துடன் அது முடிவு பெற்று விட்டது என்று கூறுங்கள். இப்பொழுது ஓ, நமக்கு நேரம் மிகவும் தாமதமாவதால் நாம் இங்கே நிறுத்தி துவங்குவோம். இப்பொழுது நாம் 2வது முத்திரையை கவனிப்போமாக. அடிக்கப்பட்டு உயிரோடு எழுந்த ஆட்டுக்குட்டியானவர் 2வது முத்திரையை திறந்த போது காளைக்குப்பான 2வது ஜீவன் முத்திரையினுள் அடங்கிய ரகசியம் என்னவென்று வந்து பார் என்றது. பாருங்கள், இப்பொழுது நாம் அதை பெறுகிறோம். ஆட்டுக்குட்டியாவர் மாத்திரமே ஒவ்வொரு முத்திரையும் திறக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
And the second
இரண்டாம் ஜீவனானது. வரிசை கிரமமாக நாம் பார்க்கும் போது இதை நாம் சபை காலங்களில் இதையே கண்டோம். இரண்டாம் ஜீவன் காளை குப்பானது என்று அறியலாம். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு குப்பாக இருந்தது. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையை திறந்தவுடனே காளை குப்பான ஜீவன் வந்து பார் என்றது. யோவானும் அதை காணச் சென்றான். அவன் சென்றபோது என்ன நிகழ்ந்தது? அவன் இப்பொழுது என்ன கண்டான் என்று நாம் காண்போம். அது வந்து பார் என்றது. அங்கு ஒரு ரகசியமானது ஏறக்குறைய 2000 வருடங்களாக முத்திரிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அது என்ன என்று நாம் காண்போம். அவன் சென்றபோது ஒரு சிகப்பான குதிரை புறப்பட்டதை கண்டான் என்பதை நாம் இங்கே கண்டறிகிறோம். என்ன? எனக்கு தெரிந்தவரை அவன் கையில் இருந்த பெரிய பட்டயம். இன்னும் அடுத்த 15-20 நிமிடங்களில் நாம் மூன்று காரியங்களை பார்க்க வேண்டும். நாம் இங்கு படித்து அவர் இங்கே என்ன கூறுகிறார் என்றும் வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்றும் பார்ப்போம். புறப்பட்டு சென்ற போது 4 வசனம், அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. முதலாம் குதிரை வெள்ளை நிறமுடையதாக இருந்தது. அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாய் சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இதுவோ அடையாள சின்னமாய் உள்ளது. அதை நாம் உண்மையாகவே உற்று நோக்க வேண்டும். ஆனால் எனக்கு தெரிந்தவரை, நான் இப்பொழுது அறிந்துள்ள மட்டும் நீங்கள் பாருங்கள், இயேசுவும் மத்தேயு 24 அதிகாரத்தில் இதையே முன்னுரைத்தார். அவர் பாருங்கள், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது. பாருங்கள், முடிவு உடனே வராது என்றார். பாருங்கள், அவர்கள் இயேசுவை 3 கேள்விகள் கேட்டனர். பாருங்கள், அவரும் அந்த 3 கேள்விகளுக்கு பதிலளித்தார். இங்குதான் நம்முடைய ஏராளமான சகோதரர்கள் மற்றும் 7 நாளை ஓய்வு நாளாக ஆசரிப்பவர்கள், அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது ஓய்வு நாளில் சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் பட்டணத்தின் வாசல்கள் ஓய்வு நாளில் மூடப்பட்டிருக்கும் போன்ற இயேசுவின் சொற்களை படித்துவிட்டு குழப்பமுற்று விடுகிறார்கள். என்ன, அதற்கும் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் இயேசு உரைத்த பதிலுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. பாருங்கள், அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். ஆனால் அவர் கூறின பதில் யாவும் கடைசி காலத்திற்குரியதல்ல. நீங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்றால் நாம் இங்கு இந்த ஒன்றின் மேல் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில இரவுகளில் நாம் மற்றவற்றுக்கு வருவோம். கவனியுங்கள், நீங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், இது யாவும் முடிவல்ல. பாருங்கள், அதன் பின் அவர்கள் மறுபடியும் திரும்பி உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என்றும் அவர் கூறினவை கடைசி காலத்தை பற்றியவை அல்ல. அவர்கள் உலகத்தின் முடிவை குறித்து அவரிடத்தில் கேட்டிருந்ததை பற்றி அவர் அவர்களிடத்தில் அந்த நேரத்தை குறித்து பேசப்போவதாக இருந்த போது பாருங்கள், அவர்கள் 3 கேள்விகள் கேட்டனர். இவை எப்பொழுது சம்பவிக்கும்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி அழிக்கப்படும் நாள் எப்பொழுது வரும்? அதற்கு அடையாளம் என்ன? உம்முடைய வருகை எப்பொழுது இருக்கும்? உலகத்தின் முடிவு எப்பொழுது வரும்? உலகத்தின் முடிவை குறித்த கேள்விக்கு அவர் பதில் உரைக்கும் போது அத்திமரம் துளிர்விடும் போது நேரமானது சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறது என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை குறித்த வெளிப்பாடு இல்லாத ஒரு அவிசுவாசி இதை வித்தியாசமாக அர்த்தம் கொள்ளுகிறார். பாருங்கள், இந்த சந்ததி என்ற அவர் சொற்கள் அவர் காலத்தில் இருந்த அந்த சந்ததி அல்ல, அத்திமரம் துளிர்விடுவதை காணும் சந்ததி என்றே பொருள்படும். இப்பொழுது நான் உங்களிடம் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். உங்கள் முன் சரியாக உள்ள இதை சற்று பாருங்கள். கடந்த 2500 வருட காலத்தில் முதன்முறையாக இஸ்ரவேல் எப்பொழுது ஒரு நாடாக ஆனது? உலகத்திலேயே மிகவும் பழமையான கொடி தற்பொழுது எருசலேமில் பறந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலோ தன்னுடைய தாய்நாட்டிற்கு திரும்பிவிட்டாள். இங்குள்ள ஒரு சகோதரன் ஒரு சமயம் யூதர்களிடத்தில் சென்று மிஷனரியாக சுவிசேஷ ஊழியம் செய்ய விருப்பம் கொண்டார். அப்பொழுது நான் அவரிடத்தில், ஒருவேளை இங்கொன்றும் அங்கொன்றுமாக யாராவது ரட்சிக்கப்படலாம் என்றேன். ஓ, முழு தேசமே ரட்சிக்கப்படும் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள் இல்லையா? இஸ்ரவேல் ஒரு தேசமாக மனம் திரும்புகிறது, தனிப்பட்ட நபராக அல்ல. ஒரே தேசம் ஒரு நாளில் பிறக்கும், அதுதான் இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். அதை சற்று நினைவில் கொள்ளுங்கள். இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று பவுல் கூறினான். இப்பொழுது கவனியுங்கள், இஸ்ரவேலர் எல்லோரும், அது முற்றிலும் உண்மை. இப்பொழுது இதை கவனியுங்கள், ஆனால் அவர் அத்திமரங்களையும் மற்ற மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது என்று கூறினார். இப்பொழுது கவனியுங்கள், நாம் நமது 2500 வருட காலத்தில் முதன்முறையாக இஸ்ரவேல் தாய்நாட்டிற்கு திரும்பியுள்ளது. நள்ளிரவுக்கு 3 நிமிடங்கள் என்னும் யூதரை குறித்த படக்காட்சி நம்மிடம் உண்டு. அவள் ஒரு நாடாக ஆகி அறுமுறை நட்சத்திரம் கொண்ட தாவீதின் கொடி இப்பொழுது அங்கே பறந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில வருடங்களாக ஸ்தாபனங்களில் எழுந்துள்ள எடுப்புதல் போன்று முன்பு எப்பொழுதாவது நிகழ்ந்துள்ளதா? இப்பொழுது அதை ஆராய்ந்து பாருங்கள். நாமோ நமது ஸ்தானத்தில் இருக்கிறோம். மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட் போன்ற ஸ்தாபனங்கள் பில்லி கிரஹாமின் ஊழியத்தில் இப்பொழுது எழுப்புதல் அடைந்துள்ளது போன்று எப்பொழுதாவது ஒரு மனிதனுடைய ஊழியத்தில் மலர்ச்சி பெற்றதா? முன்பு எப்பொழுதாவது ஒரு மனிதன் HAM என்ற எழுத்துக்களோடு முடிவடையும் ஒரு பெயரை கொண்டு மாம்ஸ் பிரகாரமான சபைக்கு ஊழியம் செய்திருக்கிறானா என்று உங்கள் சரித்திரத்தை ஆராய்ந்து பாருங்கள். நீங்களே கேட்டு பாருங்கள். பாருங்கள், ஆபிரகாம் என்னும் பெயர் ஆங்கிலத்தில் ஏழு எழுத்துக்களை கொண்டதாக உள்ளது. ஆனால் நம்முடைய சகோதரன் பில்லி கிரஹாமோ ஆறு எழுத்துக்களை கொண்டவராயிருக்கிறார், ஏழு அல்ல. ஆகையால் தான் அவர் உலகில் மாம்ச பிரகாரமான சபையில் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். சோதோமில் இருந்த லோத்து மாம்ச பிரகாரமான சபைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இரண்டு தூதர்கள் அங்கு சென்று பிரசங்கித்து சுவிசேஷத்தின் மூலமே அவர்களை குருடாக்கினர். ஆனால் ஒருவர் ஆபிரகாமோடு தங்கிவிட்டார். அவரை ஆபிரகாம் ஏலோகிம் அல்லது ஆண்டவரே என்று அழைத்தான். மூன்று பேர் வருவதை ஆபிரகாம் கண்டபோதும் அவன் என் ஆண்டவரே என்கிறான். இதற்கு மாறாக லோத்து இருவர் வருவதைக் கண்டு என் ஆண்டவன் மார்களே என்று பன்மையில் அழைக்கிறார். அதுதான் வித்தியாசம். உங்களுடைய திருத்துவ கிரியை பாருங்கள் பாருங்கள். லோத்தின் நாட்களில் நடந்தது போல என்று இயேசு கூறியுள்ளார். இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதா? கவனியுங்கள், அதை எண்ணுங்கள், கவனியுங்கள். ஒரு நபர் ஆபிரகாமிடத்தில் ஆவிக்குரிய சபையாகிய மனவாட்டியிடம் வருகிறார். ஆபிரகாம் ஆரம்பம் முதல் சோதோமில் இருக்கவே இல்லை. அவர் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். அவரிடத்தில் வந்தவர் சோதோமுக்கு சென்ற மற்றொருவர் போன்று பிரசங்கம் செய்யவில்லை. ஆனால் ஒரு அடையாளத்தை அங்கு காண்பித்தார். அதுதான் மேசியாவின் அடையாளம். அவர் பின்புறமோ கூடாரத்தை நோக்கியவாறே இருந்தது. அவர் ஆபிரகாமே என்று சொன்னார். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், சில நாட்களுக்கு முன்பாக அவனுடைய உண்மையான பெயர் ஆபிராம் என்பதாயிருந்தது. ஆனால் அவரோ, ஆபிரகாமே உன் மனைவியாகிய சாராள் எங்கே என்று கேட்டார். சில நாட்களுக்கு முன்பாக அவள் சாராய் என்று அழைக்கப்பட்டாள். ஆபிரகாம் மாற்றுதரமாக அவள் உமக்கு பின்புறத்தில் கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். ஆபிரகாமே அவர் நான் என்று தனிப்பட்ட பிரதிப்பெயரில் கூறுவதை கவனியுங்கள். நான் உனக்கு வாக்களித்துள்ளபடி உள்ளத்துக்கு திரும்ப வருவேன் என்றார். அது என்னவென்று உங்களால் காண முடிகின்றதா? பாருங்கள், ஒரு மனிதன் அவருடைய ஆடைகள் தூசியோடு இருந்தன. இளங்கன்றை புசித்தார், பசுவின் பாலை குடித்தார், அப்பத்தை புசித்தார். ஆமையா, தேவன் ஏலோகிம் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கடைசி நாட்களிலும் அவர் தம்மை மாம்சத்தில் மறுபடியும் வெளிப்படுத்தப் போவதாக வாக்களித்துள்ளார். கவனியுங்கள், ஆபிரகாமே உன் மனைவி சாராள் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவனோ, அவள் உமக்கு பின்புறத்தில் கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினான். அப்பொழுது அவர் நான் உள்ளத்தில் திரும்ப வருவேன் என்றார். சாராள் ஏறக்குறைய 100 வயது சென்றவளாய் இருந்தாள். அவள் இதை கேட்டபோது கிழவியாகி எனக்கா என்று சொல்லி கூடாரத்தின் திரைக்கு பின்னால் இருந்து நகைத்தாள். அவள் நான் முதிர்வயதான ஸ்திரீ ஆயிற்றே என்று கூறினாள். அவர்கள் இருவரும் முதிர்வயதானபடியினால் கணவனும் மனைவியுமாக அவர்கள் தொடர்பு கொள்வது ஏற்கனவே நின்று போயிருந்தது. ஆபிரகாமோ அப்பொழுது 100 வயது சென்றவராக இருந்தார். சாராளுக்கு அப்பொழுது 90 வயதாக இருந்தது. எனவே அது ஒருபோதும் நடைபெறாது என்று கூறினாள். அவர் உடனே சாராள் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். அவர் முதுகுப்புறமோ அச்சமயம் கூடாரத்தை நோக்கியவாறு இருந்தது. இந்த காரியங்கள் எப்படி ஆகும் என்று ஏன் சாராள் நகைத்தாள் என்று கேட்டார். பாருங்கள், அவர் ஒரு அடையாளத்தை அவனுக்கு காண்பித்தார். இப்பொழுது கடைசி காலத்தில் இது மறுபடியும் சம்பவிக்கும் என்று அவர் வாக்களித்துள்ளார். இரண்டு பேர் சோதோமுக்கு சென்று லோத்துக்கு வார்த்தையை பிரசங்கித்தனர். அந்த ஸ்தலம் தீக்கிரையாக்கப்படும் என்றும் அவர்கள் அவ்விடத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் கூறினர். அது அவ்விதமே சம்பவித்தது. லோத்தும் தடுமாறிக்கொண்டே வெளியேறினான். மாம்ச பிரகாரமான சபை பாவசேற்றில் உழந்து கொண்டு அதே சமயத்தில் ஸ்தாபனங்களின் திட்டங்களை அனுசரித்து தடுமாறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனவாட்டியோ, அந்த மனிதன் சோதோமுக்கு செல்லவில்லை. அவர் சென்று மனவாட்டியை மாத்திரமே அழைக்கிறார். இப்பொழுது நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். பாருங்கள், இப்பொழுது கவனியுங்கள். தேவனங்கு ஆபிரகாமிடத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டாய் என்றா கூறுகிறீர் என்று கேட்கலாம். இயேசுவும் தம்மை பற்றி நீங்கள் எவ்விதம் என்னை குற்றம் சாட்டலாம்? அவர் சொன்னார், தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியிடத்தில் வருகிறது என்று உங்கள் வேதாகமத்திலேயே நியாய பிரமாணத்திலே எழுதப்பட்டுள்ளதல்லவா? அவர் எல்லாவற்றிலேயும் வசனத்தின்படியே இருந்ததால் தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியிடம் வருகிறது என்று கூறினார். இப்பொழுது வார்த்தை கூறுவது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியிடம் வருகிறது. அவ்வாறே தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள் நீங்கள் தேவர்கள் என்று அழைத்திருக்க நான் என்னை தேவகுமார் என்று சொன்னபடியால் என் மேல் ஏன் நீங்கள் குற்றம் சாட்ட வேண்டும் என்று கேட்டார். அவர்கள் சொந்த நியாய பிரமாணத்தினாலேயே அவர்கள் வாயை தைத்தார். அங்குதான் காரியம். பாருங்கள், நாம் இப்பொழுது எங்க இருக்கிறோம்? நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இப்பொழுது உண்மையாகவே கூர்ந்து கவனியுங்கள். யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் உண்டாகும் என்று நாம் கண்டறிந்தோம். அல்லாமல் அத்திமரம் துளிர்விட்டாயிற்று, அதனுடன் மற்ற மரங்களும் மெத்தோடிஸ்டுகள் பாப்டிஸ்டுகள் போன்றவர் பிரசுபிடேரியன் துளிர்விட தொடங்கிவிட்டனர். அவர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிருக்கிறது. இச்சமயத்தில் தேவன் தாம் தெரிந்து கொண்ட மனவாட்டியை அந்த மகத்தான சம்பவத்திற்காக ஒன்று சேர்க்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஓ என்ன! இப்பொழுது கவனியுங்கள், யோவான் கண்டது என்னவென்பதை இப்பொழுது பார்ப்போம். அவன் கண்ட இந்த காரியங்களை குறித்து பார்ப்போம். சிவப்பான குதிரையின் மேல் ஏறி ஒருவன் புறப்பட்டு செல்கிறான். ஒரு பெரிய பட்டயத்தினால் ஜனங்களை கொன்று போடும்படி அவனுக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது. இப்பொழுது இதோ அதை குறித்த என்னுடைய வெளிப்பாடு. இது மறுபடியும் சாத்தானாகும். பிசாசு மறுபடியும் வேறொரு ரூபத்தில் காணப்படுகிறான். இப்பொழுது நான் அன்றிரவு முத்திரைகள் எதை குறிக்கின்றன என்று உங்களிடத்தில் கூறினவாறே எக்காலதுணி ஜனங்களிடையே அல்லது தேசங்களிடையே நேரிடும் உள்நாட்டு போர்களை குறிக்கிறது. நீங்கள் பாருங்கள், இவன் கையில் பட்டயம் ஒன்றை ஏந்தி இருப்பதால் அது சமயமானது, அரசியலில் நேரிடும் யுத்தத்தை குறிக்கிறது என்பதை நாம் இங்கே காண்கிறோம். இப்பொழுது நீங்கள் அதை நினைக்க கூடாது. ஆனால் ஒரு நிமிடம் மாத்திரம், சில நிமிடங்கள் மாத்திரம் அதை கவனியுங்கள். இந்த குதிரைகளின் நிறங்கள் மாறிக்கொண்டே வருவதை கவனியுங்கள். ஆனால் அவைகளின் மேல் சவாரி செய்பவன் அதே ஆள்தான். குதிரைகளின் நிறம் மாறுகிறது. குதிரை என்பது ஒரு மிருகம். வேதத்தில் மிருகம் வல்லமைக்கு அறிகுறியாக இருக்கிறது. அதே முறைமை வேறொரு நிறமுள்ள குதிரையின் மேல், அதிகாரத்தின் மேல் சவாரி செய்கிறது. களங்கமற்ற வெள்ளை நிறத்திலிருந்து இரத்த சிவப்பு நிறத்துக்கு மாறுதல். பாருங்கள், அவர் எவ்வாறு வருகிறான் என்பதை இப்பொழுது கவனியுங்கள். அவன் தொடக்கத்தில் நிக்கோலாய் மதஸ்தரின் ஒரு சிறு கொள்கையாக விளங்கினான். அப்பொழுது உண்மையாகவே அவன் யாரையும் கொன்று போடவில்லை. நீங்கள் குறித்துக் கொள்ள விரும்பினால் அது வெளிப்படுத்தின விசேஷம் 2:6 உள்ளது. அவன் ஒன்றையும் கொன்று போடவில்லை, அது ஒரு போதகம் மட்டும். அவன் மக்களிடையே ஒரு ஆவியாக மாத்திரம் திகழ்ந்தான். அந்த ஆவி யாரையுமே கொன்று போடவில்லை. ஓ, அவரோ தளங்கமற்றவனைப் போல வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்தான். இன்றைக்கு ஜனங்கள் நல்லது, நாம் மிகப்பெரிய உலகளாவிய ஒரு சபையை நிறுவி அதை உலகமெங்கும் பரவியுள்ள சபை என்று அழைக்கலாமே என்கிறார்கள். அவர்கள் அதை இன்னமும் செய்கிறார்கள். சரி, பாருங்கள், இப்பொழுது நாம் பெற்றுக் கொள்ளக்கூடும் என்று சொல்கிறார்கள். ஓ, அது மிகவும் களங்கம் இல்லாதது போல் காணப்படுகிறது. ஓ, அது களங்கமற்றது போல் காணப்படுகிறது. அது ஒரு மனித குழுவாயிருக்குமே, நாம் எல்லோரும் ஒன்று கூடி ஐக்கியம் கொள்ளலாமே என்றெல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள். பாருங்கள், அது மிகவும் களங்கமற்றது போல் தென்படுகிறது. அது வெள்ளை வெள்ளை குதிரையாயிருந்தது. பாருங்கள், ஆகையால் கௌரவம் வாய்ந்தவர்களும் விலையுறந்த ஆடையணிந்தவர்களும் கல்விமான்களும் ஒரே கூட்ட பறவைகள் போல நல்லது, நாம் எல்லோரும் ஒன்று சேர்வோம். ஏன் அந்த ஏழை கூட்டம் இடர விரும்பினால் இடர் அடையட்டும், நல்லது. சரி, நாமோ நற்குடி மக்கள் வருகை புரியும் சபையை பெற்றுக் கொள்வோம். நாம் இங்கிருந்து வெளியேறினால் அவர்கள் உள்ளது போல ஒன்று சேர்ந்து மேசங்கள் என்றும் வினோதமான நபர்களின் விடுதி என்றும் நம்மை அழைத்துக் கொள்ளலாம். ஆகவே அதன் பின் இப்பொழுதுள்ள வினோதமான நபர்களின் விடுதி அல்ல நான் என்ன கருதுகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் அது உண்மையான விசுவாசிக்கு இது வினோதமாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது நாம் அதை வேறு வகையில் கூறுவோமானால், எங்களுக்கு சொந்தமானது என்று அழைத்துக் கொள்கின்ற ஒரு சிறு கூட்டம் எங்களுக்கு வேண்டும் என்கிறார்கள். அது ஒரு உபதேசம், மிகவும் களங்கமற்றது போல இருந்தது. வேறு சிலர் ஒன்று கூடி, சகோதரர்களே, எங்களுக்கு உங்கள் பேரில் எவ்வித விரோதமும் இல்லை, நிச்சயம் அபிதமில்லை, நீங்கள் செய்வதெல்லாம் சரிதான். ஆனால் எங்களுக்கு வியாபார தொடர்பு இருப்பதான், ஒரு குழுவை நாங்கள் அமைத்துக் கொண்டால் நல்லது என்று எங்களுக்கு தோன்றுகிறது என்று கூறினார்கள். பாருங்கள், அது முடிவாக ஒன்று சேரும் வரையில் தொடர்ந்து சென்றது. ஆமையா, ஆனால் இத்தகைய கொள்கைகளை உண்டாக்கின அந்த வஞ்சக ஆவி, ஓ மனிதன், ஒரு மனிதனுக்குள் வாசம் செய்தது. இந்த உபதேச ஆவி ஒரு மனிதனுக்குள் வாசம் செய்து அந்த மனிதன் கிறிஸ்துவின் ஸ்தானத்தை பறித்துக் கொண்டு இப்பொழுது கிறிஸ்துவை போல் ஆராதிக்கப்படுகிறான். வேறு வகையில் கூறினால், வாடிகனில் நான் அங்கு சென்றுள்ளேன், அது வைகாரியஸ் ஃபெலிடை என்ற ரோம எண்களில் எழுதப்பட்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் அந்த ரோம எண்களுக்கு கீழே கோடிட்டால் தேவனுடைய குமாரனுக்கு பதிலாக என்று அர்த்தமாகிறது. வேறு விதமாக கூறினால் அவன் பிரதிகுரு என்று அர்த்தம். பிரதிகுரு என்பவன் யார் என்று நீங்கள் அறிவீர்கள். அதாவது அவன் வேறொருவருடைய ஸ்தானத்தை வகிக்கிறான். தேவ குமாரனின் ஸ்தானத்தை அவன் பறித்துக் கொண்டான். தேவனுடைய குமாரனுக்கு பதிலாக இருப்பவனே அந்த பிரதிகுரு. அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666 என்று வேதம் கூறியுள்ளது. வாடிகளில் எழுதப்பட்ட வைக்காரிய சொலிடை என்று காணப்படும் ரோம எழுத்துக்கள் எண்ணிக்கையை உதாரணமாக விக்கு 5 என்றும் ஐக்கு 1 என்றும் கூட்டினால் 666 என்ற எண் கிடைக்கின்றது. அவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்வான் என்று வேதம் கூறுகின்றது. அவன் தேவனை போன்று ஆராதிக்கப்படுகிறான் என்று வேதம் கூறியுள்ளது. சிறு கொள்கை அளித்த அந்த ஆவி ஒரு மனிதனுக்குள் வாசம் செய்த போது அவன் ஒரு பிரதி குருவாகிறான். தேவகுமாரனுக்கு பதிலாக பாருங்கள், ஓ என்ன பயங்கரமான அந்த வஞ்சக ஆவி. நீங்கள் அதை படிக்க வேண்டுமானால் 2 தெசலோனிக்கேயர் 2:3 வசனத்தில் படியுங்கள். அது எங்கே உள்ளது என்பதை நீங்கள் காணலாம். சாத்தான் எல்லா தேசங்களிலும் காணப்படும் அரசியல் வல்லமைக்கு தலைவராக விளங்குகிறான் என்பது உங்களுக்கு நினைவிருக்கட்டும். அது எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்புகின்றீர்களா? மத்தேயு 4:8 இயேசுவை சாத்தான் ஒரு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு சென்று முன்பிருந்ததும் இனி வரப்போவதுமான உலகத்தின் ராஜ்யங்கள் அனைத்தையும் அவன் ஒரு நொடி பொழுதிலே அவருக்கு காண்பித்தான். அவனை குறித்து பேசுகிறோமே, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் நான் உமக்கு தருவேன் என்று அவன் கூறினான். இந்த ராஜ்யங்கள் அனைத்தும் ஒரு நாள் அவர் ஆதிக்கத்தின் கீழ் வரும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். அவ்வாறே அவர்கள் இன்றைக்கும் என்ன, நீங்களோ பரிதாபம் உள்ள பரிசுத்த உருளைகளே என்று கூறுகிறார்கள். ஏன்? உலகமே நம்முடைய கரங்களில் உள்ளது. சாந்தகுணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படித்தான் இயேசு கூறியுள்ளார். பாருங்கள், புரிகிறதா? கவனியுங்கள், இந்த ராஜ்யங்கள் அனைத்தும் அவர் ஆதிக்கத்தின் கீழ் வரும் என்று இயேசு அறிந்து, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று அறிந்து கொண்டார். மறுபடியும் வார்த்தையுடன் சரியாக நின்றார். பாருங்கள், இப்பொழுது வேதம் முன்னுரைத்தவாறே தலைமை பிசாசாகி அவன் மத சம்பந்தமான மனிதனான இந்த பராக்கிரமசாலியினுள் குடிகொள்ளும் போது அவன் சபையையும் அரசாங்கத்தையும் ஒன்றாக இணைக்கிறான். அவன் ஆதிக்கம் கொண்டிருந்த இவ்விரண்டும் ஒன்றாகின்றன. பாருங்கள், அந்தி கிறிஸ்துவின் ஆவி புறப்பட்டு சென்ற போது அது ஆவியாக இருந்தது. அதன் பின் அது என்னவாயிற்று? அதன் பின்பு அது இப்பொழுது இந்த முத்திரையை கவனியுங்கள், அந்தி கிறிஸ்துவின் ஆவி புறப்பட்டு சென்று கிறிஸ்துவின் போதனைக்கு விரோதமாய் செயல்புரிந்தது. அது சரி, அது செய்த அடுத்த காரியம், கிறிஸ்து தமது சபை என்ன செய்வதற்காக துவங்கினார்? அது பாவத்துக்கு விரோதமாக இருக்கும்படியாக. ஓ, கிறிஸ்து சொன்னதற்கு இதுவல்ல அர்த்தம், அதுவல்ல அர்த்தம். அவர் கூறியுள்ளது நமக்காக அல்ல, 100 வருடங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு, ஆதிகாலத்தவருக்கு. அது நமக்கல்ல என்றெல்லாம் விரோதமாக அது போதிக்கிறது. பாருங்கள், அது பாருங்கள், ஆங்கிலத்தில் ஆன்டை என்றால் விரோதமான என்று பொருள்படும். அதன் பிறகு வெள்ளை குதிரையின் மேல் இருந்தவன் புறப்பட்டு சென்ற போது அவனுக்கு கிரீடம் இல்லாமல் இருந்தது. பின்னர் அவனுக்கு கிரீடம் அளிக்கப்படுகிறது. அவனிடம் வில் இருந்தது, ஆனால் அம்புகளோ இல்லை. பாருங்கள், ஆகவே அவன் புறப்பட்டு சென்ற போதோ சில காலங்களுக்கு பின் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. ஏனெனில் ஒரு ஆவிக்கு கிரீடம் சூட்ட முடியாது. ஆனால் இந்த ஆவி ஒரு மனிதனுக்குள் வாசம் செய்து அந்தி கிறிஸ்துவின் ஆவியின் கிரியைக்கு கள்ளத்திற்கு தரிசி என்னும் தன்னுடைய 2வது ரகசியமான உத்தியோகத்தை அவன் மேற்கொள்ளும் போது அவன் முடிசூட்டப்படுகிறான். இப்பொழுது நாம் இப்பொழுது அவனை காண்கிறோம். இப்பொழுது அவன் அதை பெற்றுக் கொள்ளும் போது அவன் அவிதமாகிறான். அவன் ஏற்கனவே உலக அரசியல் வல்லமையை ஆதிக்கத்திற்குள் வைத்திருக்கிறான். இப்பொழுது அவன் மத சம்பந்தமான ஆதிக்கம் கொண்டவனாய் உலக சபை ஒன்றை நிறுவ தலைப்படுகிறான். அமெரிக்காவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 13 ஒரு சிறு மிருகம் ஆட்டுக்குட்டி கொப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது என்று எழுதப்பட்டிருப்பதை என் சகோதரரே நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? ஒரு கொம்பு அரசாங்க ஆதிக்கத்தையும் மற்றொரு கொம்போ மத சம்பந்தமான ஆதிக்கத்தையும் குறிக்கின்றது. அவனுக்கு முன் அந்த மிருகம் என்ன செய்ததோ அதே காரியத்தை அவனும் செய்தான். அமெரிக்க நாட்டின் எண்ணிக்கை 13. அது ஒரு ஸ்திரீயின் நாடாகும். அது வினோதம் அல்லவா? அதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 13 கூறப்பட்டுள்ளது. மிக அதிசயம் அல்லவா? நம் கொடியில் 13 கோடுகளும் 13 நட்சத்திரங்களும் இருக்கின்றன. எல்லாமே 13 13 13 13 என்பதாக அமைந்துள்ளது. அவ்வாறே எல்லாமே தொடர்ச்சியாக ஸ்திரீ 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 என்பதாகவே அமைந்துள்ளது. முடிவில் ஒரு ஸ்திரீ ஆதிக்கம் கொள்ளுவாள் என்று 30 வருடங்களுக்கு முன்னமே நான் முன்னறிவித்தேன் என்பது நினைவிருக்கட்டும். அப்பொழுது நான் முன்னறிவித்த 7 காரியங்களில் 5 ஏற்கனவே நிறைவேறிவிட்டன. அவளை ஆதிக்கத்திற்கு கொண்டு வரவிருக்கும் அந்த மனிதனை நீங்கள் அரசியலில் தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். ஆம், ஆகவே சொல்ல வேண்டிய காரியங்களும் அநேகம் உண்டு. அப்படி கூறினால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதை புரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது கவனியுங்கள். அப்படி சொல்லிக்கொண்டே நாளை இரவு வரை சென்றால் நாம் நம்முடைய பொருளுக்கு வர முடியாது. உங்களை அதிக நேரம் தாமதிக்க வைக்க மாட்டேன். பாருங்கள், கவனியுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா அரசியல் வல்லமைகளின் பேரிலும் ஆதிக்கம் கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவரே அதை சொன்னார். மத்தேயு 4:8 நீங்கள் அதை காணலாம். எல்லா ராஜ்யங்களும் அவருக்கு சொந்தமானவை. அதன் காரணமாகவே அவர்கள் சண்டையிடுகிறார்கள், யுத்தம் செய்கிறார்கள், கொல்லுகின்றனர். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், அது வினோதமா இல்லையா? ஒருவரை ஒருவர் கொல்லத்தக்கதாக அவர்களுக்கு இந்த பட்டயம் அளிக்கப்பட்டது. ஓ ஓ ஓ என்ன! இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது அவன் அதை செய்தபொழுது அவன் தொடக்கத்தில் மத சம்பந்தமான ஆதிக்கம் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவன் பிசாசினாலான கள்ள போதனைகளோடு துவங்கினான். அதன் பிறகு அந்த உபதேசம் ஒரு கோட்பாடாக மாறியது. அதன் பின்னர் அந்த கோட்பாடு மனிதனுக்குள் வாசம் செய்து ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்ற உத்தியோகத்தை மேற்கொண்டது. அதன் பின் அவன் சரியான இடத்திற்கு சென்றான். அவன் ஒருபோதும் இஸ்ரவேலுக்கு செல்லவில்லை. அவன் ரோமாபுரிக்கு சென்றான். நிசாயா ரோமாபுரி. அங்கு நிசாயாவில் ஒரு மாநாடு கூட்டப்பட்டு அத்தியட்சகர் ஒருவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதன் விளைவாக சபையும் அரசாங்கமும் ஒன்றாக இணைக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் கையில் இருந்த வில்லை கீழே போட்டுவிட்டு வெள்ளை குதிரையிலிருந்து கீழே இறங்கி சிவப்பு குதிரை மேல் ஏறுகிறான். தன்னுடன் இறங்காத யாவரையும் அவன் அப்பொழுது கொன்று போடுகிறான். அதுதான் உங்களுடைய 2 முத்திரை. அதே ஆள்தான் அவன் கடைசி வரையிலும் அத்துடன் சவாரி செய்வதை கவனியுங்கள். பாருங்கள், அவன் அந்த 2 வல்லமைகளையும் இணைக்கிறான். இன்றைக்கும் அதையே செய்ய முயல்கின்றனர். ஒரு வினோதமான காரியம். ஒருவேளை உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். இன்றைக்கு லூயிவில் பட்டணத்தில் இருந்த பேப்டிஸ்ட் குழுவினர் நீங்கள் வானொலியில் கேட்டிருக்கலாம். ஒரு பேச்சாளர் இவ்வாறு கூறினார். எத்தனை பேர் அதை கேட்டீர்கள்? சரி, பாருங்கள், சரி, அங்குதான் காரியம். நாம் கத்தோலிக்க சபையோடு உண்மையில் சேர வேண்டிய அவசியம் இல்லை என்றும், ஆனால் ஆராதனையில் நாம் அவர்களோடு ஐக்கியம் கொள்ளுதல் அவசியம் என்றும் கூறுகின்றனர். பட்டணத்தில் இது நிகழும் தருணம் தேவன் முத்திரைகளின் ரகசியங்களை தம் மக்களுக்கு வெளிப்படுத்தி அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று காண்பிக்கிறார். இரண்டும் ஒரே நேரத்தில் கிரியை செய்கின்றதை பார்த்தீர்களா? தாகமும் புறாவும் பேடையின் மேல் ஒரே கம்பத்தின் மேல் உட்கார்ந்தன என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நிச்சயமாக நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது அவன் தன்னுடைய ஆதிக்கத்தினால் சபையையும் அரசாங்கத்தையும் அந்த இரு வல்லமைகளையும் ஒன்றாக இணைக்கிறான் என்பதை நாம் கண்டறிகிறோம். அதன் பின் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அவன் தன் சொந்த மார்க்கம் ஒன்றை அமைக்கிறான். இப்பொழுது அவன் விருப்பத்திற்கேற்ப என்ன வேண்டுமானாலும் செய்கிறான். அப்பொழுது அவனோடு இணங்காத அனைவரையும் கொல்வதற்கு அவன் உரிமை பெறுகிறான். அவன் முற்றிலுமாக அதையே செய்தான். அவன் அதைத்தான் செய்தான். தேவனுடைய வார்த்தையை கை கொண்ட ஜீவனுள்ள தேவனின் உத்தம பரிசுத்தவான்கள் அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தால் அவர்களை அவன் கொன்று போட்டான். இப்பொழுது ஆதி சபையின் காலத்தை பற்றியும் நிசாயாவின் காலத்தை பற்றியும் நன்கு படித்திருக்கும் சகோதரன் லீவேயில் மற்றும் இங்குள்ள போதவர்களே, நீங்கள் இதை படித்தீர்களோ என்னவோ எனக்கு தெரியாது. நீங்கள் அதை படிக்க வேண்டும் என்று விரும்பினால் ஸ்மக்கர் என்பவர் எழுதியுள்ள மகிமையுள்ள சீர்திருத்தம் என்னும் புத்தகத்தில் நீங்கள் படிக்கலாம். ஹிப்போ நாட்டை சேர்ந்த பரிசுத்த அகஸ்டீன் ரோம சபையின் குருவானவராக ஆனபோது ஒருமுறை பரிசுத்த ஆவியானவர் அவரை அபிஷேகிக்க முயன்ற போது அவரோ அதை புறக்கணித்து விட்டார் என்பதை நீங்கள் அதில் கண்டறியலாம். போதகர் என்ற முறையில் எத்தனை பேர் இதை அறிந்திருக்கிறீர்கள்? ஆகையால் அவர் பரிசுத்த ஆவியை புறக்கணித்தார். இன்றைக்கு புரோட்டஸ்டன்ட் சபைகளும் அவ்வாறே பரிசுத்த ஆவியை நிராகரித்து விட்டதற்கு அது ஒரு மாதிரியாக இருக்கிறது. அகஸ்டீன் ஹிப்போ நாட்டுக்கு சென்று ரோமர் கத்தோலிக்க சபையில் விசுவாசம் கொள்ளாத அனைவரும் கொலை செய்யப்படுவது தேவனுக்கு பிரீதியாயுள்ளது எனும் வெளிப்பாட்டை அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றிருப்பதாக ஒரு சாசனத்தை எழுதி அதற்கு கையொப்பமிட்டார்.
I'm quoting from the Martyrology.
இப்பொழுது கவனியுங்கள், இரத்த சாட்சிகள் என்ற புஸ்தகத்திலிருந்து இதை நான் எடுத்து கூறுகிறேன். ஹிப்போ நாட்டை சேர்ந்த பரிசுத்த அகஸ்டின் காலத்திலிருந்து 1586 வரை ரோமன் கத்தோலிக்க சபையானது 6,80,000 புராட்டஸ்டன்ட்களை கொலை செய்துள்ளது. அப்படியானால் அவன் பட்டயம் சிவப்பா இருந்ததா? அவன் சிவப்பு நிறமுள்ள குதிரையின் மேல் சவாரி செய்து கொண்டிருந்தானா? அது என்ன? அதே ஆதிக்கம், அதே சவாரி செய்பவன். அதுதான் இந்த உத்தரையின் ரகசியம். இரத்த சாட்சிகளாக மறித்தவர் மாத்திரம் 680,000 பேர் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அதுவும் அல்லாமல் கொலை செய்யப்பட்டவர்களும் எத்தனையோ பேர் உண்டு. ஓஹோ, இரக்கம். இருளின் காலங்களில் கத்தோலிக்க கொள்கைகளை ஏற்காத லட்சக்கணக்கானவர் சிங்கங்களுக்கு இரையாகினர். அல்லாமலும் இன்னும் அநேக விதங்களில் அவர்கள் கொலை செய்யப்பட்டனர். நீங்கள் அதை அறிவீர்கள். இன்னும் எவ்வளவு நேரம் உள்ளது? சரி, நான் உங்களுக்கு ஒன்றை வாசிக்கட்டும். என்னோடு கூட வேதத்தை திருப்புங்கள். நான் உங்களுக்கு ஒன்றை காண்பிக்கட்டும். ஒரு நிமிடத்தில் அதை நாம் படம் பிடித்து காண்பிக்கட்டும். அது எனது எண்ணத்திற்குள் சற்று தோன்றியது. நாம் அதை படிப்போம். நாம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 17 அதிகாரத்திற்கு திருப்போம். நமக்கு இன்னும் 15 நிமிடங்கள் மீதம் இருக்கின்றன. அது சரி. இப்பொழுது நாம் படிக்கையில் மிகவும் மிகவும் கூர்ந்து கவனியுங்கள். வேதாகமம் வைத்துள்ளோருக்கு நீங்கள் அதை திருப்ப நான் உங்களுக்கு சற்று நேரம் தருகிறேன். எனவே நீங்கள் அந்த பாகத்தை அதற்குள் எடுத்து விடலாம். சகோதரன் லீ, நீங்கள் அதை படித்துள்ளீர்களா? ஸ்மக்கர் எழுதிய மகிமையுள்ள சீர்திருத்தம் என்ற புத்தகத்தில் இருந்து இரத்த சாட்சிகளின் பட்டியலை நான் எடுத்தேன். இந்த பட்டியல் வாடிகனில் ரோமாபுரியின் இரத்த சாட்சிகள் என்பதிலிருந்து நேரடியாக எடுக்கப்பட்டது. பரிசுத்த பாத்திரிக்கை சார்ந்தவர்கள் இரத்த சாட்சியாய் மறிக்கும் வரையுள்ள எண்ணிக்கைதான் இது. இவை அனைத்தும் செய்துவிட்டு அவர்கள் பரிசுத்த பாத்திரிக்கை தங்கள் சபையின் பரிசுத்தமான என்று அழைக்கிறார்கள். பரிசுத்த பாத்திரிக்கை எவ்வளவாக கத்தோலிக்கராக இருந்தாரோ அவ்வளவாக நானும் கத்தோலிக்கராக இருக்கிறேன். நான் எவ்வளவாக கத்தோலிக்கராக இருக்கிறேன் என்று நீங்கள் நன்கு அறிவீர்கள். பாருங்கள், அவர் ரோமன் கத்தோலிக்க சபையின் போதங்களை வெறுத்தார். போப்பாண்டவரிடம் செல்ல அவர் மறுத்துவிட்டார். ஆமையா, பரிசுத்த பாட்ரிக் வேத பள்ளிகள் நடத்திய வட அயர்லாந்துக்கு நீங்கள் சென்றதுண்டா? அவர் முதலில் பாட்ரிக் என்றே அழைக்கப்படவில்லையா? உங்களில் எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? அவர் சுக்காட் என்று பெயர் கொண்டிருந்தார். அது சரி. அவரது சகோதரியை அவர் இழந்து விட்டிருந்தார். நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். பாருங்கள், அது சரி. இப்பொழுது கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17 படிப்போம். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இதயங்களை திறக்க முயலுங்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு போதிக்க அனுமதியுங்கள். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடம் வந்து, இப்பொழுது இங்கே 7 கலசங்களை பாருங்கள். நாம் 7 என்னும் எண்ணிக்கையுடையவர்களை சிந்தித்துக் கொண்டே வந்திருக்கிறோம். சபையின் காலங்களுக்கு பிறகு இவையெல்லாம் கொள்ளை நோய்கள் மற்ற யாவும் ஒரே நேரத்தில் சம்பவிக்கின்றன. அந்த ஒரே புத்தகத்தில் இவை முத்திரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. இவை ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்ந்து ஒன்றோடு ஒன்று ஒன்றோடு ஒன்றாய் இணைகின்றன. 2 ஆவிகள் கிரியை செய்து கொண்டு வருகின்றன. ஒன்று தேவன், மற்றொன்றோ பிசாசு. பாருங்கள், என்னோட பேசி நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவனுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. தண்ணீர்கள் என்பதை இப்பொழுது இங்கே கவனியுங்கள். வேசி அவள் யார்? அது ஒரு பெண், அது ஒரு ஆணாக இருக்க முடியாது. வேதாகமத்தில் ஸ்திரீ சபைக்கு அடையாளமாயிருக்கிறார். ஏன்? கிறிஸ்துவின் மனவாட்டியும் ஒரு ஸ்திரீயாகவே சித்தரிக்கப்படுகிறார். நீங்கள் பாருங்கள், சபை என்பது ஸ்திரீயாகும். இப்பொழுது தண்ணீர்கள் என்பது எதை குறிக்கிறது? இங்கு கவனியுங்கள். அதை குறித்த 15 வசனத்தை அங்கே படியுங்கள். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். இந்த சபை உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்துகிறது. பாருங்கள், அந்த வேசி தண்ணீர்களின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, நிக்கோலாய் போதகத்தை பின்பற்றி ஆவிக்குரிய வேசித்தனம் செய்தார்கள், அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. பையனே, நீ குடிகார குழுவை பற்றி பேசுகிறாயே. ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அது என்னவென்று நீங்கள் அறிவீர்களா? இது கத்தோலிக்க சபையை குறிக்கிறது என்று கத்தோலிக்க புத்தகங்களே சம்மதிக்கின்றன. எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? அவர்களுடைய சொந்த புத்தகத்திலேயே உள்ளது. எங்கள் விசுவாசத்தின் உண்மைகள் என்னும் புத்தகத்தை நான் வைத்துள்ளேன். அதில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. இப்பொழுது பாருங்கள், அது கத்தோலிக்க மதகுருவிற்கு சொந்தமான புத்தகம். அது சரி, அது சரி. அவளுக்கு வருகிற ஆக்கிரையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இப்பொழுது இந்த அடையாளத்தை 7 தலைகளுடைய மிருகம் சற்று கவனியுங்கள். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் பாருங்கள். ரோமாபுரி 7 மலைகளின் மேல் கட்டப்பட்டுள்ளது என்பது நிச்சயமாகும். பாருங்கள், 7 தலைகள், 10 கொம்புகள். பத்து கொம்புகள் பத்து ராஜ்யங்களை குறிக்கின்றன. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். அந்த அண்டி கிறிஸ்துவின் ஆவி வேசித்தனம் பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக விபச்சாரம் செய்தல் பாருங்கள், மனவாட்டியர கருதப்படுகிறவள் பாருங்கள் விபச்சாரம் செய்தல் பாருங்கள், ஏவாள் செய்தது போன்றே சபையும் வேசித்தனம் செய்கின்றது பாருங்கள். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் ரோமாபுரிதான் பாபிலோன் என்று அனைவரும் அறிவர். வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமும் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. ஆறாவது வசனத்தை கவனியுங்கள். அந்த ஸ்திரீ பரிசுத்தமான்களின் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறிகொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். சிலுவைகள் இன்னும் மற்றவைகளால் அலங்கரிக்கப்பட்டு அவள் மிகவும் அழகானவளாக காணப்பட்டாள். பரிசுத்தமான்களுடைய ரத்தத்தை குறித்த குற்றத்திற்கு பாத்திரமாக அவள் எவ்வாறு இந்த உலகத்தில் இருந்திருக்க முடியும்? அது யோவானை குழப்பமுறை செய்துவிட்டது. அப்பொழுது தூதன் அவனிடம் என்ன கூறுகிறான் என்று பாருங்கள். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீனுடைய ரகசியத்தையும் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதாய் இவைகளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். இது முத்திரைகளில் அடங்கியுள்ள ரகசியம் அல்ல, இது வேறொன்று பாருங்கள். அவன் கூறினான், ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும், நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை, அது பாதாளத்தில் இருந்து ஏறி வந்து அதற்கு அஸ்திபாரம் இல்லை, ஓப்பாண்டவர் நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாருங்கள். பேரெழுதப்பட்டாத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். எவ்வாறு உங்கள் பெயர் எப்பொழுது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது? நீங்கள் சென்றிருந்த அந்த எழுப்புதல் கூட்டத்தின் போதா? இல்லவே இல்லை. உலக தோற்றத்திற்கு முன்பே இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகம், அந்த மிருகத்தை பாருங்கள், ஒன்று சாகும் மற்றொன்று அதன் ஸ்தானத்தை வகிக்கும். இருந்ததும் இராமற் போனதும் இருந்ததும் இராமற் போனதும் இருந்தான் இராமற் போனான், முடிவில் அது அவடியில் நாசமடைய போகிறது பாருங்கள். சரி, ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். ஆவிக்குரிய வரங்கள் ஒன்பது என்றும் அதில் ஞானம் ஒரு வரம் என்றும் எத்தனை பேர் அறிவீர்கள்? அது உண்மை. அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம். ஓ, இதை புரிந்து கொள்ளாதவன் முற்றிலும் குருடனாயும் செவிடனாயும் ஊமையனாகவும் இருத்தல் வேண்டும் பாருங்கள். சரி, அவைகள் ஏழு ராஜாக்களாம். இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான் நீரோ, மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். நீரோ என்ன செய்தான் என்பது நினைவிருக்கிறதா? அவன் பட்டணத்தை எரித்து போட்டு கிறிஸ்தவர்கள் மேல் பழியை சுமத்தினான். அவன் தன் தாயை ஒரு சிறிய மரக்கலையில் உட்கார வைத்து அதை குதிரையை கொண்டு வீதிகள் முழுவதுமாய் எடுக்க செய்தான். ரோமாபுரி பற்றி எரியும் போது அவன் நரம்பிசை கருவியை வாசித்துக் கொண்டிருந்தான். அது சரி.
And the beast that was and is not, even he is the eighth.
இருந்ததும் இராதுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அந்திக்கிறிஸ்துவின் ஆவி மனிதனுக்குள் வாசம் செய்து கிரீடம் சுட்டப்படும் போது அஞ்ஞான ரோம மார்க்கம் போப்பாண்டவரின் ரோம மார்க்கத்துடன் இணைந்து அவன் சபைக்கும் அரசாங்கத்துக்கும் முடிசூட்டப்பட்ட அரசனாக விளங்கினான். ஓ சகோதரனே பாருங்கள், அது முழுவதும் அசுத்தத்தால் நிறைந்துள்ளது பாருங்கள். அவ்வேடிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான். எவ்வளவு காலம் அவன் நடித்திருக்கிறான்? நாசமடையும் வரை அவர்கள் தங்கள் முறைகளை மாற்றப்போவதில்லை. நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களா, இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடன் கூட ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் சர்வாதிகாரிகளாக ஆகின்றனர். உண்மையாகவே நீங்கள் பாருங்கள், இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இப்பொழுது இங்கு கவனியுங்கள், அது கம்யூனிஸ்டுகளை குறித்து பேசவில்லை பாருங்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாயிருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மைகளுள்ளமாயிருக்கிறார்கள் என்றார். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷக்காரருமாம். நீ மிருகத்தின் மேல் கண்ட பத்து கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து நாம் சென்றரவு கூறினது போன்ற அந்த உடன்படிக்கையை முறிக்கப்படும் போது அவளை பாடும் நிர்வாணம் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். பூமியின் வர்த்தகர்கள், ஐயோ ஐயோ பாபிலோன் மகாநகரமே, ஒரே நாழிகையில் உனக்கு ஆக்கிரி வந்ததே என்று புலம்புவார்கள் என்று வேதம் கூறியுள்ளதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? பாருங்கள், தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இதயங்களை ஏவினார். நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகாநகரமேயாம் என்றான். இந்த ஒன்றை எனக்கு சொல்லுங்கள், ருஷ்யா தேசம் எல்லா தேசங்களின் மேலும் ஆளுகை செய்வதில்லை, நாமும் எல்லார் மேலும் ஆளுகை செய்வதில்லை. நேபுகாத்நேச்சார் சுப்பரத்தில் கண்ட சிலையின் உருவம் கைகளில் தொடங்கி பாத விரல்களில் முடிவது போன்று உலகம் முழுமையையும் அரசாட்சி செய்வது ஒன்றே ஒன்றாகும். அதுதான் ரோமாபுரி. ரோமாபுரி தேசம் அரசாட்சி செய்வதில்லை, ரோமாபுரி சபைதான் அபிதம் செய்கிறது. வானத்தின் கீழ் காணப்படும் எல்லா தேசங்களும் ரோமாபுரியின் ஆதிக்கத்தில் உள்ளது. அவனுடன் யாரால் யுத்தம் செய்ய முடியும் என்று அவர்கள் கூறியதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. கத்தோலிக்க சபை சமாதானம் என்று அழைக்கும் போது அங்கு சமாதானம் ஏற்படுகிறது. ஒவ்வொரு கத்தோலிக்கனும் அதுதான், அது சண்டையிடாதீர்கள் என்றால் சண்டையிடுவதை அவர்கள் நிறுத்திவிடுகிறார்கள். அவ்வளவுதான், அவன் செய்வதை வேறு யாரால் செய்ய முடியும்? யாராலும் முடியாது, அது உண்மை. அவன் செய்யக்கூடிய அற்புதங்களைக் கண்டு அவர்கள் வியந்தனர். அவன் யுத்தத்தை நிறுத்த முடியும், நிறுத்துங்கள் என்று அவன் சொன்னால் போதும், அப்பொழுது யுத்தம் நின்றுவிடும். ஆனால் அவன் அவிதம் சொல்லி யுத்தத்தை நிறுத்துவான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. அவர்கள் ஒருவரை ஒருவர் கொல்லத்தக்கதாக அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை கவனிக்கவும். தொடக்கத்தில் அவன் வில்லை பிடித்திருந்தான், ஆனால் அவனிடத்தில் அம்புகள் இல்லை. பிறகு அவன் வெள்ளை குதிரையிலிருந்து சிவப்பு நிறமுள்ள குதிரைக்கு மாறி தன் கையில் உள்ள பெரிய பட்டயத்தினால் கொலை புரிகிறான். பிசாசின் கைகளில் பட்டயம். இயேசு என்ன கூறினார்? இயேசு பேதுரு பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியுடைய வேலைக்காரனை காதரவத்தின போது பட்டயத்தை எடுக்கிறவர்கள் யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்று கூறினார். நீங்கள் எதிர்த்து போரிட வேண்டாம், பாருங்கள், அவர் செய்தது போலவே நீங்களும் செய்யுங்கள், அதை தொடர்ந்து செய்யுங்கள். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், அவரிடம் பட்டயம் இருந்தது. சிவப்பு குதிரையின் மேல் இருக்கிறவன் பட்டயத்தை வைத்துக் கொண்டு தன்னுடன் இணங்காத அனைவரையும் கொன்று அதனால் ஏற்பட்ட இரத்த பெருக்கின் வழியாய் செல்கிறான். நீங்கள் இப்பொழுது இந்த முத்திரையின் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறீர்களா? இந்த முத்திரையின் அர்த்தம் இப்பொழுது எத்தனை பேருக்கு புரிகிறது? சரி, இப்பொழுது இயேசு என்ன கூறினார்? பட்டயத்தை எடுக்கிறவர்கள் யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்று இயேசு உரைத்தார். அது உண்மை அல்லவா? சரி, அது சரி. காலங்கள் தோறும் பரிசுத்த மான்கள் ஆகிய இரத்த சாட்சிகளின் இரத்தம் சிந்தினன் ஆகிய இக்குதிரையின் மேல் சவாரி செய்பவனும் அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளும் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய பட்டயத்தால் கொல்லப்படுவர். பட்டயத்தை எடுக்கிறவர்கள் யாவரும் பட்டயத்தால் அழிந்து போவார்கள். அவர்கள் அந்த கிறிஸ்துவின் கொள்கையாகிய பட்டயத்தை கொண்டு காலங்கள் தோறும் தேவரை உண்மையாக வழிபட்ட லட்சக்கணக்காரர்களை கொண்டு போட்டனர். ஆகையால் கிறிஸ்து பட்டயத்துடன் வரும்போது அவருடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு செல்கிறது. அவருக்கு முன்னால் வரும் ஒவ்வொரு சத்ருவையும் அவர் கொன்று போடுவார். அதை நீங்கள் நம்புகின்றீர்களா? சத்ருவை கொன்று போடுவார். இன்னும் ஒரு நிமிடத்தில் நாம் அதை பார்ப்போம். வெளிப்படுத்துற விசேஷம் நானாகவே இது சொல்கிறேனோ அல்லது தேவனுடைய வார்த்தை விதமாக உரைக்கிறதா என்று நாம் இப்பொழுது வெளிப்படுத்துற விசேஷம் 11:11 பார்ப்போம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், ஆமேன், இதோ ஒரு வெள்ளைக்குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாகி ஆய்ந்திருந்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. ஓ சகோதரனே, பாருங்கள், அவருடைய பரிசுத்தவான்கள் அவருக்கு கிரீடம் சுட்டியுள்ளனர். நீங்கள் பாருங்கள், அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. நாம் இன்னும் அந்த நாமத்தை அறிந்து கொள்ளவில்லை. ஞாபகம் கொள்ளுங்கள், நம்மால் முடியாது. அவர் தரித்திருந்தார், நாம் அதை காணட்டும். ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது என்றல்ல, ஆனால் அவ்வாறு அழைக்கப்பட்டார். ஏனெனில் அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே. பாருங்கள், இப்பொழுது கவனியுங்கள், அவருடைய நாமங்கள் என்று பண்மையில் கூறப்படவில்லை. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது. அவர் ஒரே நாமத்தை மாத்திரம் அறிந்திருந்தார், எந்த நாமத்தையும் அல்ல. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். வெண்மை வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதியாகும். பாருங்கள், இப்பொழுது கவனியுங்கள், இயேசு என்ன சொன்னார்? பட்டயத்தை எடுக்கிறவர்கள் பட்டயத்தால் மடிய வேண்டும். சரி, சிவப்பு குதிரையின் மேல் இருக்கிறவன் வருகிறான். நீங்களோ ஒரு கால் காலங்கள் தோறும் 6,80,000 பேரை அல்லது அதை காட்டிலும் அதிகமானவரை கொண்டிருக்கலாம் என்று கூறலாம். ஆனால் இயேசு பட்டயத்தை எடுத்தவர்கள் யாவரும் பட்டயத்தால் அழிந்து போவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். கவனியுங்கள், புறஜாதிகளை வெட்டும்படிக்க அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையானது இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் கணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது என்று எபிரேயர் 4:10 கூறப்பட்டுள்ளது. தேவனுடைய வார்த்தை வேறதை செய்கிறது, அது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் பகையறுக்கிறதாயிருக்கிறது. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது.
As the impostors against the word of God, and because they wouldn't agree,
தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கும் போலியாட்கள், அவர்கள் உடன்பட மாட்டார்கள். ஆகவே இந்த காரியமானது சாத்தான் தன் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த அரசாங்க அதிகாரத்தையும் ஆவிக்குரிய அதிகாரத்தையும் ஒன்றாக இணைத்து உலகமெங்கும் எல்லா தேசத்திலும் பரவியுள்ள ஒரு சபையை உண்டாக்கினான். வெள்ளை குதிரையிலிருந்து இறங்கி சிவப்பு நிறமுள்ள குதிரையின் மேல் ஏறி புறப்பட்டு சென்று கோடிக்கணக்கானவர்களை பட்டயத்தால் கொன்று போட்டான். ஆனால் தேவன் அவன் எந்த வார்த்தையை புரட்டினானோ, எந்த வார்த்தையை கள்ள உபதேசத்தினால் போதித்தானோ, அதே வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் உதறுகளில் இருந்து வல்லமை பெறுகிறதாய் புறப்பட்டு அவனையும் அவனை சார்ந்த அனைவரையும் கொன்று போடும் என்று கூறினார். ஆமென். அதுதான் இரண்டாம் முத்திரையின் ரகசியம். நீங்கள் அவரில் அன்பு கூறுகின்றீர்களா? ஓ என்னே, இது கர்த்தர் உரைக்கிறதாவது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அநேக தரிசனங்களை கண்டு வெளிப்பாடுகளை பெற்று அவ்விதமாக சம்பவித்தவன் நான் கூறின ஒவ்வொன்றும் அதே போன்று நிகழ்ந்துள்ளது. இதை அறிந்தவர்கள் எத்தனை பேர் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். நூற்றுக்கணக்கானவர் இங்குள்ள ஒவ்வொருவருமே தங்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்கிறார்கள். அது உண்மை. இது அப்படியே இருக்கட்டும். அது அவ்வண்ணமாகவே இருக்கிறது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். ஓஹோ நண்பர்களே, இம்மானுவேலின் ரத்தத்தால் நிறைந்த ஊற்றண்டைக்கு வாருங்கள். அங்கே பாவிகள் அந்த ரத்த வெள்ளத்தில் மூழ்கி தங்களுடைய எல்லா பாவ கரைகளையும் போக்குகின்றனர். நீங்கள் ஒருபோதும் வரவில்லை எனில் அவரை விசுவாசித்து இப்பொழுதே வாருங்கள். வேறொரு தருணத்திற்காக காத்திருக்க வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் நண்பர்களே, உங்கள் ஜீவியத்தில் ஏதாவது காணப்பட்டால் நாங்கள் உதவி செய்யவே இருக்கிறோம். ஏதோ ஒன்று சம்பவிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ஏனென்று எனக்கு தெரியவில்லை. அது எப்பொழுது சம்பவிக்கும் என்று எனக்கு தெரியாது. என்ன நேரிடப் போகிறது என்பது எனக்கு தெரியும். ஆனால் எப்பொழுது சம்பவிக்கப் போகிறது என்று நான் அறியேன். அது கண்டிப்பாக நிகழும் என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் அவர் இப்பொழுது எனக்கு அதை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார். தீர்க்கதரிசிகளுக்கு முதலாவது அதை வெளிப்படுத்தாமல் அவர் செய்வதில்லை. ஆமோஸ் 3 அதிகாரம் அவர் முதலில் அதை வெளிப்படுத்துகிறார். இவையாவும் கடைசி நாட்களில் 7 சபையின் கால முடிவில் அக்காலத்து செய்தியாளன் தோன்றும் போது நிறைவேறும் என்பதாய் அவர் வாக்களித்துள்ளார். முத்திரைகளின் ரகசியம் அப்பொழுது வெளிப்படும். இப்பொழுது அது வெளிப்படுத்தப்படுகிறது என்று கர்த்தரின் நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன். நண்பர்களே, நான் சொல்வதை நம்புங்கள். ஆமையா, பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். நான் முடிப்பதற்கு முன் ஒன்றை கூற விரும்புகிறேன். ஏனெனில் இப்பொழுது 9:30 இப்பொழுது இது சரியான நேரமாய் உள்ளது. நானும் பில்லியும் விமானத்தை விட்டு இறங்கி இந்தியாவை அடைந்தோம். அதுதான் அங்கு நாங்கள் சென்ற கடைசி பயணம். அப்பொழுது அவர்கள் கொண்டு வந்த ஒரு ஆங்கில பத்திரிகையை நான் படித்துக் கொண்டிருந்தேன். அந்த பத்திரிகையில் பூகம்பம் நின்றுவிட்டிருக்க வேண்டும், பறவைகளோ திரும்பி வருகின்றன என்ற விவரம் அச்சடிக்கப்பட்டிருந்தது. ஒரு விசித்திரமான சம்பவம் நிகழ்ந்தது. இந்தியாவிலோ நம்மை போன்று கம்பிகளினால் செய்யப்பட்ட வேலைகள் கிடையாது. அவர்கள் அடைப்புக்காக கற்பாறைகளை உபயோகப்படுத்துகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வீடுகளையும் கற்பாறைகளை கொண்டே கட்டுகிறார்கள். இந்தியாவில் எங்கும் எல்லாவிடத்திலும் உஷ்ணமாகவே இருக்கிறது. ஓ, மலைகளின் மேல் வசிப்பவர்களை தவிர கல்கத்தா முழுவதிலும் ஜனங்கள் தெருக்களில் வாழ்ந்து மறிக்கும் அளவிற்கு பட்டினி கிடக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மதில்களை தங்களுடைய வீடுகளின் பக்கத்தில் கட்டுகின்றனர். அவர்கள் தங்கள் வீடுகளை சுற்றிலும் கற்பாறைகளினால் மதிர்ச்சுவர்களை கட்டுகின்றனர். தங்கள் வீடுகளுக்காக மதிர்ச்சுவரை கட்டி தங்களுக்கு வேண்டிய கிணறையும் தோண்டுகின்றனர். ஆடு மாடுகளுக்கு என்று அவர்கள் கிணறுகளை வெட்டி அதை சுற்றிலும் மதில்களை கட்டுகிறார்கள். ஏதோ ஒன்று திடீரென்று சம்பவிக்க துவங்குகின்றது. சிறு பறவைகள் இம்மதில்களில் காணப்படும் இடைவெளிகளில் கூடுகளை கட்டி குஞ்சு பொறித்து குஞ்சுகளை வளர்க்கின்றன. ஏதோ ஒன்று சம்பவிக்க துவங்குகிறது. ஒவ்வொரு நாளும் உஷ்ணம் அதிகமாகும் போது ஆடு மாடுகள் மதிலின் அருகில் உள்ள கிணறுகளின் கீழ் நிழலுக்காக வந்து நிற்கும். அந்த சிறு பறவைகள் யாவும் அந்த இடங்களில் வசிக்கின்றன. சடுதியாக ஏதோ ஒரு காரணத்தால் பறவைகள் பறந்து சென்று கூடுகளுக்கு திரும்புவதில்லை. நான் சிறு பறவைகளை குறித்து அன்று கூறினேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், ஏதோ சில காரணங்களால் அவைகள் பறந்து விடுகின்றன. வெளியே சென்று அவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்புவதில்லை. அவை வயல்வெளிகளில் அல்லது மரங்களில் அமர்ந்து கொள்கின்றன. அவைகள் போக முடிந்த இடங்களுக்கு போய்விடுகின்றன. அதுபோன்று ஆடு மாடுகளும் திரும்பி வருவதில்லை. அவைகள் வயல்வெளியிலேயே தரித்திருந்து ஒன்றை ஒன்று தழுவிக்கொண்டு நிற்கும். அவை தங்கள் ஸ்தலங்களுக்கு திரும்புவதில்லை. அதுதான் செய்வதற்கான சரியான வழியாகும். ஏதோ ஒன்று சம்பவிக்கப் போகின்றது என்று அவைகளுக்கு தெரியும். அப்பொழுது திடீரென்று பூகம்பம் உண்டாகி கற்பாறை மதில்கள் பூகம்பத்தினால் அசைந்து விழுந்து போகின்றன. பூகம்பம் நின்றவுடன் 3-4 நாட்களாக திரும்பி வராத பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்புகின்றன. அவைகள் கூடுகளுக்கு திரும்புவதால் பூகம்பங்கள் நின்று போயிருக்க வேண்டும் என்று ஜனங்கள் கூறுகிறார்கள். ஏன் நோவாவின் காலத்தில் ஆடு மாடுகளையும் பறவைகளையும் பேடைக்குள் போக செய்த அதே தேவன் பாதுகாப்பான ஸ்தலத்துக்கு அவைகளை இன்று பறக்க செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் அல்லவா? அது சரிதானே சகோதரரே? இப்பொழுது நான் ஒன்றை சொல்லட்டும். முக்கியமான ஒரு சம்பவம் நிகழப்போகின்றது. மத சம்பந்தமான இந்த பெரிய பழைய மதில்கள் யாவும் விழுந்து நான் இங்கு நின்று கொண்டிருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அவர்கள் மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்க இணங்குவார்கள். உண்மையாகவே அவர்கள் நான் இங்கு நின்று கொண்டிருப்பது எவ்வளவு உறுதியோ அவ்வளவு உறுதியாக அதற்கு இணங்கப் போகிறார்கள். இந்த தேசம் முழுவதுமே கர்த்தருடைய வார்த்தையின்படியே அதை அங்கீகரிக்கும். கவனியுங்கள், ஒரு விசித்திரமான உணர்ச்சி உங்களில் தோன்றும் போது அந்த மதில்களை விட்டு நீங்கள் அகன்று போங்கள். இல்லாபடி நீங்கள் அங்கேயே மரித்து போவீர்கள். அதை செய்யாதீர்கள். அதிலிருந்து வெளியே வாருங்கள். இந்த எல்லா முறைகளையும் விட்டு அகன்று போங்கள். உங்களால் முடிந்தவரை துரிதமாக தப்பி ஓடுங்கள். தேவனிடத்தில் இரக்கத்துக்காக மன்றாடுங்கள். என் தாயார் மெத்தோடிஸ்டாக இருந்தால் நானும் மெத்தோடிஸ்டாகவே இருப்பேன் என்றோ, அல்லது என் தகப்பனார் பாப்டிஸ்டாக இருந்ததால் நானும் பாப்டிஸ்டாக இருப்பேன் என்றோ நீங்கள் கூற வேண்டாம். நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நீங்கள் இதை தற்செயலாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். இது எவ்வளவு சாதாரணமாகவும் தாழ்மையாகவும் காணப்பட்டாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. இது கர்த்தருடைய வார்த்தையாயிருக்கிறது. உங்களால் முயன்றவரை இயேசு கிறிஸ்துவிடம் ஓடிச் சென்று தேவன் உங்களை பரிசுத்த ஆவியால் நிரப்பும் வரை அவரில் நிலைத்திருங்கள். ஏனெனில் நீங்கள் பரிசுத்த ஆவியை தேடியும் அது கிடையாமற் போகும் தருணம் வரப்போகிறது. ஆகையால் இப்பொழுதே கண்டிப்பாக பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். நாம் நம்முடைய தலைகளை சற்று நேரம் தாழ்த்துவோமாக. பரலோக பிதாவே, ஓ சில நேரங்களில் நான் இங்கே நிற்கும் போது நடுக்கம் வருகிறேன். நெருங்கி வந்து கொண்டிருக்கிற அந்த பயங்கரமான நேரத்தை குறித்து நான் நினைத்து பார்க்கிறேன். அது வராமல் தடுத்து நிறுத்த எந்த வழியுமே இல்லை. அது வரும் என்று முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனங்கள் ஏன் வந்து செய்திக்கு செவி கொடுப்பதில்லை? அவர்கள் வந்து செய்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று நான் எண்ணுவதுண்டு. ஆனால் உண்மையாகவே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதாக நீர் உரைத்திருக்கிறீர் என்பதை நான் அறிவேன். ஆகவேதான் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆனால் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் தங்கள் பெயர் எழுதப்பட்டுள்ள சிலர் உண்டு. முத்திரைகள் திறக்கப்படும் போது அவர்கள் தங்கள் பெயரை அங்கே காண்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்தில் பேசுகிறார். ஆகையால் அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். நீர் அவர்களை விளக்க முடியாது. எவரும் அவர்களை அதனின்று விளக்க முடியாது. எவரும் அவர்களை அதனின்று விளக்கவே முடியாது. ஆடு மாடுகளையும் பறவைகளையும் பூகம்ப காலத்தில் நீர் வழிநடத்துவது போன்று அவர்களையும் நீர் வழிநடத்துகிறபடியால் எப்படியோ அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீரே தேவன். மிருகங்களுக்குள்ள உணர்ச்சியை போன்று ஸ்தாவரங்கள் இன்று விலக வேண்டும் என்ற உணர்ச்சி அவர்களுக்குள்ளும் இருக்கிறது. மிருகங்களுக்குள் ஓர் உணர்ச்சி வரப்போகும் ஆபத்தை குறித்து அவர்களை எச்சரித்து தப்பியோட செய்யுமாயின் பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டதாக குறிக்கொள்ளும் சபைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? தேவனே, எங்களிடத்தில் இரக்கமாயிரும். எங்கள் குற்றங்குறைகளை கட்டாவே எங்கள் எல்லோருக்கும் மன்னியும். நாங்கள் இந்த பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டு கை கால்கள் வலிக்கும்படி பிரசங்கிக்க இந்த ஜனங்கள் ஆராதனையில் நின்று கொண்டிருந்து பின்னர் வீடுகளுக்கு சென்று செய்தி நன்றாகத்தான் இருந்தது என்று கூறி அத்துடன் நிறுத்திவிட நாங்கள் விரும்பவில்லை. கர்த்தாவே, அதற்கு நீர் ஏதாவது ஒன்றை செய்ய விரும்புகிறோம். எங்கள் இருதயங்களை நீர் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தவறு ஏதாகிலும் இருந்தால் கர்த்தாவே அதை எங்களுக்கு தெரியப்படுத்தியருளும். காலதாமதமான பிறகு அந்த பயங்கரமான நேரத்தை நாங்கள் அடைய தயவு கூர்ந்து நீர் அனுமதிக்க வேண்டாம். என்னை ஆராய்ந்து பாரும் கர்த்தாவே, என்னை சோதித்து பாரும். முத்திரைகள் உடைக்கப்பட்டு வெளிப்படும் ரகசியங்களை நான் தேவ கிருபையினால் இங்கு நின்று கொண்டு இவர்களுக்கு அறிவிக்கிறேன். இவ்விதம் நிகழும் என்று சில வாரங்களுக்கு முன்னே நீர் எனக்கு அறிவித்தேன். இதாவே இப்பொழுது எங்களுக்கு முன்பாக அந்த ரகசியங்கள் வெளியரங்கமாகி உள்ளன. இப்பொழுதும் கர்த்தாவே என்னை சோதித்தறியும். என்னை ஆராய்ந்து பாரும். என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். கர்த்தாவே, நீர் எங்கள் ஜீவியத்தை காண வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எங்கள் ஜீவியத்தில் தவறு காணப்பட்டால் கர்த்தாவே அதை குறித்து எங்களிடத்தில் பேசும். நாங்கள் அதை இப்பொழுதே சரிபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம். ரத்தம் நிறைந்த ஊற்று உள்ள போதே, எங்கள் பாவங்களையும் அவிசுவாசத்தையும் போக்கும் மென்மையாக்கும் திரவம் இருக்கும் போதே நாங்கள் அதை சரிபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம். எங்கள் ஆத்மாக்களை அதில் மூழ்க வைத்து எங்களுடைய எல்லா அவிசுவாசத்தையும் போக்கிக் கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். தேவனே, எங்கள் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். கர்த்தாவே, அதை எங்களை விட்டு எடுத்து போடும். எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கேற்ற கிருபையை நாங்கள் பெற்றுக் கொள்ள விரும்புகிறோம். அந்த ரகசியமான இடிகள் அங்கு முழங்கி சபையானது எடுத்துக் கொள்ளப்படும் போது அந்த ரகசியங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கர்த்தாவே, அதை அருளும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை சோதித்தறியும். நாங்கள் அந்த வார்த்தையை நோக்கி பார்ப்போமாக. நாங்கள் தவறு செய்துள்ளதை நாங்கள் கண்டால் கர்த்தாவே, பட்ட பெயர்களினால் ஞானஸ்தானம் பெற்று உண்மையான ஞானஸ்தானம் எதுவென்று அறியாதவர் இங்கிருந்தால், பவுல் செய்தது போலவே நானும் உண்மையில் உள்ளவனாக அவ்வாறே செய்வேனாக. அவன் எபேசு பட்டணத்தின் மேற்கு கரைக்கு சென்ற போது கூச்சலிட்டு சத்தமிட்டு மகத்தான ஒரு சமயத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த சீஷர்களிடத்தில், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்க, அவர்களோ பரிசுத்த ஆவி உண்டென்று கேள்விப்படவே இல்லை என பதிலளித்தார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்று கேட்டான். அவர்கள் அந்த மகத்தான தீர்க்கதரிசியினால், அந்த பரிசுத்த தீர்க்கதரிசியினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். ஆனால் அவர்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை பெற்றிருந்தனர். அப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் ஞானஸ்தானம் பெற்றனர். அவர்கள் மறுபடியும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று பவுல் அவர்களுக்கு கட்டளையிட்டான். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் இருக்கும்படி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறாத யாவரும், உங்களுக்கு ஒரு தருணம் உள்ள போதே தண்ணீரை துரிதமாய் அடைந்து அந்நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும்படி நான் ஒவ்வொரு நபருக்கும்
கட்டளையிடுகிறேன்.
பரிசுத்த ஆவியினால் நிறையப்படாதவரே, இப்பொழுதே நீங்கள் முழங்காற்படியிட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய அன்பினாலும் நற்பண்பினாலும் நிறைத்து தேவனுடைய சமூகத்தில் உங்கள் ஆத்மாக்கள் திருப்தி அடைந்து அவரை சேவிக்கவும் அவரோடு சஞ்சரிக்கவும் இனி உங்கள் ஜீவிய காலமெல்லாம் அவருக்காக உடைக்க உங்களுக்கு வாஞ்சை தோன்றும் வரை நீங்கள் முழங்காலில் இருந்து எழுந்திருக்கவே வேண்டாம். அது அருளப்படுவதாக. தேவனதை உங்களுக்கு அருள நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன், ஏனென்றால் அவர் முதலில் என்னை நேசித்தார். நீங்கள் உண்மையாகவே அவரை நேசிக்கிறீர்களா? இப்பொழுது உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். சம்பாதித்தார் என் ரட்சிப்பை கல்வாரி மரத்தில் இல்லை.
If there's any setting that feels or need tonight,
தண்ணீரினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று அல்லது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற வேண்டும் என்ற தங்களுடைய அவசியத்தை இன்றிரவு இங்கு அமர்ந்திருக்கும் யாராவது இன்றிரவு உணர்ந்திருந்தால், உங்கள் தேவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அது இப்போது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜபத்தில் நிறைவு கூற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நாங்கள் யாருமே அதை உங்களுக்கு அளிக்க முடியாது. ஓ, நாங்கள் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியும், ஆனால் அந்த ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியை எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியாது. தேவன் மாத்திரமே அதை அளிக்கிறார். ஆனால் தேவன் உங்களுடைய இதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும், உங்களுக்கு அது தேவை என்றும் உங்களுடைய தேவையை நீங்கள் உணர்ந்திருந்தால், நாங்கள் உங்களை ஜபத்தில் நினைவு கூற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள தயவு செய்து எழுந்து நிற்பீர்களாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு தேவை உள்ளவர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 150 பேர் எழுந்து நின்றிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். என்னால் காண முடிந்தவரை அவ்வளவுதான் இருப்பது போன்று உள்ளது. அறைகளிலும் வெளிப்புறத்திலும் கைகளை உயர்த்தியவர்கள் எத்தனை பேரோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் எல்லோருக்குமே ஒரு தேவை உண்டு. நாம் இப்பொழுது ஜெபம் செய்வோமாக. இப்பொழுது உங்களுக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை காண்கிற உங்களைத்தான், அவர்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நின்று கொண்டிருக்கிற நீங்கள் இவ்விதமாக கூறுங்கள், கர்த்தாவே, நீர் எனக்கு தேவை, எனக்கு நீர் தேவை. உலக தோற்றத்துக்கு முன்னே முத்தரிக்கப்பட்ட புத்தகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருப்பதை இன்றிரவு நான் காண்பேன் என்றும், நான் அவர்களில் ஒருவன் என்றும் நம்புகிறேன். என் இருதயத்தில் ஏதோ ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது, அதற்காகத்தான் நான் எழுந்து நிற்கிறேன். கர்த்தாவே, அதுதானா? நீர் என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறீரா? என் பெயர் அதில் எழுதப்பட்டிருப்பதை நீர் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியினால் என்னை நிறைத்து உமக்குள் உத்தரித்துக் கொள்ளும். ஏற்கனவே முத்திரிக்கப்பட்டவர்கள் எழுப்பி நின்று நிற்பவர்களின் மேல் கைகளை வைத்து இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் உத்தமமாக ஜெபியுங்கள். பரலோக பிதாவே, மகாபரிசுத்த ஆவியானவர் இந்த கூட்டத்தாரின் மேல் பலத்த காற்றைப் போல அசைவாடி ஒவ்வொரு இருதயத்தையும் அழைத்து, கர்த்தாவே இந்த ஜனங்களின் மேல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அனுப்பும்படியாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். அங்கே தண்ணீர் காத்துக் கொண்டிருக்கிறது. பேதுரு இந்த வார்த்தைகளை பேசிய பொழுது வார்த்தையை கேட்டவர்களே பரிசுத்த ஆவியானவர் இறங்கியதால் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள்.